This sermon, Broken Systems, was delivered on Saturday morning, January 23rd, 1965, for the Full Gospel Businessmen's Fellowship International Breakfast at the Ramada Inn in Phoenix, Arizona, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரனாம் அவர்களால் 1965 ஜனவரி 23 சனிக்கிழமை காலையில் அமெரிக்கா அரிசோனா ஃபீனிக்ஸில் உள்ள ராமதா சத்திரத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய கூட்டத்தின் காலை சிற்றுண்டி வேளையில் புரோக்கன் சிஸ்டன்ஸ், வெடிப்புள்ள தொட்டிகள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன், யாவும் கைகூடிடும், கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன்.
Let us remain standing just a moment and bow our heads.
சற்று நேரம் நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
Lord Jesus, we are trying in our humble way to express to you by singing this that we believe.
கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதை இந்த பாடலை பாடுவதன் மூலம் உமக்கு வெளிப்படுத்த எங்களுடைய தாழ்மையான வழியில் நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we pray, Lord, that now that you will continue breaking the bread of life to us, giving to us that which we have need of out of thy word. For we ask it in Jesus' name. Amen.
இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களுக்கு தேவையாயிருக்கிற ஜீவ அப்பத்தை நீர் உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு தொடர்ந்து பிட்டுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். நீங்கள் அமரலாம்.
I am quite sure if we should God say the all sufficient word now of amen that the all blessings of God still rest upon this audience.
நாம் இப்பொழுது எல்லாவற்றுக்கும் போதுமான ஆமென் என்னும் வார்த்தையை கூறுவோமேயானால் அப்பொழுது கம்பீரமான தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த கூட்டத்தாரின் மீது தங்கியிருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன்.
I've sat this morning and listened close to the service, enjoyed the testimonies, the different ways each one has of expressing themselves.
நான் இந்த காலை ஆராதனையில் ஒவ்வொருவரும் வித்தியாசமான விதத்தில் தங்களுடைய சாட்சிகளை வெளிப்படுத்தி கூறினதை அமர்ந்திருந்து கவனமாக கேட்டு மகிழ்ந்தேன்.
And to hear the newcomers, the Baptist brother here that come to apologize for thinking that a little wrong.
புதியதாக வந்திருந்தவர்களில் அந்த பாப்டிஸ்ட் சகோதரன் இங்கே வந்து சற்று தவறாக எண்ணியிருந்ததற்காக மன்னிப்பு கேட்டதையும்
கேட்டேன்.
எனவே போதுமான மானிட தன்மையோடு இருக்கக்கூடிய எவராவது அல்லது போதுமான பெருந்தன்மை வாய்ந்த மனிதர் எவரேனும் தான் ஒரு தவறு செய்திருப்பதை சிந்திப்பாரேயானால் அப்பொழுது நான் நிச்சயமாகவே அந்த மனிதனை
பாராட்டுவேன்.
அவர் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை, அது என்னிடத்தில் அல்ல, அவர் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டார். எனவே நான் அதை பாராட்டுகிறேன். பாருங்கள், தேவன் நம்முடைய சகோதரனையும் அவருடைய சுவிசேஷ சகோதரனையும் ஆசீர்வதிப்பாராக.
என்னே,
அவர் பாப்டிஸ்ட் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நானும் முன்பு பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவராயிருந்தேன். நான் மிஷினரி பாப்டிஸ்ட் சபையின் ஒரு உறுப்பினராக
இருந்தேன். நான்
ஜனங்களுக்கு மத்தியில் வரும்போது நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள் என்பதை நான் அறிவேன். நானும் அதே விதமாகவே உணர்ந்தேன். நான் அறிந்திராத ஏதோ காரியத்தினால் முழுவதும் நிறைந்தது போன்றே
உணர்ந்தேன். It was in Dwajak, Michigan. I beg your pardon. I'd been at Dwajak on a fishing trip and was coming down from Dwajak down into Indiana.
நான் பெந்தகோஸ்தே காரர்களை கண்ட என்னுடைய முதல் அனுபவத்தை நினைத்து பார்க்கிறேன். அது மிஷிகனில் உள்ள டோவாஜாக்கியாவில் ஆகும். நான் உங்களை மன்னிக்கும்படி வேண்டுகிறேன். அப்பொழுது நான் மீன் பிடிப்பதற்காக டோவாஜாக்கியாவில் இருந்தேன். அதாவது டோவோஜியா என்ற இடத்திலிருந்து இந்தியானாவிற்கு வந்து கொண்டிருந்தேன்.
And so I seen the names of Jesus all over the cars and things, and I listened to their services that day.
அப்பொழுது நான் இயேசு என்ற பெயரை எல்லா கார்களிலும் மற்றவைகளிலும் கண்டேன். எனவே நான் அவர்களுடைய ஆராதனைக்கு அந்நாளில் சென்று கவனித்தேன்.
And the next day they asked me to come to the platforms to say a few words, and I did. They asked me what church I belonged to, and I told them I was a Baptist.
அடுத்த நாள் அவர்கள் என்னை மேடைக்கு வந்து ஒரு சில வார்த்தைகளை கூறும்படி கேட்டுக்கொண்டனர். நானும் கூறினேன். அதன் பின்னர் நான் எந்த சபையை சேர்ந்தவன் என்று அவர்கள் கேட்டனர். அதற்கு நான் ஒரு பாப்டிஸ்ட் என்றே அவர்களிடம்
கூறினேன். அன்றிரவு
ஒரு வயோதிப கருப்பு மனிதன் பிரசங்கிக்கப் போவதாக இருந்தார். அவர் 80 வயதிற்கு மேற்பட்டவராய் இருந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர் மேடைக்கு வந்தார். அந்த வயோதிப நபரை அவர்கள் கைப்பிடித்து அழைத்து வந்தனர்.
He was long ministerial coats on, a velvet collar and just a little rim of white fur hair around the side.
அவர் பிரசங்கிமார்களின் நீளமான மேலங்கி ஒன்றையும் மிருதுவான பட்டு கழுத்து பட்டையையும் அணிந்திருந்தார். அவருடைய வழுக்கை தலையை சுற்றிலும் ஓரமாக சற்று வெள்ளை முடி இருந்தது.
I thought, all these men here, theologians, great man, how they let this service be given to a fellow like that? Well, the old man should be in a chair somewhere, sitting down.
அப்பொழுது நான், இங்குள்ள இந்த மனிதர்கள் எல்லோருமே வேத பண்டிதர்களாகவும் மகத்தான மனிதர்களாகவும் இருக்கையில் அதை போன்ற ஒரு நபரை இந்த ஆராதனையில் எப்படி அனுமதித்தனர்? அந்த வயோதிப மனிதன் எங்கோ ஒரு மூலையில் நாற்காலியில் அமர வேண்டியவராயிற்றே என்றே எண்ணிக்கொண்டேன்.
They've been preaching that day about what Jesus had did here on earth, and but he took his text, I believe, from Job 7:27. I wouldn't be sure that's a scripture.
அன்னாளில் அவர்கள் இயேசு பூமியின் மேல் என்ன செய்திருந்தார் என்பதை குறித்து பிரசங்கித்திருந்தனர். ஆனால் இவர் வந்து தன்னுடைய வேத பாடத்தை எடுத்தார். அது யோபு 7:20 என்று நான் நினைக்கிறேன். அந்த வேத வாக்கியம் தானா என்று நிச்சயமாக எனக்கு தெரியவில்லை.
However, this is the quotation or some part of it. Where were you when I laid the foundations of the world? When the morning stars sang together and the sons of God shouted for joy.
எப்படியாயினும் இதுவே அந்த மேற்கோளாய் அல்லது அதன் ஒரு பகுதியாய் உள்ளது. அதாவது நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கெம்பீரித்தார்களே.
And he spoke on what went on in heaven while they had been speaking on what went on in earth.
அவர்களோ பூமியில் என்ன நடந்தது என்று பேசிக் கொண்டிருந்த போது இவரோ பரலோகத்தில் என்ன நடந்தது என்பதை குறித்து பேசினார்.
And somewhere about 5 minutes after speaking, the Spirit of the Lord hit him and he jumped way up in the floor, clicked his heels together.
அவர் பேசிக் கொண்டிருந்த 5 நிமிடங்களுக்குள்ளாகவே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது இறங்க அவர் இந்த விதமாய் குதித்து தன்னுடைய குதிங்கால்களை ஒன்று சேர்த்து தட்டி ஓசை எழுப்பினார்.
My, there was much room is almost half on this platform. You might walk and all. That you just haven't got enough room up here for me to preach.
என்னே அங்கே பெரிய இடம் இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட இந்த மேடையின் மேல் பாதி அளவு இருக்கும். ஆயினும் அவரோ நான் பிரசங்கிக்க இங்கே போதுமான இடத்தை நீங்கள் அளிக்கவில்லை என்று கூறிவிட்டு நடந்து சென்றார்.
Well, I was about 20 years old then. I thought if that'll do that for that old man, what would it do for me?
அப்பொழுது நான் சுமார் 20 வயதுடனாய் இருந்தேன். எனவே நான் அது அந்த வயோதிப மனிதனை அவ்வாறு செய்யும் போது அது எனக்கு என்ன செய்யும் என்று யோசித்து பார்த்தேன். புரிகிறதா?
The habit of keeping everything just as orderly for our new brothers that we certainly are welcoming into our fellowship.
புதியதாக வருகை தந்துள்ள எங்களுடைய சகோதரர்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவுபடுத்த நாங்கள் அவர்களை எங்களுடைய ஐக்கியத்திற்குள்ளாக நிச்சயமாகவே வரவேற்கிறோம்.
See, I believe they made mention of a priest sitting here, I think. Of course, being Irish, my people are Catholic. And so there was a couple more, Baptists and different ones.
இங்கு ஒரு கத்தோலிக்க குருவானவர் அமர்ந்திருப்பதை அவர்கள் குறிப்பிட்டு கூறியிருந்தனர் என்றே நான் நினைக்கிறேன். நான் அவரை காண்கிறேன் என்றே நம்புகிறேன். நான் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவன். எனவே என்னுடைய ஜனங்கள் கத்தோலிக்கர்கள். இங்கு இன்னும் வேறு இருவரும் இருக்கின்றனர், பாப்டிஸ்டுகளும் மற்றும் வேறு சிலரும்
இருக்கின்றனர்.
சற்று முன்பு நீங்கள் கொஞ்சம் குழப்பமடைந்திருக்கலாம். எந்த சகோதரனும் அதை குறித்து பேசவில்லை என்பதை நான் கவனித்தேன். ஆனால் நான் அதை குறித்து தெளிவுபடுத்த முயற்சிக்கலாமே என்று யோசித்தேன். சகோதரன்
ஷகாரியன் joy of knowing the coming of the Lord so close at hand, he spoke in an unknown tongue to us. And we have interpreters that give the interpretation.
இங்குள்ள அந்த அருமையான பேச்சாளர் சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வருகை சமீபமாயிருப்பதை அறிந்து நம்மிடத்தில் அவர் அந்நிய பாஷையில் பேசினார். நம்மிடத்தில் வியாக்கியானம் கூறும் வியாக்கியானிகள் இருக்கின்றனர்.
Which scripture says, if there be no interpreter, then let him hold their peace. But if they speak in tongues and then interpret it, it becomes prophecy.
வேதமோ அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அவர்கள் பேசாமல் இருக்க கடவர்கள் என்று உரைக்கிறது. ஆனால் அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி பின்னர் அதற்கு வியாக்கியானம் கூறும் போது அது தீர்க்க தரிசனமாகிவிடுகிறது.
So the little confusion of two of them at one time. Now that wasn't a bit confusing, see, because one of them was given the interpretation and the other was prophesying.
எனவே அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் பேசுறதே சற்று குழப்பம். ஆயினும் இப்பொழுது பாருங்கள், அது சிறிதேனும் குழப்பமாயிருக்கவில்லை. ஏனென்றால் அவர்களில் ஒருவர் வியாக்கியானம் கொடுத்துக் கொண்டிருந்தார், மற்றவர் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார்.
That our brethren understand if they did not understand, because one of them is correctly given to notice the time limits of each one, and the other one is so filled himself that the Spirit of God was prophesying to one, interpreting the other was given the interpretation.
புரிகின்றதா? நம்முடைய சகோதரர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் அவர்களை புரிந்து கொள்ளும்படி செய்யலாம் என்று எண்ணினேன். ஏனென்றால் அவர்களில் ஒருவர் சரியாகவே அர்த்தம் உரைத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட கால வரையறையை கவனித்தீர்களா? மற்றவரும் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஒருவரின் மூலம் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார், மற்றவரின் மூலம் அதற்கு வியாக்கியானம் அளித்துக் கொண்டிருந்தார்.
So it might be clear that you were not sometimes to the natural mind, it's like our precious brother that gave the apology this morning, it is a bit confusing to the person who doesn't understand.
எனவே அது தெளிவாக இருக்கலாம். அதாவது நீங்கள் நாம் சில நேரங்களில் மாம்சீக சிந்தனையில் சரியாயிருப்பதில்லை. நம்முடைய விலையேறப்பட்ட சகோதரன் மன்னிப்பு கேட்டது போன்றே இது புரிந்து கொள்ளாத நபருக்கு சற்று குழப்பமாகவே இருக்கிறது.
But to those who are in veterans of the battle that we're in, why we understand that what these things are. So I just thought I'd say something about it if it was all right.
ஆனால் போர்க்களத்தில் நீடித்த அனுபவம் கொண்ட போர் வீரர்களாய் இருக்கின்ற நாம் இவை என்ன காரியங்களா இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்கிறோம். எனவே நான் அதை குறித்து ஏதாவது கூறலாம் என்று சற்று எண்ணினேன். அது சரியாய் இருந்ததானால் நலமாயிருக்கும்.
Now, I know this is no place to say this, but being everybody's been telling little things, you know, that fellow said, the old colored man said, you don't have enough room for me to preach. You got enough time for me to preach. Rather long-winded.
இப்பொழுது இதை கூறுவதற்கு இது இடமல்லவென்பதை நான் அறிவேன். ஆனால் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் சிறு காரியங்களை கூறிக்கொண்டு வருகிறபடியால் நானும் அந்த நபர் கூறினதை நீங்கள் அறிவீர்கள். அந்த கருத்த மனிதன் நீங்கள் எனக்கு பிரசங்கிக்க போதிய இடத்தை வைத்திருக்கவில்லை என்றார். மேலும் நீங்கள் எனக்கு பிரசங்கிக்கும்படியாய் போதிய நேரத்தையும் அளிக்கவில்லை என்றாராம். சரியாக கூறினால் அது நீண்ட நேர பிரசங்கமே.
Man said one day, said a minister came up, he'd been a pastor at the church for 20 years, and he always preached just exactly 30 minutes each Sunday morning at his church. And he said, this Sunday morning he preached 3 hours.
ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு ஊழியக்காரர் வந்தாராம். அவர் 20 ஆண்டுகளாக சபையில் ஒரு போதகராக இருந்து வந்தாராம். அவர் எப்பொழுதும் தன்னுடைய சபையில் ஒவ்வொரு ஞாயிறும் சரியாக 30 நிமிடங்களே பிரசங்கிப்பார் என்று கூறினான். மேலும் அவன், இந்த ஞாயிறு காலையிலோ அவர் 3 மணி நேரங்கள் பிரசங்கித்தார்
என்றான்.
எனவே மூப்பர் குழுவானது அவரை அழைத்து, போதகரே, நாங்கள் உம்மை நிச்சயமாகவே பாராட்டுகிறோம் என்றாரலாம். மேலும் நீர் எப்பொழுதும் வேதாகமத்திற்காகவும் அதனுடைய உரிமைகளுக்காகவும் நிற்கிறவர் என்பதை அறிவோம்
என்றனர்.
அதன் பின்னர் அவர்கள், நாங்கள் தேவருக்கு முன்பாக சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கும்படியாக நீர் எப்பொழுதும் எங்களை திருத்துகிறீர். எனவே நாங்கள் உங்களை உண்மையாகவே பாராட்டுகிறோம். நீர் தேவனுடைய ஊழியக்காரர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனவே இந்த காலை நாங்கள் அந்த செய்தியை நிச்சயமாகவே பாராட்டுகிறோம் என்று கூறினராம்.
But so there's just one thing that we want to ask you about that we timed you as a deacon board that every Sunday morning is just exactly 30 minutes and today you were 3 hours.
பின்னர் நாங்கள் அதை குறித்த ஒரு காரியத்தை உங்களிடம் கேட்க விரும்புகிறோம் என்றாரலாம். மேலும் ஒரு மூப்பர் குடி என்ற முறையில் நாங்கள் உமக்கு நேரத்தை குறித்திருந்தோம் என்றனராம். அதன் பின்னர் அவர்கள், ஒவ்வொரு ஞாயிறு காலையும் நீர் சரியாக 30 நிமிடங்கள் மட்டுமே பிரசங்கிப்பீர், ஆனால் இன்றைக்கோ நீர் 3 மணி நேரங்கள் பிரசங்கித்தீர்
என்றாரலாம்.
மேலும் அவர்கள், இப்பொழுது நாங்கள் அதனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் பாராட்டுகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள், அது சரியானதாக இருந்ததே என்றனராம். அது அந்த வயோதிப நபருக்கு நல்லபடியான உணர்வை உண்டு பண்ணி இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
He said, well, brother, and I tell you what it is, that every morning when I go to, I'm called to the pulpit, that I put one of those little lifesavers in my mouth. He said, I just suck on it and said, when the lifesaver's done, said, it takes just 30 minutes, and said, then I quit preaching.
பின்னர் அவர், சகோதரர்களே, அது எப்படி என்பதை நான் உங்களுக்கு கூறவுள்ளேன் என்றாராம். அதன் பின்பு அவர், ஒவ்வொரு காலையும் நான் செல்லும் போது, நான் பிரசங்கப்பிடத்திற்கு அழைக்கப்படும் போது, அந்த சிறிய கரைந்து போகும் மிட்டாய்களில் ஒன்றை நான் என்னுடைய வாயில் போட்டுக் கொள்வேன் என்றும் அதை சப்பிக்கொண்டே இருப்பேன் என்றாராம். பின்னர் அவர், அந்த மிட்டாய் கரைந்து போக சரியாக 30 நிமிடங்களே ஆகும் என்றும் அப்பொழுது நான் பிரசங்கத்தை நிறுத்திக் கொள்வேன் என்றும் கூறினாராம்.
He said, you know, this morning I thought it was a little over time. I spit it out. I had a button in my mouth.
பின்பு அவர், உங்களுக்கு தெரியுமா, இந்த காலையில் நான் சற்று அதிக நேரம் எடுத்துக் கொண்டதை எண்ணி பார்த்தேன். அப்பொழுது நான் வாயிலிருந்து அதை துப்பிய போது நான் என்னுடைய வாயில் வைத்திருந்தது ஒரு பொத்தானாய் இருந்தது என்றாராம். நான் எதையும் வாய்க்குள்ளாக போட்டுக் கொள்வதில்லை. எனவே நாம் நம்முடைய ஜோபிகளில் சில பொத்தான்களை வைத்திருக்கவில்லை என்று நம்புகிறோம்.
ஆனால்
அது இங்கு தேவ தூஷணமாக தென்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நான், தேவனும் கூட நகைச்சுவை மனப்பான்மை உடையவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
So we are very thankful to be here and have this time of fellowship and with this grand privilege to break the bread of life once again in my own simple little way.
எனவே இங்கு இருப்பதற்காகவும் இந்த ஐக்கிய நேரத்தில் இருப்பதற்காகவும் என்னுடைய சொந்த எளிமையான வழியில் மீண்டும் ஒருமுறை ஜீவ அப்பத்தை பிட்கும்படியான இந்த பெரும் சிலாகியத்திற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம்.
I know it's theologians as that man spoke here last night from England. I'd get up behind a person like that with my 7th grade education.
கடந்த இரவு இங்கிலாந்திலிருந்து வந்த வேத பண்டிதர், அந்த மனிதர் இங்கு பேசினார் என்பதை நான் அறிவேன். அதை போன்ற ஒரு நபர் பேசியதற்கு பின்னர் என்னுடைய 7ஆம் வகுப்பு வரை படித்துள்ள கல்வியோடு எழும் என்று பேசுவதை நான் வெறுக்கிறேன்.
But I hope that God will interpret to you the meaning in my heart. See, my words are not right, my intentions I trust are.
ஆனால் என்னுடைய இருதயத்தில் உள்ள அந்த பொருளை தேவன் உங்களுக்கு வியாக்கியானப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். புரிகின்றதா? என்னுடைய வார்த்தைகள் சரியாக இல்லை என்றாலும் என்னுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கின்றன என்றே நான் நம்புகிறேன்.
Now, let us read in the scripture. Many of you like to follow, and I'm going to read this morning for just a few moments from the book of Jeremiah the prophet, the second chapter, and I'm going to begin now with the first verse.
இப்பொழுது நாம் வேத வாக்கியங்களை படிப்போமாக. உங்களில் அநேகரதை கவனிக்க விரும்புகின்றீர்கள். இந்த காலை நான் ஒரு சில நிமிடங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கப் போகிறேன். இப்பொழுது நான் முதலாம் வசனத்திலிருந்து துவங்கி வாசிக்கப்
போகிறேன்.
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ போய் எருசலேமின் செபிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த தேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
Israel was holiness unto the Lord, and the first fruits of his increase. All that devour him and offend, evil shall come upon them, saith the Lord.
இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாயிருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார்.
Hear ye the word of the Lord, O house of Jacob, and all the families of the house of Israel.
யாக்கோப்பின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்.
Thus saith the Lord, what iniquity have your fathers found in me, that they have gone far from me and walked after vanity and are become vain? Neither said they, where is the Lord that brought us up out of the land of Egypt and led us through the wilderness, through the land of desert and of pits, through the land of drought and of the shadows of death, through the land that no man passed through and no man dwelleth?
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்?
And I brought you into a plentiful country to eat the fruit thereof and the goodness thereof. But when you entered, you defiled my land and made my heritage an abomination.
செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவறுப்பாக்கினீர்கள்.
And the priests said not, where is the Lord? And the hand of the law knew me not.
கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து.
And the pastors also transgressed against me, and the prophets prophesied by Baal, and walked after things that do not profit.
மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள்.
Therefore I will plead with you, saith the Lord, and with your children will I plead.
ஆதலால் இன்னும் நான் உங்களோட வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
For over this land of Chedom and see, and in the Kedur, and consider diligently that, and see if there be such a thing.
நீங்கள் கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆளனுப்பி நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும்.
Has a nation changed their gods, which are no gods? But my people have changed their glory for that which does not profit.
எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாதவர்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள்.
Be astonished, O you heavens, at this, and be horrible afraid, very desolate, saith the Lord.
வானங்களே, இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
For my people have committed two evils. They have forsaken me, the fountain of living waters, and have hewed them out cisterns, broken cisterns that can hold no water.
என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
May the Lord add his blessings to the reading of his words. And I would like to take a text of that, broken cisterns.
கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தைகளின் வாசிப்பிற்கு தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. நான் அதிலிருந்து வெடிப்புள்ள தொட்டிகள் என்ற ஒரு பொருளை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்.
In reading this scripture this morning, which all scriptures given by inspiration, and we come to the house of the Lord for correction and for understanding.
இந்த காலையில் நாம் இந்த வேத வசனங்களை வாசித்தோம். எல்லா வேத வாக்கியங்களுமே ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றன. நாம் திருத்திக் கொள்வதற்காகவும் புரிந்து கொள்வதற்காகவுமே கர்த்தருடைய வீட்டிற்கு வருகிறோம்.
And sometimes that we see the any little thing in the way, like this military man a while ago was speaking to us and saying that some certain things that perhaps maybe in some other country has a certain missile or something on that idea. And we've got to find something to counteract that in military strategy.
சில நேரங்களில் நாம் பாதையில் ஏதோ சிறு காரியத்தை காண்கிறோம். சற்று முன் இந்த ராணுவ வீரர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது சில குறிப்பிட்ட காரியங்களை கூறினது போல, ஒருவேளை மற்ற ஏதோ ஒரு நாடு ஒரு குறிப்பிட்ட ஏவுகணையை அல்லது வேறேதோ ஒரு எண்ணத்தை உடையதாக இருக்கலாம். எனவே நாமும் ஒரு ராணுவ சூழ்ச்சி திறனோடு எதிர்த்து தாக்க ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும்.
Well, the same thing goes into a church, to parish where a man is preaching, or if he's an evangelist in the field.
ஒரு சபைக்குள்ளாகவும் அதே காரியம் சம்பவிக்கும் போது, அதாவது ஒரு சபையில் ஒரு மனிதன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் அல்லது அவர் ஊழிய களத்தில் ஒரு சுவிசேஷகராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
When he sees uprisings and something that's just starting, though in its infancy or whatever it is, it's that man, if he's a servant of God, to blot that thing so far from the people's minds that they'll keep away from it. And we don't want that to happen for us to get into places like that.
அவர் சபையில் ஒரு கிளர்ச்சியை காணுகையில் ஏதோ காரியம் சற்று சம்பவிக்க துவங்கும் போதே, அது ஆரம்ப நிலையாயிருந்தாலும் அல்லது அது என்னவாயிருந்தாலும், அந்த மனிதன் அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய் இருப்பாரேயானால் அதிலிருந்து ஜனங்கள் விலகியிருக்கும்படியாக அந்த காரியம் அவர்களுடைய சிந்தைகளுக்கு அப்பாற்பட்டதாயிருக்கும்படிக்கு தடுக்க வேண்டும். அவிதமான சூழ்நிலைக்குள்ளாக அது சம்பவிக்கும்படி நாம் விரும்புகிறதில்லை.
During the time of Jeremiah here, his prophecy, it had been about 60 years since the death of Isaiah. Isaiah, and there had been about 60 years without a major prophet.
இப்பொழுது எரேமியாவின் காலத்தில் அவனுடைய தீர்க்கதரிசனம் ஏசாயாவின் மரணத்துக்கு பிறகு சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு உண்டானது. அவர்கள் 60 ஆண்டுகளாக ஒரு பெரிய தீர்க்கதரிசியே இல்லாதிருந்தனர்.
There was Habakkuk and some of the small minor prophets, but Isaiah was the last major prophet.
ஆபக்கூக் மற்றும் சில சிறிய தீர்க்கதரிசிகளும் இருந்தனர். மேலும் ஏசாயாவே கடைசியான பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தான்.
And the people had during this time had no one to call them out. They had drifted, yet they were God's people, had drifted into this state now that we find them in as Jeremiah came to prophesy to them.
எனவே இந்த நேரத்தில் ஜனங்களை செயல்முறையில் ஒழுங்குபடுத்த ஒருவருமே இல்லாதிருந்தபடியால் அவர்கள் மனம் போன போக்கில் போயிருந்தனர். ஆயினும் அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தும் இப்பொழுது நாம் அவர்களை கண்டறிந்த இந்த நிலைமைக்குள்ளாக கொண்டு போகப்பட்டிருந்த போது அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் முறைக்க எரேமியா
வந்தான்.
எரேமியாவும் கூட அவன் சிறையிருப்பிற்கு முன்னும் தீர்க்க தரிசனம் முறைத்தான். அவன் சிறையிருப்பில் அவர்களோட கூட சென்றான்.
And then of course Daniel come on after Jeremiah. Daniel said that he had understandings by the scripture of the 70 years that they were to be there.
அதன் பின்னர் எரேமியாவுக்கு அடுத்தபடியாக தானியல் வந்தான். அவர்கள் 70 ஆண்டுகள் அங்கிருக்க வேண்டும் என்பதை வேத வாக்கியங்களின் மூலமாக தானியல் அறிந்து கொண்டதாக கூறினான்.
Of course there was another prophet among them that wanted to make this yoke as he put it up on his neck, that it would be a small thing, that within 2 years, well, God was going to bring them all back. But Jeremiah no different from that.
அடுத்தபடியாக அவர்களுக்கு மத்தியில் மற்றொரு தீர்க்கதரிசி இந்த நுகத்தை பொருத்திக் கொள்ள விருப்பம் கொண்டு தன்னுடைய நுகத்தின் மேல் அதை வைத்துக் கொண்டு அது ஒரு சிறிய காரியம் என்றும், அதாவது இன்னும் 2 வருடத்திற்குள்ளாக தேவன் அவர்கள் எல்லோரையும் திரும்பிக் கொண்டு வரப்போகிறார் என்றும் கூறினான். ஆனால் எரேமியா அது வித்தியாசமாயிருப்பதை அறிந்து
கொண்டான். God wouldn't let him stand.
தவறாக தீர்க்கதரிசனம் முறைத்த அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன சம்பவித்தது என்பதை நாம் அறிவோம். அவன் அதே வருடத்தில் மரித்து போனான். எனவே தேவன் அவனை நீடித்திருக்கும்படி விடவில்லை.
And now we also notice the conditions of the people in that day.
இப்பொழுது நாம் அந்த நாளில் உள்ள ஜனங்களின் நிலைமைகளை கூட கவனிக்கிறோம்.
Now, I do not wish you to misunderstand me. I am not aim to say here some scriptures and little notes.
இப்போது நான் இங்கு கூற வேண்டும் என்று இருக்கிற சில வேத வாக்கியங்களையும் சில குறிப்புகளையும் கொண்டு நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறதில்லை. நான் அத்தகைய நோக்கத்தை உடையவனாயிருக்கவில்லை.
Used to be I didn't have to write my scriptures and things down, but after I passed 25 the second time, well, I don't remember like I used to. So write down a scripture and kind of know from that where I'm going.
முன்பு வழக்கமாக நான் என்னுடைய வேத வாக்கியங்களையும் மற்ற காரியங்களையும் எழுதி வைப்பதில்லை. ஆனால் 2வது முறையாக நான் 25 வயதை கடந்த பிறகே என்னால் முன்பு போல ஞாபகம் வைத்துக் கொள்ள முடிவதில்லை. எனவே நான் வேத வாக்கியத்தை குறித்துக் கொள்ளுகிறேன். அப்பொழுது நான் எங்கிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை ஒரு விதமாக அறிந்து கொள்கிறேன்.
And so much time praying for the sick and so forth and out and gone. I don't have time to really study like I should do.
மேலும் வியாதியஸ்தர்க்காக ஜபிக்க அதிக நேரத்தை செலவழிப்பதாலும் அவ்வப்போது வெளியூர் செல்வதனாலும் நான் உண்மையிலேயே படிக்க வேண்டிய பிரகாரமாக ஆய்ந்து படிக்க எனக்கு நேரம் இருப்பதில்லை.
Now, but this great prophet of this day was Jeremiah, and he was something on the order of Amos and many of the other prophets that rose up. He was stirred when he seen the conditions of the nation.
இப்பொழுது ஆனால் இந்நாளின் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக எரேமியா இருந்தான். அவன் ஆமோஸ் மற்றும் எழும்பின வேறே அநேக தீர்க்கதரிசிகளின் வகையை சேர்ந்தவன். மேலும் அவன் தேசத்தின் நிலைமைகளை கண்டபோது அவன் கலக்கமடைந்தான்.
Now there were places sometime when you're speaking about a nation, it might think that it's reflecting to a certain group. It's not that, it's the overall picture of the nation.
சில நேரத்தில் நீங்கள் ஒரு தேசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், அது ஒரு குறிப்பிட்ட சாராரை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறதே என்றும் நினைக்கலாம். ஆனால் அதுவல்ல, அது தேசத்தின் முழு காட்சியாய் உள்ளது.
And we find today a very comparative condition today as it was in the days of Jeremiah, that the nation itself altogether has gone into more or less idolatry. Got away from God.
எரேமியாவின் நாட்களில் இருந்தது போன்ற அதே நிலையை இன்றைய நிலைமையோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் இன்றைக்கு கண்டறிவது என்னவெனில், தேசமானது ஏறக்குறைய விக்கிரக ஆராதனைக்குள்ளாகவே சென்று விட்டது. நான் கூறுவது அது தேவனை விட்டு அகன்று சென்று விட்டது என்பதேயாகும்.
And by doing that, it's been the weakness of the pulpit. Because if the pulpit would have stayed straight and with the word of God, God would be in every church like he is moving among us here.
அதை செய்கிறதன் காரணம் பிரசங்க பீடத்தின் பலவீனமாக இருந்து வருகிறது. ஏனென்றால் பிரசங்க பீடமானது நேர்மையானதாய் தேவனுடைய வார்த்தையோடு தரித்திருக்குமேயானால் இங்கு நமக்கு மத்தியில் தேவன் அசைவாடுவது போல ஒவ்வொரு சபையிலும் அவர் இருப்பார்.
But they have led away from that, and that's the thing that I want to talk about this morning. And now we find that that's absolutely true in every age.
ஆனால் அவர்கள் அதிலிருந்து தூரமாக வழிநடத்தியிருக்கிறார்கள். அந்த காரியத்தை குறித்து தான் நான் இந்த காலையில் பேச விரும்புகிறேன். இப்பொழுது அது ஒவ்வொரு காலத்திலும் முற்றிலுமான உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம்.
I believe it was Amos, as I referred to him a while ago, that he said he was not a prophet, he was the son of a prophet, but said that when the lion roars, who can be fear?
சற்று முன் நான் ஆமோசை குறிப்பிட்டு கூறினது போல அது அவன்தான் என்று நான் நினைக்கிறேன். அதாவது அவன், நான் ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல என்றான். மேலும் அவன், சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்
என்கிறான். These you hear in the cages around here are just meowing. But when one roars in the wilderness, everything takes heed.
ஒரு உண்மையான சிங்கம் வராந்தரத்தில் கர்ஜிக்கிறது யாராவது எப்போதாவது கேட்டிருந்தால் நலமாக இருக்கும். ஆனால் இங்கே கூண்டுகளை சுற்றி இருக்கிற இந்த சிங்கங்கள் சத்தமிடுவதோ பூனையை போல மியாவும் என்று சத்தமிடுவதையே நீங்கள் கேட்கின்றீர்கள். ஆனால் வனாந்தரத்தில் கர்ஜிக்கும் ஒன்றையோ ஒவ்வொன்றும் கவனித்து கேட்கின்றன.
I've laid in the jungle a hunter, and he's the king of the beast. And when that lion roars, even the beetles stop howling. Everything the
நான் அவைகளை வேட்டையாட காடுகளில் பதுங்கியிருந்திருக்கிறேன். அது மிருகங்களின் ராஜாவாக இருக்கிறது. அந்த சிங்கம் கர்ஜிக்கும் போது ஒவ்வொன்றும் வண்டுகளும் கூட ரீங்காரம் இடுவதை நிறுத்திக்
கொள்ளுகின்றன.
நரிகளும் கழுதை புலிகளும் சத்தமிடுவதையும் மற்ற மிருகங்களும் தென்னாப்பிரிக்க ஆசிய பெருங்குரங்குகள் மற்றும் சிறிய குரங்குகளின் கீச்சொலிகளும் வண்டுகளின் ரீங்கார சத்தத்தையும் நீங்கள் கேட்கக்கூடும். ஆனால் தூரத்திலே ஒரு சிங்கம் கர்ஜிக்கட்டும், ஒவ்வொரு வண்டும் ரீங்காரம் இடுவதை நிறுத்திக் கொள்ளும்.
See, everything's afraid of him, yet there's many things can kill him. But he's recognized as a king amongst the beasts.
பாருங்கள், ஒவ்வொன்றும் அதற்கு பயப்படுகிறது. ஆயினும் அநேக மிருகங்களால் அதனை கொல்ல முடியும். ஆனாலும் அதுவே மிருகங்களுக்கு ராஜா என்று அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டுள்ளது.
He said, when a lion roars, who can but fear? He said, then God has spoken, who can but prophesy?
அவன், சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான் என்று கூறினான். மேலும் அவன், கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான் என்றான்.
That's, I think, the condition meets that challenge again today. God has spoken. See? And we see the handwriting on the wall. So it's very easy to prophesy and see that we're at the end time.
அதுவே மீண்டுமாக இன்றைய நிலைமையின் சவாலை சந்திக்கிறதா இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். தேவன் பேசியிருக்கிறார், புரிகின்றதா? நாம் சுவற்றின் மேல் கையெழுத்து காண்கிறோம். எனவே அது நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை கண்டு தீர்க்க தரிசனம் உரைக்க மிகவும் எளிதாக இருக்கிறது.
And we're seeing God from every section of denominations, all the way from Catholicism through all the Protestant churches, Buddhas and what more from India and whatever more, he's calling his people together, assembling them together.
நாம் ஒவ்வொரு ஸ்தாபனங்களின் பிரிவிலிருந்தும் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வருகிற எல்லா முறைகளிலும் எல்லா புராட்டஸ்டன்ட் சபைகளினூடாகவும் புத்த மதத்தினரிடையேயும் இன்னும் இந்தியாவில் உள்ள மற்றெல்லாவற்றிலிருந்தும் தம்முடைய ஜனங்களை அழைத்து ஒன்று சேர்த்து வைப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
And I'm very happy for that, to see this day coming. Now, it's a great day, one of the greatest privileges.
நான் அதற்காகவும் வரப்போகும் அந்நாளை காணவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அது ஒரு மகத்தான நாள். அது பெரிதான சிலாகியங்களில் ஒன்றாக இருக்கிறது.
Would have known before there was a world when we were souls, a part of God that we are, for we were with him before the foundations of the world, because there's only one form of eternal life, and that's God, and we're a part of him.
அதாவது உலகம் உண்டாவதற்கு முன்பே நாம் தேவனுடைய ஒரு பாகமான ஆத்துமாக்களாய் இருந்ததை, அதாவது உலக தோற்றத்திற்கு முன்பே நாம் அவரோடு இருந்தோம் என்பதை அறிந்திருப்போமே ஆனால் நலமாக இருக்கும். ஏனென்றால் ஒரே ஒரு நித்திய ஜீவன் மட்டுமே உண்டு, அது தேவனாயிருக்கிறது. நாம் அவருடைய பாகமாக இருக்கிறோம்.
We was not so much that we would know and could think and had a being, but we were in his thoughts of what we were before the foundation of the world.
நாம் ஒரு உருவமாய் சிந்திக்கக்கூடியவர்களாய் இல்லாதிருந்தோம் என்பதை அறிவோம். ஆனால் உலக தோற்றத்திற்கு முன்னே நாம் அவருடைய சிந்தையில் என்னவா இருக்க வேண்டுமோ அவ்வாறே இருந்தோம்.
Because we are a part of him, like my son is part of me and I'm part of my father and so forth. We are sons and daughters of God by his foreknowledge.
ஏனென்றால் என்னுடைய குமாரன் எரியில் ஒரு பாகமாக இருப்பது போல, நான் என்னுடைய தகப்பனின் பாகமாக இருப்பது போல, நாம் அவருடைய ஒரு பாகமாக இருக்கிறோம். நாம் அவருடைய முன்னறிவினால் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம்.
Back there, if I could have known as I know now, and that could look over the whole span of time, and he had said to me, what time do you want to live?
இப்பொழுது நான் அறிந்துள்ளது போல முன்னர் அறிந்திருக்க கூடுமானால் என்னால் காலம் முழுவதையும் காண முடிந்திருந்து அவர் நீ எந்த காலத்தில் வாழ விரும்புகிறாய் என்று கேட்டிருப்பாரே ஆனால்
I said, this time, right now, just the eve of the ending up of world history and the oncoming of the kingdom of God to be established in the earth. I think it's the most glorious time of all ages is right now.
அப்பொழுது நான் உலக சரித்திரத்தின் முடிவில் வரப்போகும் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் நிலைநாட்டவிருக்கும் இக்காலத்திலே நான் வாழ விரும்புகிறேன் என்று கூறியிருப்பேன். இதுவே எல்லா காலங்களை காட்டிலும் மகிமையுள்ள காலம் என்றே நான்
கருதுகிறேன்.
தேவன் தீர்க்கதரிசியை நியமித்து அவனை வெளியே அனுப்பிய போது இஸ்ரவேலர் அவனால் குற்றம் சாட்டப்பட்டனர் என்பதை நாம் இங்கு கண்டறிகிறோம். அவர்கள் இரண்டு பெரிய பாவங்களை செய்ததாக குற்றம்
சாட்டப்பட்டனர்.
அவர்கள் செய்திருந்த அந்த இரண்டு காரியங்களின் பேரில் நாம் பேச விரும்புகிறோம். எனவே நாம் அதன் மூலம் அதிலிருந்து ஜெயங்கொள்ள விரும்புகிறோம்.
They had turned from God, the fountain of living water, and had hewed themselves out cisterns.
இப்பொழுது அவர்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனை விட்டுவிட்டு தொட்டிகளை தங்களுக்கு வெட்டிக் கொண்டார்கள்.
They had turned from the thing that God had given them and had hewed themselves something that they had did themselves.
தேவன் அவர்களுக்கு அளித்திருந்த காரியத்திலிருந்து அவர்கள் விலகி அவர்கள் தாங்களாகவே தங்களுக்கு ஏதோ ஒன்றை வெட்டிக் கொண்டார்கள்.
And these cisterns, you notice, they had broken and they were leaking. Now, a broken cistern cannot hold water. It'll leak out.
நீங்கள் கவனிப்பீர்களேயானால் இந்த தொட்டிகள் வெடிக்கப்பட்டு ஒழுகிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது ஒரு வெடிப்புள்ள தொட்டியால் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது, அது ஒழுகும்.
I've raised on a farm and I know what an old cistern is and the difficulty we have with it.
நான் ஒரு பண்ணையில் வளர்க்கப்பட்டேன். எனவே அந்த பழைய தொட்டி எப்படி இருக்கும் என்றும் நமக்கு அதனால் ஏற்படும் தொல்லையையும் நான் அறிவேன்.
And this leaking cistern is a very fine picture, I think, of this day, that when our everything that we have tried to do to get man together, get people together, get churches together, it has become always in the realm of intellectual trying.
இந்த ஒழுகும் தொட்டி ஒரு மிக அருமையான உதாரணமாக இருக்கிறது. இந்நாளில் நாம் செய்ய முயற்சித்திருக்கிற நம்முடைய ஒவ்வொரு காரியமும் மனிதரை ஒன்று சேர்க்கவும் ஜனங்களை ஒன்று சேர்க்கவும் சபைகளை ஒன்று சேர்க்கவுமே என்றே நான் கருதுகிறேன். அது மனித அறிவாற்றலின் முயற்சிகளாக எப்பொழுதுமே இருந்து வருகிறது.
We've tried to make all the Methodists become Baptists and vice versa and the different denominations, and that was not God's program to begin with.
நாம் எல்லா மெத்தோடிஸ்டுகளையும் பாப்டிஸ்டுகளாக மாற்றவும் இந்த விதமாக வெவ்வேறு ஸ்தாபனத்தினர்களை மற்ற ஸ்தாபனத்திற்கு மாற்றவுமே முயற்சித்திருக்கிறோம். துவக்கத்திலேயே அது தேவனுடைய திட்டமாக இருந்ததே இல்லை.
God only has one meeting place. He said over there in the book of Exodus that I have chosen the place to put my name. And that's the only place that I'll meet people.
தேவன் ஒரே ஒரு சந்திப்பின் ஸ்தலத்தை உடையவராய் இருக்கிறார். அவர் அங்கே யாத்ராம புத்தகத்தில் என் நாமத்தை வைக்கும்படி நான் ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அந்த ஸ்தலத்தில் மட்டுமே நான் ஜனங்களை சந்திப்பேன் என்று கூறியுள்ளார்.
And he chose a place to put his name, and where he put his name, that's where he met Israel.
அவர் தம்முடைய நாமம் விளங்கும்படிக்கு ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொண்டார். அவர் தம்முடைய நாமத்தை எங்கு வைத்தாரோ அங்குதான் அவர் இஸ்ரவேலரை சந்தித்தார்.
He's got a place that he meets his church today, and he chose that name. That name is Jesus Christ.
இன்றைக்கு அவர் தம்முடைய சபையை சந்திக்கிறதற்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அவர் அந்த நாமத்தை தெரிந்து கொண்டார். அந்த நாமம் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது.
That's where he meets a true believer when he's in Jesus Christ. That's where God chose to put his name.
அங்குதான் அவர் உண்மையான விசுவாசியை சந்திக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போதே அவர் அவனை சந்திக்கிறார். அங்குதான் தேவன் தம்முடைய நாமத்தை வைக்கும்படி தெரிந்து கொண்டார்.
He said God's name. He said I came in my father's name. So that's where God put his name is in Christ, and in Christ is where we can all meet under the shed blood and there have real true fellowship.
நீங்களோ தேவனுடைய நாமமா எனலாம். அவர் நான் என் பிதாவின் நாமத்தில் வந்தேன் என்றார். எனவே அங்குதான் தேவன் தம்முடைய நாமத்தை கிறிஸ்துவில் வைத்தார். கிறிஸ்துவில் தான் நாம் யாவரும் சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ்தான் ஒன்று கூட முடியும். அங்குதான் அசலான உண்மையான ஐக்கியம் உண்டு.
God made his program at the beginning in the Garden of Eden where the place he would meet man. And that wasn't upon intellectual understandings. If it had, Eve was exactly in line with his program.
தேவன் மனிதனை எங்கே சந்திக்க வேண்டும் என்ற தன்னுடைய திட்டத்தை ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் உண்டு பண்ணினார். அது அறிவாற்றல் கொண்ட அறிவுத்திறனின் பேரில் அல்ல. அப்படி இருந்திருக்குமானால் ஏவாள் அவருடைய திட்டத்தில் சரியாயிருந்திருப்பாளே.
But we know that her accepting Satan's intellectual conception, surely God will not, but God said he would.
ஆனால் சாத்தானுடைய அறிவாற்றல் உள்ள கருத்தை, அதாவது நிச்சயமாக தேவன் அதை செய்ய மாட்டார் என்பதை அவள் ஏற்றுக்கொண்டாள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் தேவன் அதை செய்வதாக கூறினார்.
And so then he chose a place of redemption, and it was by blood and not by intellectual conceptions.
எனவே அவர் மீட்பின் ஸ்தானத்தை தெரிந்து கொண்டார். அது ரத்தத்தின் மூலமே என்று அறிவாற்றல் உள்ள கருத்தின் மூலமாயல்ல.
So we're only beating the air, but it's just human nature that that people will try to do that.
ஆகவே நாம் ஆகாயத்தில் மட்டுமே சிலம்பம் பண்ணுகிறோம். ஆனால் அது மானிட சுவாவமாயிருக்கிறது. ஜனங்கள் அதை செய்ய முயற்சிப்பார்கள்.
If we had time, we could break it down in many pieces, but I don't want that button. So we'll just try to make it as simple as possible. Leaking cisterns.
நமக்கு நேரம் இருக்குமானால் நம்மால் அதை அநேக கூறுகளாக விவரிக்கக்கூடும். ஆனால் நான் அந்த பொத்தானை வாயில் வைத்து பிரசங்கிக்க விரும்பவில்லை. எனவே ஒழுகும் தொட்டிகள் என்பதை கூடுமானவரை எளிமையாக எடுத்துரைக்க நாம் முயல்வோம்.
And we find that it's absolutely happened again. It's a very picture of our age that we're living in, of all of our trying.
அது மீண்டும் நிகழ்ந்துள்ளது என்பதை நாம் கண்டறிகிறோம். அது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய காலத்தின் நம்முடைய எல்லா முயற்சியையும் சித்தரிக்கும் ஒரு அழகான காட்சியாயிருக்கிறது.
And no disregards to ever effort that any servant of God that even names the name of Jesus Christ, he ought to be honored for just even naming his name in reverence and respect.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கும் எந்த தேவனுடைய ஊழியக்காரனையும் அவமதிக்க நான் விரும்பவில்லை. அவருடைய நாமத்தை பக்தியோடும் மரியாதையோடும் கூறும் காரணத்திற்காக அவன் கௌரவிக்கப்பட வேண்டும்.
And the great evangelistical systems that's crossed the earth and so forth in these last days, I think still we'll never be able to get people in one heart until we get them underneath the blood of Jesus Christ. That's the only place that we'll ever be safely.
நாம் அவர்களை இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழ் ஒன்று சேர்க்கும் வரையில் பூமியின் எல்லை வரை சென்றுள்ள சுவிசேஷ முறைமைகளினால் நாம் அவர்களை ஒருபோதும் ஏக மனதுள்ளவர்களாக ஒன்று சேர்க்க முடியாது என்று நான் கருதுகிறேன். அந்த ஒரே ஸ்தலத்தில் மட்டுமே நாம் எப்போதும் பாதுகாப்பாக இருப்போம்.
Someone called me not long ago from up in the east and said, Brother Branham, I hear you've moved out to Arizona and you farmed a place there where that they safety.
அண்மையில் கிழக்கு பாகத்தில் உள்ள ஒருவர் என்னை தொலைபேசியில் அழைத்து, சகோதரன் பிரணாம், நீர் அரிசோனாவுக்கு சென்றுள்ளதாகவும் நீர் அங்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை அமைத்துள்ளீர் என்றும் நான் கேள்விப்படுகிறேன் என்றார்.
And as you know how the message came and the Lord told me what would happen in Alaska and how down to California it would be, and it's just been that way.
எவ்விதம் செய்தி வந்தது என்பதையும் அலாஸ்காவில் என்ன சம்பவிக்கும் என்று கர்த்தர் என்னிடம் கூறினார் என்பதையும் எப்படியாய் கலிபோர்னியா முழுவதிலும் அது நேரிடும் என்றும் அது அந்த விதமாக இருந்து வருகிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள்.
They said, now if that's shaking and everything work is a safety zone. I said, there is one safety zone that I know of. That's in Christ. For those that are in Christ, it's the only one I know.
அவர்கள் அது குலுங்கினால் பாதுகாப்பான மண்டலம் எங்குதான் உள்ளது என்று கேட்டனர். நானோ, நான் அறிந்துள்ள பாதுகாப்பு மண்டலம் ஒன்று உண்டு. அது கிறிஸ்துவில் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் நான் அறிந்துள்ளது அது ஒன்றே ஆகும் என்றேன்.
Now Jeremiah was called also the weeping prophet.
இப்பொழுது எரேமியா புலம்பும் தீர்க்கதரிசி என்றும் கூட அழைக்கப்பட்டான்.
And because I believe that made this prophet weep rather was because him being a prophet and the word of the Lord comes to such and seeing the people walk after their traditions and thought they were all right and no way at all to turn them.
இந்த தீர்க்கதரிசியை புலம்பும்படி செய்தது எதுவெனில், சரியாக கூறினால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த காரணத்தினால்தானே. கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டவர்களிடத்திற்கே வருகிறது. ஜனங்கள் தங்களுடைய பாரம்பரியங்களின்படி நடந்து கொண்டு அதே சமயத்தில் அவர்கள் சரியாயிருப்பதாக எண்ணிக்கொண்டதை அவன் கண்டான். எனவே அவர்களை திருப்ப வழியே இல்லாதிருந்தது.
For there's going straight to exile because we know you reap what you sow, regardless of who you are, what you are, and we as a nation have reaped or sowed rather, and we've got to reap.
அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட போகின்றவர்களாயிருந்தனர். ஏனென்றால் நீங்கள் யாராயிருந்தாலும், நீங்கள் என்னவாயிருந்தாலும், நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள் என்பதை நாம் அறிவோம். நாம் ஒரு தேசமாக விதைத்திருக்கிறோம். சரியாக கூறினால் நாம் அறுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
That we cannot get by with nothing, we've got to reap what we sow.
கர்த்தருக்கு சித்தமானால் நாளை பிற்பகல் பிரசவ வேதனை என்பதன் பெயரில் பேசவிருக்கிறேன். அப்பொழுது நான் அதை குறித்து அங்கே பேசுவேன். நாம் தப்பிப்போக முடியாது. நாம் எதை விதைத்தோமோ அதையே அறுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
And if God would let us get by with our perversion of Christianity today and perverting the people into these things that so-called Christianity, as Brother Moore once said, he'd be morally obligated to raise up Sodom and Gomorrah and apologize for burning them up.
இன்றைய தாறுமாறான நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றும் நம்மை தேவன் தப்ப விடுவாரானால், கிறிஸ்தவ மார்க்கம் என்று அழைக்கப்படும் இந்த காரியங்களுக்குள்ளாக ஜனங்களை தாறுமாறாக்க தேவன் நம்மை அனுமதிப்பாரேயானால், சகோதரன் மூர் ஒருமுறை கூறியது போல, அவர் சோதோம் குமாராவை எழுப்பி அவர்களை தீக்கரையாக்கினதற்காக மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டவராயிருப்பாரே.
Because God's still just and we're unjust as God. It's becoming to His holiness and His word that He makes people reap for what they sow. And we'll have to do that.
அது உண்மை. ஏனென்றால் தேவன் இன்னமும் நீதி உள்ளவராயிருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் அநீதியாயிருக்கும் போது ஜனங்கள் எதை விதைத்தார்களோ அதையே அவர் அறுக்க செய்கிறார். நாம் அதை செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம்.
Now, notice they had left him the fountain of living waters and had hewed themselves cisterns.
இப்பொழுது அவர்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை விட்டுவிட்டு தங்களுக்கு தொட்டிகளை வெட்டி கொண்டார்கள் என்பதை கவனியுங்கள்.
Now, there may be somebody here who wouldn't understand what a cistern is. A cistern is a man-made tank that tries to take the place of a well. It's something that somebody dug.
இப்பொழுது இங்குள்ள சிலருக்கு தொட்டி என்றால் என்னவென்றே புரியாமல் இருக்கலாம். ஒரு தொட்டி என்பது கிணற்றிற்கு பதிலாக மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு நீர்த்தேக்க குளமாகும். அது யாரோ ஒருவர் தோண்டினதாயிருக்கிறது.
And how many knows what a cistern is? Fine. All right. A lot of country people here this morning.
உங்களில் எத்தனை பேர் ஒரு தொட்டி என்றால் என்ன என்பதை அறிந்திருக்கின்றீர்கள்? அருமை. சரி, அநேகர் கிராமப்புறங்களில் இருந்து இங்கே இந்த காலை வந்திருக்கின்றீர்கள்.
So then, I remember the old cistern at the place, how it looked. I was always free to drink from the thing.
அந்த பழைய தொட்டியை ஓரிடத்தில் கண்டதை நான் நினைவு கூறுகிறேன். அது எப்படியாய் காணப்பட்டது? நான் எப்பொழுதுமே அதிலிருந்து தண்ணீர் பருக பயப்படுவேன்.
It was a man-made tank. And it never can be relied on. You cannot rely on a cistern.
அது மனிதனால் உண்டாக்கப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி. அதன் பேரில் ஒருபோதும் நம்பிக்கை வைக்க முடியாது. நீங்கள் ஒரு தொட்டியின் மேல் நம்பிக்கை வைக்க முடியாது.
Now, anything that man does is usually not very good.
இப்பொழுது மனிதன் செய்கிற எந்த காரியமும் வழக்கமாக அவ்வளவு நல்லதாக இருப்பதில்லை.
But just like the Lord set time into its cycle and the earth turning every year, every time it crosses, every day, every hour, and the sun setting, and it never fails.
ஆனால் கர்த்தர் குறித்த காலத்தை அதனுடைய கால சுழற்சியில் பார்ப்பீர்களேயானால், பூமி சுற்றுவதில் ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு முறை அது கடக்கும் போதும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி வேளையும் சரியாக சுற்றுகிறது. சூரிய அஸ்தமனம் ஒருபோதும் தவறுகிறதில்லை.
But the very best watch is we can get a fail in many minutes in a month's time. No doubt.
ஆனால் நாம் வாங்கக்கூடிய மிக உயர்ந்த கடிகாரங்களும் கூட ஒரு மாதத்திற்குள்ளாக அநேக நிமிடங்கள் தவறாக ஓடும் என்பதில் சந்தேகமே கிடையாது.
But you see, everything God does is perfect and what man does is imperfect. So why accept what man does when you can have perfect?
ஆனால் தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமாக இருப்பதை நீங்கள் பாருங்கள். மனிதன் செய்கிறதோ பிழையானதாகவே இருக்கிறது. எனவே பரிபூர்ணமானதை நாம் பெற்றுக்கொள்ள கூடும் போது ஏன் மனிதன் செய்கிறதை ஏற்றுக்கொள்கிறோம்?
I've always said that about us Pentecostal people. See, we know and we're not out of the order, of course, of God, we don't believe.
பெந்தேகோஸ்தே ஜனங்களை குறித்து நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். பாருங்கள், தேவனுடைய ஒழுங்கிலிருந்து நாம் விலகினவர்கள் அல்ல என்பதை நாம் அறிவோம். நாம் அதை விசுவாசிக்கிறதில்லை.
But we also know that among us we have people who try to impersonate the other fellow. That's just human. They'll try to do that.
ஆனால் மற்ற நபரை பாவனை செய்ய முயற்சிக்கும் ஜனங்களை நாம் நமக்கு மத்தியில் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். அது மானிட இயல்பு. அவர்கள் அதை செய்ய முயற்சிப்பார்கள்.
They did it in the Bible. One, I'm a Paul, I'm a Silas, and so forth. But they try to impersonate what someone else did or is doing.
அவர்கள் ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் சீலாவை சேர்ந்தவன் என்றும் கூறி அதை செய்தனர் என்று வேதத்தில் உள்ளது. ஆனால் அவர்கள் வேறு யாரோ ஒருவர் செய்ததை அல்லது செய்து கொண்டிருக்கிறதை பாவனை செய்ய முயன்றனர்.
But why would you accept a false impersonation when the skies are full of the genuine thing? When the promise isn't to you and to your children, why would we accept something that was different?
வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்று அளிக்கப்பட்டிருக்கும் போது, ஆகாயம் முழுவதும் அசலான காரியத்தால் நிறைந்திருக்கும் போது, நீங்கள் ஏன் போலியான பாவனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் ஏன் வித்தியாசமான வேறொன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும்?
Why would we take up a creed or a dogma when the Bible is the unadulterated word of God?
வேதாகமும் கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையாக இருக்கும் போது நாம் ஏன் ஒரு கோட்பாட்டை அல்லது ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்?
Why would we try to add to or take from when the Lord Jesus said in Revelation 22:18, whosoever shall take one word out of it or add one word to it, his part will be taken from the book of life.
கர்த்தராகிய இயேசு வெளிப்படுத்தின விசேஷம் 22:18, ஒருவன் இதனுடன் எதையாகிலும் கூட்டினால் அல்லது இதிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுத்து போடப்படும் என்று கூறியிருக்கும் போது, நாம் ஏன் அதனோடு கூட்ட அல்லது அதிலிருந்து எடுத்து போட முயல்கிறோம்?
When God first set the human race on earth, he told them they live by his word.
மானிட வர்க்கத்தை தேவன் முதன் முதலாக பூமியில் வைத்தபோது அவர்கள் தம்முடைய வார்த்தையில் ஜீவிக்க வேண்டும் என்று அவர் அவர்களிடம் கூறினார்.
Now, the word of God is like a chain. You're passing across hell with it. And it's chains only its best at its weakest link. And God wants us to keep every word of it.
இப்பொழுது தேவனுடைய வார்த்தையானது ஒரு சங்கிலியை போன்றுள்ளது. நீங்கள் அதனை கொண்டே நரகத்தை கடந்து கொண்டிருக்கின்றீர்கள். சங்கிலியானது அதனுடைய பலவீனமான இணைப்பில் தான் பலமாய் உள்ளது. தேவன் அதன் ஒவ்வொரு வார்த்தையையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
Now that's the first of the Bible. Just to break one word plunges the human race into a darkness of death.
இப்பொழுது அதுவே முதல் வேதாகமமாய் இருந்தது. ஒரு வார்த்தையை மீறியதே மானிட வர்க்கத்தை மரண இருளுக்குள்ளாக மூழ்கடித்தது.
Jesus came in the middle of the Bible and he said that man shall not live by bread alone but by every word.
இயேசுவானவர் வேதாகமத்தின் மத்தியில் வந்தார். அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார்.
Not just part of the words or 99 out of 100, but every word, just like even Adam was.
வார்த்தைகளின் பாகத்தில் அல்ல அல்லது 99% அல்ல, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆதாமும் ஏவாளும் இருந்தது போன்றே.
And in the last of the Bible, Revelation 22:18, he said that whosoever shall take a word out of this or add one word to it.
வேதாகமத்தின் கடைசியில் உள்ள வெளிப்படுத்தின விசேஷம் 22:18 அவர் இதிலிருந்து ஒரு வார்த்தையை யாராவது எடுத்து போட்டால் அல்லது இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினால் என்றார்.
So why do we need to inject in here somebody's ideas of things when this is God's own idea about it? We want to take what he said, and it's also written, let every man's word be a lie and mine be the truth.
எனவே இதுவே தேவனுடைய சொந்த கருத்தாக இருக்கும்போது நாம் ஏன் இங்கே வேறொரு கருத்துக்களை புகுத்த வேண்டும்? நாம் அவர் கூறியதையே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தேவரே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் நாம் சொல்லுவோமாக என்றும் கூட எழுதியிருக்கிறதே.
That's what the matter this prophet in the days of Jeremiah. He was a prophet. He had the word of the Lord. And this fellow was trying to inject something to it. Now, it cannot be relied upon.
அதுவே இந்த தீர்க்கதரிசியோடு இருந்த காரியமாக இருந்தது. எரேமியாவின் நாட்களில் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாக இருந்தான். ஆனால் இந்த நபரோ அதற்குள் வேறேதோ ஒன்றை புகுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது அது நம்பக்கூடியதாக இருக்கவில்லை.
And I'm likening these tanks now to these systems that we have tried to take and to take the place of the original word of God.
இப்பொழுது நான் தேவனுடைய மூல வார்த்தையின் ஸ்தானத்தை எடுக்க முயற்சித்துள்ள இந்த முறைமைகளை இப்பொழுது இந்த தொட்டிகளோடு ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன்.
For nothing can take its place. It is God.
ஏனென்றால் எதுவுமே அதனுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. அது தேவனாயிருக்கிறது.
In the beginning was the word, and the word was with God, and the word was God, and the word was made flesh and dwelt among us.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
And Hebrews 13:8 said he's the same yesterday, today and forever. How can we rub away from that?
எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. அதிலிருந்து நாம் எப்படி அதை அழித்து விட முடியும்?
It's got to be the truth. He remains the same. He's the same in every principle.
அது சத்தியமாய் இருக்க வேண்டும். அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு கொள்கையிலும் மாறாதவராகவே இருக்கிறார்.
That's the reason you enjoy you Baptists and Methodists and Catholics and Presbyterians and so forth. Enjoy that presence. Somewhere in you, you've accepted God.
அந்த காரணத்தினால்தான் பாப்டிஸ்டுகளாகி நீங்களும் மெத்தோடிஸ்டுகளும் கத்தோலிக்க மற்றும் பிரஸ்பிட்டேரியன்களும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கின்றீர்கள். எங்கோ ஒரு இடத்தில் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்.
Maybe sometime in an intellectual way, maybe you have felt the power of God and you're a servant of God, but when you can really come into God and recognize your place in Him as a son or a daughter of God, that's what brings that great thrill to you that God intended you to have.
ஒரு கால் சில நேரங்களில் நீங்கள் அறிவின் மூலமாக தேவனுடைய வல்லமையை உணர்ந்திருக்கலாம். நீங்கள் ஒரு தேவனுடைய ஊழியக்காராய் இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையாகவே தேவனுக்குள்ளாக வரும்பொழுது நீங்கள் அவருக்குள் தேவனுடைய ஒரு குமாரன் அல்லது ஒரு தேவனுடைய குமாரத்தி என்ற உங்களுடைய ஸ்தானத்தை அடையாளம் கண்டுகொள்ளும் போது அதுவே தேவன் நீங்கள் பெற வேண்டும் என்று நினைத்திருக்கிற அந்த பெரிய எழுச்சியை உங்களுக்கு கொண்டு வருகிறது.
And teach, he said, go preach the gospel.
இப்பொழுது நாம் பரிசுத்த மார்க்கு 16 அதிகாரத்தில் இயேசு நீங்கள் உலகமெங்கும் போய் கற்பியுங்கள் என்று கூறவில்லை என்பதை கவனிக்கிறோம். அவர் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார்.
Preach the gospel is demonstrating the power of the Holy Spirit. Go ye into all the world and demonstrate the power of the Holy Ghost.
சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது பரிசுத்த ஆவியின் வல்லமையை கிரியையில் வெளிப்படுத்துவதாகும். நீங்கள் உலகமெங்கும் போய் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கிரியையில் வெளிப்படுத்துங்கள்.
Talking to a brother, one of the sponsors on the meeting in India, in Bombay there, down in the South Africa in different places, where the missionaries had taught it as a word or as an intellectual conception.
இந்தியாவில் உள்ள பம்பாயில் என்னுடைய கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர்களில் ஒருவரான ஒரு சகோதரன் பேசிக் கொண்டிருந்தேன். தென்னாப்பிரிக்கா மற்றும் பல்வேறு இடங்களிலும் கூட மிஷினரிகள் வார்த்தையை மனித அறிவாற்றலின் கருத்தின் அடிப்படையில் கற்பித்திருந்தனர்.
But one day in the meeting, when the Holy Spirit came down Himself and saved 30,000 blanket natives at one altar call, right on the same ground where they were standing.
ஆனால் ஒரு நாள் கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே இறங்கி வந்தபோது ஒரே பீட அடைப்பில் அவர்கள் நின்று கொண்டிருந்த அதே மைதானத்தில் 30,000 சுதேசிகளை ரட்சித்தார்.
Women standing there who had been as naked as they almost were when they come into the world. And the very minute that they raised their hands to receive Christ and the Holy Spirit fell upon the place and healed 25,000 people at one time. Off of wheelchairs, cots and stretchers.
அங்கே நின்று கொண்டிருந்த ஸ்திரீகள் உலகத்தில் பிறக்கும்போது எவ்வாறு நிர்வாணமாய் பிறக்கின்றார்களோ அவ்வாறே நின்று கொண்டிருந்தனர். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தங்கள் கைகளை உயர்த்தின அதே நிமிடத்தில் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை உணர்ந்தனர். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தில் இறங்கின போது ஒரே நேரத்தில் 25,000 பேர் சுகமடைந்து சக்கர நாற்காலிகளையும் கட்டில்களையும் தோழிகளையும் விட்டு எழுந்து நடந்து
சென்றனர்.
அந்த பட்டணத்தின் நகராண்மை கழக தலைவர் அடுத்த நாள் இந்த கக்கத்தண்டுகளும் கட்டில்களும் தோழிகளும் வாகனங்களில் வீதிபடியாக கொண்டு செல்லப்பட்டதை காண என்னை அழைத்திருந்தார்.
Naked, not knowing they were naked, but as soon as the Holy Spirit struck them, they folded their arms to walk away from the presence of their man.
அங்கே நிர்வாணமாக நின்று கொண்டிருந்த ஸ்திரீகள் தாங்கள் நிர்வாணமாக இருப்பதை அறியாதிருந்தனர். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது தொட்டவுடனே அவர்கள் தங்களுடைய கரங்களை மடக்கி மறைத்துக் கொண்டு அவர்களுடைய புருஷர்களின் சமூகத்திலிருந்து விலகி நடந்து
சென்றனர். And I'm wondering how that we in America call ourselves a Christian nation, and in the presence of God, and each year we our women take off more, and you ought to be putting on more.
அப்படி இருக்க அமெரிக்காவில் உள்ள நம்மை நாம் எப்படி கிறிஸ்தவ நாடு என்று தேவனுடைய சமூகத்தில் அழைத்துக் கொள்கிறோம் என்று நான் வியப்படைந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் நம்முடைய ஸ்திரீகள் அதிகமான ஆடைகளை களைகிறார்களே. நீங்கள் அதிகமான ஆடையை அணிய வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள்.
And more Christ you put on, the more conscious you will be of your own conditions.
நீங்கள் கிறிஸ்துவை அதிகமாக தரித்துக் கொள்வீர்களேயானால் நீங்கள் உங்கள் நிலையை அதிகமாக உணர்வீர்கள்.
Sometimes I see the way people act on the street, I wonder if it's just exactly mentally right.
சில நேரத்தில் ஜனங்கள் வீதியில் நடந்து கொள்ளும் விதத்தை நான் காணும்போது அவர்கள் புத்தி சுவாதீனம் அடைந்துள்ளனரோ என்று நான் வியப்படுகிறேன்.
Seems like they don't realize it when they do that. What they are doing, they're making themselves a bait for the devil and to send souls to hell. That's right, but the world is in a corruption like it was in the days of Jeremiah.
அவர்கள் அதை செய்யும்போது அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணராமல் அவர்கள் தங்களை பிசாசிற்கு கன்னியாக அமைத்துக் கொண்டு நரகத்திற்கு ஆத்துமாக்களை அனுப்புகின்றவர்களாகவே தென்படுகின்றனர். அது உண்மை. ஆனால் உலகமானது எரேமியாவின் நாட்களில் இருந்தது போலவே சீர்கெட்ட நிலையில் உள்ளது.
Now, back to the cistern. Now this cistern cannot be relied upon because it cannot fill itself.
இப்பொழுது தொட்டிக்கு திரும்ப வருவோம். இப்பொழுது இந்த தொட்டியின் பேரில் நம்பிக்கை வைக்க முடியாது, ஏனென்றால் அதனால் தன்னை நிரப்பிக்கொள்ள முடியாது.
And it has to depend upon the local rains to fill it. The local rains of the local revivals to have a little revival here and a little revival over there or so forth to get it filled up.
அது நிறைய உள்ளூர் மழையை சார்ந்திருக்க வேண்டியதாய் உள்ளது. அது நிறைவதற்கு உள்ளூர் மழையை அல்லது உள்ளூர் எழுப்புதலை, இங்கு ஒரு சிறு எழுப்புதலை அங்கு ஒரு சிறு எழுப்புதலை சார்ந்திருக்க வேண்டியதாய் உள்ளது.
So it cannot be relied on. It can't fill itself. It's insufficiency to itself. It cannot do it. And it's got to depend on the rains to fill it.
எனவே அதன் பேரில் நம்பிக்கை கொண்டிருக்க முடியாது. அது தன்னை நிரப்பிக்கொள்ள முடியாது. அது தன்னில் தானே குறைவுள்ளதாய் உள்ளது. அதனால் அதை செய்ய முடியாது. அதை நிரப்ப அது மழையை சார்ந்திருக்க வேண்டியதாய் உள்ளது.
Then let's notice where it gets its rain. Where it gets its water, the cistern.
ஆகையால் அந்த தொட்டி எங்கிருந்து மழையை பெறுகிறது என்றும் அது எங்கிருந்து தண்ணீரை பெறுகிறது என்றும் நாம் கவனிப்போம்.
It comes off the top of the barns, sheds, where all the dirt that the dust blows up there washes right into the rain and right down into the cistern. A man-made tank.
மழை தண்ணீர் அழுக்கும் தூசும் நிறைந்த தானிய களஞ்சியத்தின் வழியாகவும் கொட்டகைகளின் வழியாகவும் வருவதால் அழுக்கையும் தூசியையும் அது கழுவிக்கொண்டு வந்து மனிதனால் உண்டாக்கப்பட்ட அந்த தொட்டியில் நிறைகிறது.
It becomes almost like a cesspool.
அது கிட்டத்தட்ட ஒரு சாக்கடை குழியை போன்றே ஆகிவிடுகிறது.
And it washes off the top of the barn where all the animals of the smell in the barnyards and so forth and settle down and the air blows in the dust and stuff on the barn and the local rain comes along and washes the rain right off.
அது தானிய களஞ்சியங்களின் மேலும் முற்றத்தில் உள்ள எல்லா மிருகங்களின் அசுத்த துர்நாற்றத்தையும் கழுவி கொண்டு வந்து விடுகிறது. காற்றானது வீசும் பொழுது களஞ்சியத்தின் மேல் தூசியையும் மற்றவைகளுமாய் சேர பின்னர் உள்ளூர் மழையானது வந்து இவை எனத்தையும் கழுவிக்கொண்டு போய் விடுகிறது.
And then the water is carried by a man-made trough through a man-made spout to a man-made tank. And then when it gets there, it's filthy, so filthy that you have to put a strainer rag on it or you couldn't drink it.
ஆகையால் இந்த தண்ணீர் மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு குழாயினூடாக மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு தொட்டிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆகையால் அது அங்கு சேரும் போது அது அழுக்கானதாய் உள்ளது. எனவே நீங்கள் அதை ஒரு கந்தை துணி வடிகட்டியினால் வடிகட்ட வேண்டும். இல்லை என்றால் அதை உங்களால் குடிக்க முடியாது.
Now, see, it's washing from the roof by a man-made trough, man-made spout into a man-made tank.
இப்பொழுது பாருங்கள், அது கூரையிலிருந்து கழுவிக்கொண்டு மனிதனால் உண்டாக்கப்பட்ட குழாயினூடாக மனிதனால் உண்டாக்கப்பட்ட தொட்டிக்குள் செல்கிறது.
And then it was a man-made strainer over the top of it to see that some of the bugs and things is kept back.
ஆகையால் அதன் மேல் மனிதனால் உண்டாக்கப்பட்ட வடிகட்டியை வைத்து மூட்டை பூச்சிகளும் மற்ற கிருமிகளும் தொட்டியை அடையாமல் தடுக்கப்படுகின்றன.
Now we notice in these a few days after the water sets there in this man-made denominator tank.
இப்பொழுது இந்த மனிதனால் உண்டாக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்ட இல்லை இந்த தொட்டியில் அங்கு தண்ணீர் சென்றடைந்த ஒரு சில நாட்களில் நாம் கவனித்து பார்ப்போமேயானால் நலமாயிருக்கும். என்னை மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும். சரி,
After it's been washed off of all kinds of theologies and things washed into it, now we come to find out when it sits there a few days, it becomes stagnant.
எல்லா விதமான வேத சாஸ்திரங்களும் மற்ற காரியங்களும் கழுவப்பட்டு அந்த தொட்டியினுள் வந்தடைந்த பிறகு, அது வந்தடைந்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு அது தேக்கமடைந்து விடுகிறது.
And anyone knows in the history of the church, when God sends something forth, a message, and it becomes fresh from God.
சபையின் சரித்திரம் அறிந்துள்ள எவரும் தேவன் ஒரு செய்தியை அனுப்புகிற போது அது தேவனிடத்திலிருந்து புதிதாக வருகிறது என்பதை அறிவர்.
Then the life of that founder, whatever it might be, you call him reformer or whatever you want to say about it, after his death, then they get a system worked up and they make an organization.
பின்னர் அந்த செய்தியை நிலைநாட்டின பிறகு அல்லது அது என்னவா இருந்தாலும் நீங்கள் அவரை சீர்திருத்த காரணென்றோ அல்லது நீங்கள் அவரை குறித்து என்ன வேண்டுமானாலும் அழைக்கலாம், அவருடைய மரணத்திற்கு பின்னர் அவர்கள் ஒரு முறைமையை ஏற்படுத்திக் கொண்டு அதை ஒரு ஸ்தாபனமாக்குகின்றனர்.
And as soon as they make an organization out of that, it dies right there. It never rises again. It's did it through every time back, come on back.
அவர்கள் அதை ஒரு ஸ்தாபனமாக்கின உடனே அது அங்கேயே மரிக்கிறது. அது ஒருபோது மீண்டும் எழும்புகிறதில்லை. அது ஒவ்வொரு காலங்களினூடாகவும் ஒவ்வொரு சமயத்திலும் அவ்வாறே இருந்து வந்துள்ளது.
In giving regards to this Catholic priest sitting here, when God organized the church or not organized it, God never did organize the church. He's not in that kind of a business. He's in birth, not organization.
இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கத்தோலிக்க குருவிற்கு மரியாதை செலுத்துகிறேன். தேவன் சபையை ஸ்தாபித்த போது இல்லை, அதை ஸ்தாபனமாக்கவில்லை. தேவன் ஒரு சபையை ஒருபோதும் ஸ்தாபிக்கவே இல்லை. அவர் அந்த விதமான வேலையில் இருப்பதில்லை. அவர் பிறப்பில் இருக்கிறாரே என்று ஸ்தாபனத்தில் அல்ல.
So when God started the church off at the day of Pentecost, and then finally down at Nicaea, Rome, they organized it, and there's where it lost its power.
எனவே தேவன் பெந்தெகோஸ்தே நாளில் சபையை ஸ்தாபித்தார். பின்னர் முடிவாக ரோமாபுரியில் நடைபெற்ற நியாசா மாநாட்டில் அவர்கள் சபையை ஸ்தாபனமாக்கிற போது சபையானது தன்னுடைய வல்லமையை அங்கு இழந்துவிட்டது.
Then we come on down to the Lutheran Reformation, and it was a great thing. The word of God was given, just shall live by faith.
பின்னர் நாம் லூத்தர் சீர்திருத்தத்துக்கு வருவோமேயானால் அது ஒரு பெரிய காரியமாயிருந்தது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் எனும் தேவனுடைய வார்த்தை அளிக்கப்பட்டது.
And when they did, instead of picking up all together, all of them together and marching on, they made a Lutheran church, separating themselves from this group. And then it died.
அவர்கள் யாவருமாய் ஒன்று சேர்ந்து அணிவகுத்து செல்வதற்கு பதிலாக அவர்கள் இந்த குழுவிலிருந்து தங்களை பிரித்துக் கொண்டு ஒரு லூத்தரன் சபையை உண்டாக்கிற போது அப்பொழுதே அது மரித்து போனது.
Then God raised up John Wesley with the sanctification, the message of the second work of grace, and it was a wonderful thing. But after Wesley and Asbury, they organized it, it died.
அதன் பின்னர் தேவன் ஜான் வெஸ்லியை பரிசுத்தமாக்கப்படுதல் எனும் கிருபையின் இரண்டாம் கிரியையாகிய செய்தியுடன் எழுப்பினார். அப்பொழுது அது அற்புதமான காரியமாக இருந்தது. ஆனால் வெஸ்லிக்கும் ஆஸ்பரிக்கும் பின்னரும் அவர்கள் அதை ஸ்தாபனமாக்கினர். அது மரித்து போனது.
Then up come the Pentecostals with the restoration of the gifts. They were doing fine. What happened? Organized it, it died. Just exactly.
அதன் பின்னர் வரங்கள் புதுப்பிக்கப்படுதலுடன் பெந்தேகோஸ்துக்கள் வந்தனர். அவர்கள் அருமையாக இருந்து கொண்டிருந்தனர். ஆனால் என்ன சம்பவித்தது? அதையும் ஸ்தாபனமாக்கின போது அது மரித்து போனது. சரியாக.
Now in the midst of all this, God still calling a remnant out of every one of those generations. And it's our time of coming out, a gathering together.
இப்பொழுது எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் இன்னமும் அந்த சந்ததி ஒவ்வொன்றிலும் இருந்து மீதியானவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே அழைத்துக் கொண்டிருக்கிறார். இது நாம் வெளியே வந்து ஒன்று கூட வேண்டிய நம்முடைய நேரமாக இருக்கிறது.
That's what I think the full gospel businessman has played a great part in breaking down these walls and saying that there's no difference in us. Let us come together and worship God under one principle, not under an organization.
இந்த காரியத்தில் முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்கள் ஒரு மகத்தான பாகம் வகித்து இந்த பிரிவினை சுவர்களை தகர்த்து நமக்குள் எந்த வேறுபாடும் இல்லை, நாம் ஒன்று கூடி ஒரே குறிக்கோளின் கீழ் ஒரே ஸ்தாபனத்தின் கீழ் அல்ல தேவனை ஆராதிப்போம் என்று கூறுகின்றனர் என்றே நான்
கருதுகிறேன்.
அது ஒரு ஸ்தாபனமாக இருக்குமானால் நான் இப்பொழுதே மேடையை விட்டு இறங்கி விடுவேன். எனக்கு அதனோடு எவ்வித சம்பந்தமும் இராது.
Fellowship in Christ by the power of his resurrection. That's the thing that brings life, it brings birth.
அது என்னவெனில்
அது ஒரு ஐக்கியமாய் இருக்க வேண்டுமே என்று, அது ஒரு கோட்பாட்டின் பேரிலான ஐக்கியமாய் இருக்கக்கூடாது. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் கிறிஸ்துவில் கொண்டுள்ள ஐக்கியமே அந்த ஜீவனை கொண்டு வருகிறது, அது பிறப்பை கொண்டு வருகிறது.
And before birth can come, we realize there have to be death before birth.
பிறப்பு என்பது வருவதற்கு முன்பே, பிறப்பிற்கு முன்னே மரணம் இருக்க வேண்டும் என்று நாம் உணர்கின்றோம்.
And a birth is a mess. I don't care what kind of a birth it is. If it's in a pig pen or wherever it is, it's a mess. And so is a new birth. It makes you do things that ordinarily you wouldn't think you would do.
ஒரு பிறப்பு என்பது ஒரு அலங்கோலமாக இருக்கிறது. அது என்ன விதமான ஒரு பிறப்பாக இருந்தாலும் கவலை இல்லை. அது ஒரு பன்றி பட்டியலில் இருந்தாலும் அல்லது அது வேறு என்னவாக இருந்தாலும் அது ஒரு அலங்கோலமாகவே இருக்கிறது. எனவே புதிய பிறப்பானது நீங்கள் சாதாரணமாக செய்ய நினைக்காத காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யும்படி செய்கிறது.
But when you're ready to die to yourself, then you're born again, a new creature in Christ Jesus. Then things open up and life becomes a new side to you because you've accepted the person of Jesus Christ and not some theory or some creed.
ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளாக மரிக்க ஆயத்தமாகும் போதே நீங்கள் மறுபடியும் பிறக்கின்றீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டிகளாகின்றீர்கள். அப்பொழுது காரியங்கள் திறக்கப்பட ஜீவனானது உங்களுக்குள் ஒரு புதிய பார்வையாகிறது. ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து எனும் நபரை ஏற்றுக்கொண்டீர்கள். ஏதோ ஒரு கோட்பாட்டையோ அல்லது ஒரு கொள்கையோ அல்ல.
Even to the written word, it's got to be quickened by the Holy Spirit. No matter how much theology you've got, it's laying there dead.
எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையும் கூட பரிசுத்த ஆவியினால் நிரூபிக்கப்பட வேண்டும். நீங்கள் எவ்வளவு வேத சாஸ்திரத்தை பெற்றிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல, அது அங்கேயே மரித்து கிடக்கிறது.
Not going to have a handful of wheat until it gets into the process. The word can be quickened, the wheat will never live.
நான் ஒரு கைப்பிடி கோதுமையை வைத்திருந்தாலும் அது உயிர்ப்பிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வரும் வரையில் அந்த கோதுமை மணியானது ஒருபோதும் உயிர் பெறாது.
Have a doctor's degree, PhLL, whatever you wish to, but until the Holy Spirit comes upon that and quickens it to you, has a personal experience with God, then the wheat does no good. Your learning is in vain.
நீங்கள் PhLL போன்ற வேத பாண்டித்ய பட்டம் பெற்றிருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எதை பெற்றிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அதன் மேல் வந்து அதை உங்களுக்கு உயிர்ப்பிக்கும் வரை உங்களுக்கு தேவனோடு எந்தவித ஒரு தனிப்பட்ட அனுபவமும் இருக்காது. ஆகையால் அவ்விதமில்லை என்றால் கோதுமை மணிக்கு எவ்வித பயனும் இருக்காது. நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது வீணானதாயிருக்கிறது. அன்றிரவு இங்கே இந்த இங்கிலாந்து நாட்டுக்காரன் கூறினதை கேட்டு நான் மிகவும் அதிசயமுற்றேன். பவுலைப் போன்று அவர் கற்றிருந்த எல்லாவற்றையும், கிறிஸ்துவை முறைப்படி அறிந்து கொள்ள அவர் அறிந்திருந்த எல்லாவற்றையும் மறக்க வேண்டியதாக இருந்தது என்றும், அவர் செய்ய நினையாத காரியங்களை செய்ய வேண்டியதாக இருந்தது என்றும் கூறினார்.
But that's why God does. He humiliates us in our educational system. Not as I'm trying to support ignorance, but I'm trying to tell you the difference.
ஆனால் அந்த விதமாகத்தான் தேவன் செய்கிறார். அவர் நம்முடைய கல்வி திட்ட முறைகளில் நம்முடைய கர்வத்தை அடக்குகிறார். நான் அறியாமையை ஆதரிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை, ஆனால் நான் உங்களுக்கு வித்தியாசத்தை கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன்.
Education can never bring life. It takes the Spirit of God to bring life. And that life must not come out of just the intellectual revival.
கல்வி ஒருபோதும் ஜீவனை கொண்டு வர முடியாது. தேவனுடைய ஆவி ஜீவனை கொண்டு வருமே என்று அறிவாற்றலை கொண்ட எழுப்புதலிலிருந்து அந்த ஜீவன் வருகிறதில்லை.
It's got to come out of the Bible. Word revival, and that word is the same yesterday, today, and forever. And when it falls today and quickens, you get the same results you did in Acts 2.
அது வேதாகமத்திலிருந்து வார்த்தையின் எழுப்புதலிலிருந்தே வர வேண்டியதாய் உள்ளது. அந்த வார்த்தை ஏற்றும் இன்றும் என்று மாறாதாய் உள்ளது. அது இன்றைக்கு விடும்பொழுது உயிர்ப்பிக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் பெற்றுக்கொண்ட அதே பலனை பெற்றுக் கொள்வீர்கள் சரியாக.
It always has and it always will be because it's the Spirit of God, the conditions, the atmosphere. It takes atmosphere to do things.
அது எப்பொழுதும் அதே விதமாகவே இருந்து வருகிறது. அது எப்பொழுதும் அதே விதமாகவே இருக்கும். ஏனென்றால் அந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்துகிறது தேவனுடைய ஆவியே ஆகும். காரியங்கள் நிகழ அதற்கேற்ற சூழ்நிலையே அவசியமாக இருக்கிறது.
That's the reason you men are always taught, bring your children here. Well, certainly that's right.
அந்த காரணத்தினால்தான் புருஷர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இங்கே கொண்டு வாருங்கள் என்று எப்பொழுதும் போதிக்கப்படுகின்றீர்கள். நிச்சயமாகவே அது உண்மை.
I was glad to see my daughter Rebecca come in, sit down just a few minutes ago. Somebody see me wink at a woman, it was my daughter. So she come in and sit down.
ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் என்னுடைய மகள் ரெபேக்கா உள்ளே வந்து அமர்ந்ததை கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் ஒரு பெண்ணிடத்தில் கண் சிமிட்டினதை உங்களில் சிலர் கண்டீர்கள். அது என்னுடைய மகளாகும். அப்பொழுதுதான் அவள் உள்ளே வந்து அமர்ந்தாள்.
I want her to receive the baptism of the Spirit. That's why she's here in the meeting. That's what the purpose of it. It takes atmosphere.
அவள் ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்காகவே அவள் இங்கே கூட்டத்தில் இருக்கிறாள். அதனுடைய நோக்கம் அதுவே. அதற்கு சூழ்நிலையே அவசியம்.
Dr. Bosworth, you'd say you could take a hen egg and put it under a pup, it'll hatch a chicken. Why? Because it's an egg and got the right atmosphere.
வயோதிப வேத பண்டிதர் பாஸ்வத் வழக்கமாகவே நீங்கள் ஒரு பெட்டைக்கோழியின் முட்டையை எடுத்து அதை ஒரு நாய்க்குட்டியின் அடியில் அடைக்காக்க வைத்தாலும் அது ஒரு கோழி குஞ்சையே பொறிக்கும் என்று கூறுவார். ஏன்? ஏனென்றால் அது ஒரு முட்டை. அது சரியான சூழ்நிலையை பெற்றுக் கொள்கிறது.
I don't care if you're a Methodist, Baptist, Presbyterian, in the right atmosphere it'll hatch out of, newborn child of God.
நீங்கள் ஒரு மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் சரியான சூழ்நிலையில் இருப்பீர்களே ஆனால் அப்பொழுது அது புதியதாய் பிறக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறிக்கும். சூழ்நிலையே அதை செய்கிறது. நீங்கள் எந்த ஸ்தாபன பெயர் அட்டை வைத்திருந்தாலும் கவலை இல்லை.
Used to herd cattle. I noticed a ranger, when we take them up into the forest, out of the feeding lands, down to the ranches and put them on the forest, he would stand there and watch as he went through the gate at the drift fence.
நான் கால்நடைகளை வைப்பது வழக்கம். நான் அவைகளை காட்டிற்குள்ளாக ஓட்டிச் செல்லும் போது நான் அந்த வனத்துறை மேற்பார்வையாளரை கவனித்திருக்கிறேன். பண்ணைகளில் உள்ள மேய்ச்சல் வெளிகளில் காடுகளில் அவைகளை மேய்ப்பதுண்டு. அப்பொழுது அவர் இங்கே நின்று வேலி அடைக்கப்பட்ட வாசலினூடாக அவைகள் செல்லும் போது கவனிப்பார்.
He never paid so much attention to brands because there's all kinds of brands went through there. But there's one thing he did notice, the blood tag.
அப்பொழுது அவர் அவைகள் எந்த ஜாதி என்பதில் அக்கறை கொள்வதில்லை. ஏனென்றால் எல்லா வகையான ஜாதி மாடுகளும் அதனூடாக அங்கே செல்லும். ஆனால் அவர் கவனிப்பது ஒரே ஒரு காரியமாகும். அது இரத்த ஓட்டுச்சீட்டாகும்.
It had to be a thoroughbred Hereford or it could not go on that forest because it's the Hereford Association that grazes that forest. It must have a blood tag to keep the breeding right.
அது நல்ல ஜாதியான ஹேர்ஃபோர் என இனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது அந்த காட்டிற்குள் செல்ல முடியாது. ஏனென்றால் அது ஹேர்ஃபோர் சங்கத்தை சேர்ந்த மாடுகள் புல்மேகிற காடாயிருக்கிறது. அந்த இனத்தை பாதுகாக்கும்படியாக அது ஒரு இரத்த ஓட்டு சீட்டை உடையதாக இருக்க வேண்டும். அந்த விதமாகவே நியாய தீர்ப்பின் நாளிலும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
He's not going to ask me if I'm Methodist, Baptist, Pentecostal, or Presbyterian, but he's going to look for the blood tag. Amen. When I see the blood, I'll pass over you. That's the thing.
நான் மெத்தோடிஸ்டா இருந்தேனா, பாப்டிஸ்டா இருந்தேனா, பெந்தேகோஸ்தமா இருந்தேனா, அல்லது பிரஸ்பிடேரியனா இருந்தேனா என்று அவர் என்னை கேட்கப் போவதில்லை. ஆனால் அவர் இரத்த ஒட்டுச்சீட்டையே பார்க்கப் போகிறார். இரத்தத்தை நான் காணும் போது உங்களை கடந்து போவேன். அதுதான் காரியமாகும்.
So we find that these cisterns, after they sit around a while, they become stagnant and they are no good.
எனவே இந்த தொட்டிகளில் தண்ணீர் சிறிது காலம் தேங்கி கிடந்து அசைவற்றிருக்கும் போது அது கெட்டு போய் விடுகிறது.
And it becomes then also becomes the home of frogs and lizards and snakes and bugs and germs and what more, because it's the stagnating condition that's pushed into it.
அது தவளைகள், பாம்புகள், மூட்டை பூச்சிகள், கிருமிகள் மற்றும் என்னவெல்லாம் உள்ளதோ அதற்கெல்லாம் உறைவிடமாகி விடுகிறது. ஏனென்றால் அதன் தேக்கமடைந்த நிலையே அந்நிலைக்கு வந்து விடுகிறது.
Could you imagine washing off of a barn roof or off of a house close to the barn or anywhere the dirt would be? How kind of a bugs and germs and everything it washes into this cistern.
மழை தண்ணீர் தானிய களஞ்சியத்தின் கூரையை அல்லது களஞ்சியத்திற்கு அருகான வீட்டிலுள்ள கூரையிலிருந்து கழுவிக்கொண்டு அல்லது இன்னும் எங்கெல்லாம் அழுக்கு உள்ளதோ அதையெல்லாம் கழுவிக்கொண்டு எல்லா வகையான பூச்சிகளையும் கிருமிகளையும் மற்ற எல்லாவற்றையும் கழுவிக்கொண்டு இந்த தொட்டியில் விழும்போது அது எப்படி இருக்கும் என்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா?
Now, it's a perfect example of any kind of a man-made system. He's a failure to begin with. That's the reason he needs a savior.
இப்பொழுது அது ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்ட முறைமைக்கு பரிபூர்ண எடுத்துக்காட்டாய் உள்ளது. அவன் துவக்கத்திலேயே தவறிப்போன ஒருவனாய் இருக்கிறான். அந்த காரணத்தினால்தான் அவனுக்கு ஒரு ரட்சகர் தேவைப்படுகிறார்.
He could not save himself. He cannot do nothing for it. He's lost to begin with.
அவனால் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. அவனால் அதற்காக ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் துவக்கத்திலேயே இழக்கப்பட்டவனாய் இருக்கிறான்.
He's born in the world sinful. He comes to the world speaking lies. He's a liar to start with. So how in the world can he do anything for himself?
அவன் இவ்வுலகில் பாவமுள்ளவனாக பிறந்திருக்கிறான். அவன் பொய் பேசுகிறவனாய் உலகத்தில் தோன்றியிருக்கிறான். அவன் துவக்கத்திலேயே ஒரு பொய்யனாயிருக்கிறான். எனவே எப்படி அவனால் தனக்கென்று எந்த காரியத்தையாவது செய்து கொள்ள முடியும்?
How can a holy man? There's no holy man. There's no holy church. It's a holy ghost, not a holy church or holy people. It's a holy ghost among a people. That's what it is. I mean,
அவன் எப்படி ஒரு பரிசுத்த மனிதனாயிருக்க முடியும்? பரிசுத்த மனிதன் என்று யாருமே கிடையாது. பரிசுத்த சபை என்று எதுவுமே இல்லை. அது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. பரிசுத்த சபை அல்ல, பரிசுத்த ஜனங்களே. அது பரிசுத்த ஆவி ஜனங்களுக்கு மத்தியில் இருப்பதாகும். அதுதான் அதுவாகும். ஆமென்.
Not a holy mountain where Peter and them stood. The mountain wasn't holy, but it's a holy God on the mountain that made it holy.
பேதுருவும் மற்றவர்களும் நின்றது ஒரு பரிசுத்த மலை அல்ல. அந்த மலை பரிசுத்தமானதாயிருக்கவில்லை, ஆனால் பரிசுத்த தேவன் அந்த மலையின் மேல் இருந்தார். அதுவே அதை பரிசுத்தமாக்கியது.
It's not a holy person, it's a holy ghost using that person. What makes it holy, not the person, but the person of the Holy Ghost.
பரிசுத்த நபர் ஒருவரும் கிடையாது. அது பரிசுத்த ஆவி அந்த நபரை உபயோகிப்பதாகும். அதுவே அவனை பரிசுத்தமாக்குகிறது. அந்த நபரை அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவி என்னும் நபரே.
It isn't the man because he's just a man born in sin, shaped in iniquity, come to the world speaking lies.
அது மனிதன் அல்ல, ஏனென்றால் அவன் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகின்றவனாய் உலகிற்கு வந்த வெறுமன ஒரு மனிதனாக இருக்கிறான்.
Any man-made system will keep him right in that. He'll blind the thing from the intellectual eyes that they think, I belong to church. My name is on the book. I have did this. My father was this and so forth.
மனிதனால் உண்டாக்கப்பட்ட எந்த முறையும் அவனை அதற்குள் வைத்துக் கொள்ளும். அவன் புத்தி கூர்மையினால் அறிவாற்றலுள்ள கண்களினால் இந்த காரியத்திற்கு குருளாயிருப்பான். மேலும் அவர்கள், நான் இந்த சபையை சேர்ந்தவன் என்றும், என்னுடைய பெயர் புத்தகத்தில் இருக்கிறது என்றும், நான் இதை செய்திருக்கிறேன் என்றும், என்னுடைய தந்தை இதுவாக இருந்தார் என்றும் எண்ணிக்கொள்கிறார்கள்.
That sounds all right, which it is, nothing to say against it, but still, friend, Jesus said, except the man be born again, he cannot even see. See there doesn't mean that he sees with his eyes, but understand the kingdom of heaven. Until you're born into...
அதெல்லாம் சரியாகத்தான் உள்ளது. அதற்கு எதிராக கூற ஒன்றுமே கிடையாது. ஆனால் நண்பனே, ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவனதை காணவும் கூட முடியாது என்று இயேசு கூறினாரே. அங்கே காணுதல் என்பது அவன் தன்னுடைய கண்களினால் காணுதல் என்ற பொருள் அல்ல, ஆனால் பரலோக ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுதல் என்பதாகும். நீங்கள் பிறக்கும் வரை அதை புரிந்து கொள்ள மாட்டீர்களே.
How was this Baptist evangelist? How was that man who stood there and criticized and made fun of it? See, there's nothing in him that could even receive it, but God had to do it. God gave him the Holy Spirit.
அங்கு அன்று நின்று குற்றம் கண்டுபிடித்து அதை குறித்து ஏளனம் செய்த அந்த பாப்டிஸ்ட் சுவிசேஷகர் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள். அதை ஏற்றுக்கொள்ள அவருக்குள் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பாருங்கள், தேவனே அதை செய்ய வேண்டியதாயிருந்தது. தேவன் அவருக்கு பரிசுத்த ஆவியை அருளினார்.
He manifested that this is not hypocrisy, this is a word. He only hears it from a school idea. And they try to take all the blessings of God and place it on a day gone by.
இது மாய்மாலம் அல்லவென்றும், இது வார்த்தையா இருக்கிறது என்றும் அவர் வெளிப்படுத்தினார். அவர் அதை ஒரு வேத பாடசாலை கருத்தில் இருந்து மட்டுமே கேட்கிறார். அவர்கள் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து அதை கடந்து போன காலங்களில் பொருத்தும்படி முயற்சிக்கிறார்கள்.
A young Baptist preacher here not long ago sitting present right here this morning, and he came to me and he said, Brother Branham, there's one thing that you're doing is wrong. I said, help me.
இங்கே இந்த காலையில் அமர்ந்துள்ள ஒரு வாலிப பாப்டிஸ்ட் பசங்கியார் அண்மையில் என்னிடம் வந்து, சகோதரன் பிரணாம், நீர் தவறு செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் உண்டே என்றார். அதற்கு நான், எனக்கு உதவி செய்யுங்களே
என்றேன்.
அப்பொழுது அவர், நீர் உத்தமமான ஒரு நல்ல மனிதன் என்று நான் நினைக்கிறேன் என்றார். அதற்கு நான், உமக்கு நன்றி ஐயா
என்றேன்.
அப்பொழுது அவர், ஆனால் நீர் தவறு செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் உண்டு என்றார். அதற்கு நான், ஒரு காரியமாக தவறா இருக்கிறது என்பதை கர்த்தர் கண்டறிவார் என்று நான் நம்புகிறேன் என்றேன்.
And he said, well, this is what you're doing, it's wrong. Said you're trying to introduce to the world an apostolic ministry. And said the apostolic ministry ceased with the apostles.
மேலும் அவர், நல்லது, இதுதான் நீர் செய்து கொண்டிருக்கிற தவறான காரியமாகும் என்று கூறி, நீர் இந்த உலகிற்கு அப்போஸ்தல ஊழியத்தை அறிமுகப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர், மேலும் அப்போஸ்தல ஊழியம் அப்போஸ்தலர்களோடு முடிவடைந்து விட்டதே என்றார்.
I said, as a Baptist, to a Baptist, I'd like to ask you a question. So what?
அதற்கு நான், ஒரு பாப்டிஸ்ட் என்னும் முறையில் ஒரு பாப்டிஸ்டினிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்றேன். அதற்கு அவர் என்ன என்று கேட்டார்.
I said, you believe the word of God inspired every bit of it? He said, well, certainly.
அப்பொழுது நானோ, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆவியினால் ஏவப்பட்டது என்று நீர் விசுவாசிக்கிறீரா என்று கேட்டேன். அவரோ, ஆம், நிச்சயமாகவே ஏவப்பட்டதுதான் என்றார்.
I said, then he said, don't add one word or take one far. I said, then I'll show you where the apostolic blessing come on the people by a promise of God. Now you show me the promise of God and when it went off the people.
Nan appadiyanal avar adanodu oru vaarthai kootavo allad adilirundhu ondra edukkavo koodadhu endru kurigullare endren. Adan pinbu nan devanudaiya vaakkathathinal அப்போஸ்தல் ஆசீர்வாதம் ஜனங்கள் மீது எங்கே வருகிறது என்று நான் உங்களுக்கு காண்பிக்க உள்ளேன். இப்போது நீர் தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்போது ஜனங்களை விட்டு சென்றது என்பதை நீர் எனக்கு காண்பியும். பாருங்கள், உங்களால் வார்த்தையில் அதை காண்பிக்க முடியவில்லை என்றால் அப்பொழுது அதை குறித்து மறந்துவிடுங்கள் பாருங்கள் என்றேன். மேலும் நான், காரணம் என்னவெனில் அது இன்னமும் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது
என்றேன்.
அவர் ஒரு சில நிமிடங்கள் ஒன்றுமே பேசவில்லை. ஆகையால் நான், அப்படியானால் சரி சகோதரனே, நான் உங்களிடம் இதை கேட்க விரும்புகிறேன்.
Peter introduced the apostolic message on the day of Pentecost, and we all know that's true, for he had the keys of the kingdom and Jesus had given to him.
பெந்தேகொஸ்தே நாளன்று பேதுரு அப்போஸ்தல செய்தியை அறிமுகப்படுத்தினான். அது உண்மை என்பதை நாம் யாவரும் அறிவோம். ஏனென்றால் இயேசுவானவர் அவனுக்கு கொடுத்திருந்த ராஜ்யத்தின் திறவுகோள்களை அவன் உடையவனாயிருந்தான்.
Now watch what he said. He said, repent, every one of you, and be baptized in the name of Jesus Christ for the remission of sins, and you shall receive the gift of the Holy Ghost, for the promise is unto you, and to your children, and to them that's far off, even as many as the Lord our God shall call.
இப்பொழுது அவன் என்ன கூறினான் என்பதை கவனியுங்கள். அவன், நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது
என்றான்.
ஆகையால் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் எடுத்து போட்டிருந்தால் அப்பொழுது பெந்தேகொஸ்தே நாளில் பேதுரு கூறின வார்த்தைகளுக்கு என்ன நேர்ந்திருக்கும் புரிகின்றதா? இல்லை, அது ஒருபோதும் முடிவு பெறவே இல்லை.
Dear dying lamb, thy precious blood shall never lose its power till all the ransomed church of God be saved to sin no more.
அருமையான மரிக்கும் ஆட்டுக்குட்டியே, உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தம் அதனுடைய வல்லமையை ஒருபோதும் இழந்து போவதில்லை. கிரயத்திற்கு கொல்லப்பட்ட தேவனுடைய சபையோர் எல்லோரும் இனி பாவமே செய்யாதபடிக்கு ரட்சிக்கப்படும் வரைக்கும்
Then in a nobler, sweeter song, I'll sing thy power to save when this poor lisping, stammering tongue lies silent in the grave.
இந்த எளிய மடலை திக்குவாயுள்ள நாவு அமைதியாக கல்லறையில் படுத்துக் கொண்டிருக்கும் போது ரட்சிக்கும்படியான உம்முடைய வல்லமையை நான் உயர்ந்த இனிய பாடலால் பாடுவேன்.
God help me to believe that and hold to it, all of us, and stand by it, because it is a gospel truth. Yes, sir.
அதை விசுவாசித்து அதில் நிலைத்திருக்கும்படி தேவனே எனக்கு உதவி செய்யும். நாம் எல்லோருமே அதில் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அது சுவிசேஷ சத்தியமாயிருக்கிறது. ஆமையா,
a wise man should never look at these things and know that they won't work. They never have worked.
ஒரு புத்தி கூர்மையான மனிதனால் இந்த காரியங்களை ஒருபோதும் காண முடியாது. அவை கிரியை செய்யாது என்பதை அறிவோம். அவைகள் ஒருபோதும் கிரியை செய்ததில்லை.
An organized religion and an organized experience will never work in the presence of God. It's got to come unadulterated from God.
ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கமும் ஸ்தாபிக்கப்பட்ட அனுபவமும் தேவனுடைய சமூகத்தில் ஒருபோதும் கிரியை செய்யாது. அது தேவனிடத்திலிருந்து கலப்படம் இல்லாமல் வரவேண்டியதாய் உள்ளது.
It has never been used by God. No time in the past did God ever use such a system.
ஸ்தாபனம் தேவனால் உபயோகிக்கப்பட்டு வந்ததே கிடையாது. கடந்த காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு முறைமையை தேவன் ஒருபோதும் உபயோகப்படுத்தியதே இல்லை.
Ayyoh, you get members and things like that, but I mean the genuine seed of God, the blessing like fell on the day of Pentecost, it never comes by organization. It comes by birth, being born again.
இப்பொழுது நீங்கள், ஓ, நீங்கள் உறுப்பினர்களையும் அதை போன்ற மற்ற காரியங்களையும் பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் நான் தேவனுடைய உண்மையான வித்தை குறிப்பிடுகிறேன். பெந்தேகோஸ்தே நாளில் விழுந்த ஆசீர்வாதத்தை போன்ற ஆசீர்வாதம் ஸ்தாபனங்கள் மூலம் ஒருபோதும் வருவதே கிடையாது. அது ஒரு மறுபிறப்பின் மூலமே வருகிறது. நாம் இஸ்ரவேலரை உதாரணமாக எடுத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் உதாரணமாக இருந்து
வந்துள்ளனர்.
கவனியுங்கள், அவர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த ஊற்றாகிய அவரை மறந்துவிட்டு தங்களுக்கு தொட்டிகளை வெட்டிக் கொண்டார்கள்.
a thing when a man is at an artesian well drinking, and then wants to make him a cistern, see, to drink out of it.
ஒரு மனிதன் ஆர்டிசியன் ஊற்றிலிருந்து குடித்துக் கொண்டிருக்கும் போது தனக்கு ஒரு தொட்டியை உண்டு பண்ண விரும்பி அதிலிருந்து குடிப்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா?
Now that's what the prophet said. That's what the word of God said. That's what God said to the prophet.
இப்பொழுது அதைத்தான் தீர்க்கதரிசி கூறினார். அதைத்தான் தேவனுடைய வார்த்தை கூறினது. அதைத்தான் தேவன் தீர்க்கதரிசியிடம் கூறினார்.
You have forsaken me and have left me the fountain of living waters and have hewed yourself out cisterns which are broken and they're leaking out.
நீங்கள் என்னை ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டு தொட்டிகளை உங்களுக்கு வெட்டிக் கொண்டீர்கள். அவைகள் வெடிப்புள்ள தொட்டிகளாம். அவைகள் ஒழுகிக்
கொண்டிருக்கின்றன.
ஒரு காரியத்தை பாருங்கள், அவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை அல்லது அவர்கள் என்ன செய்திருந்தனர் என்பதை காண்பிக்க அவர்கள் விரும்பினர். அதுவே ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கத்தின் மூடத்தனமாகும்.
It's always trying, they got to have something in it themselves. They got to have all these systems and societies and things, and I belong to this and I.
அதையே எப்போதும் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதற்கு தங்களுக்கு தொடர்பை வைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் இந்த எல்லா முறைகளையும் சங்கங்களையும் மற்ற காரியங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் நான் இப்பொழுது இதை சேர்ந்தவராக இருக்கிறேன் என்று கூற விரும்புகிறார்கள்.
Instead of just being humble children of God, they want something that they could show themselves.
தேவனுடைய தாழ்மையான பிள்ளையாக இருப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்களை காண்பித்துக் கொள்ளக்கூடிய ஏதோ ஒன்றையே விரும்புகிறார்கள்.
Instead of letting God do it his way, they want to do it their way. And that's the way the systems has got the church today.
தேவன் தம்முடைய வழியில் அதை செய்வதற்கு பதிலாக அவர்கள் அதை தங்களுடைய வழியில் செய்ய விரும்புகிறார்கள். அந்த விதமாகத்தான் முறைமைகள் இன்றைக்கு சபையை பற்றியுள்ளன.
Each system, one wants it this way, one wants it that way. If you're a Methodist, you must be it this way, a Baptist this way, Presbyterian, Catholic, whatever more, they got their systems.
ஒவ்வொரு முறைமையும் ஒன்று இந்த விதமாக இருக்க விரும்புகிறது, ஒன்று அந்த விதமாக இருக்க விரும்புகிறது. நீங்கள் ஒரு மெத்தோடிஸ்டாக இருந்தால் நீங்கள் அதில் இந்த விதமாக இருக்க வேண்டும், ஒரு பாப்டிஸ்ட் இந்த விதமாக இருக்க வேண்டும், ஒரு பிரஸ்பிடேரியன் கத்தோலிக்கன் என்னவாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய முறைமைகளை பெற்றிருக்கின்றனர்.
Nothing against that. But that ain't what I'm talking about. Man wants his way of doing it, and God's got his way of doing it.
அதற்கு விரோதமாக அல்ல, ஆனால் நான் பேசிக் கொண்டிருப்பது அதுவல்ல. மனிதன் அதை தன்னுடைய வழியில் செய்ய விரும்புகிறான். தேவனோ அதை தம்முடைய வழியில் செய்ய வேண்டியவராயிருக்கிறார்.
And he said, you are holding to your way, a broken cistern, and won't accept my way, the way of life.
அவர், நீங்கள் உங்களுடைய வழியில் ஒரு வெடிப்புள்ள தொட்டியில் நிலைத்திருந்து என்னுடைய வழியை, ஜீவ வழியை ஏற்க மறுக்கின்றீர்கள் என்றார்.
That's the same thing as it is today. It just hasn't very good.
அது இன்றைக்கும் அதே காரியமாகவே இருந்து வருகிறது. அது சிறிதளவும் மாறியிருக்கவே இல்லை.
Think how foolish of a man leaving an artesian well of pure clean water bubbling up, and then he wanted to go to a broken cistern and he made himself.
கொப்பளித்துக் கொண்டிருக்கும் ஒரு சுத்தமான தெளிவான ஆர்டிசியன் ஊற்றை ஒரு மனிதன் விட்டுவிட்டு அவன் தனக்கு உண்டாக்கிக் கொண்ட ஒரு வெடிப்புள்ள தொட்டியண்டைக்கு செல்ல விரும்பும் ஒரு மனிதனின் மூடத்தனம் எப்படி உள்ளது என்பதை நினைத்து
பாருங்கள்.
அவன் தனக்கென ஒரு தொட்டியை வெட்டிக்கொண்டு தானிய களஞ்சியத்தின் குறையில் உள்ள குப்பையை கடுவிக்கொண்டு தொட்டியில் நிறையும் தண்ணீரை அதிலிருந்து குடிக்க விரும்புகிறான். அந்த நபருக்கு ஏதோ ஒரு புத்தி சுவாதீன கோளாறு நிச்சயமாய் உண்டாயிருக்க வேண்டும்.
And when a man will cling to an ecclesiastical conception of the Scripture, instead of accepting the Holy Ghost, which vindicates the Scripture and makes it real to you, there's something spiritual wrong with that person. It's exactly right. Sure, the Holy Ghost.
ஒரு மனிதன் வேதத்தை ரூபகாரப்படுத்தி அதை உங்களுக்கு தத்ரூபமாக்கும் பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக வேதத்தை குறித்த ஸ்தாபன போதனையின் கருத்தை சார்ந்திருப்பானேயானால் அந்த நபருக்கு ஏதோ ஒரு ஆவிக்குரிய கோளாறு உண்டு. அது முற்றிலும் உண்மை. நெற்றிகமாக பரிசுத்த ஆவி.
Each one has an interpretation of the Bible. What you think is right. God don't need your help. God don't need your interpretation.
ஒவ்வொருவரும் வேதத்திற்கு தங்களுடைய வியாக்கியானமே சரியென்று கருதுகின்றனர். தேவனுக்கு உங்களுடைய உதவி தேவையில்லை. தேவனுக்கு உங்களுடைய வியாக்கியானமும் அவசியமில்லை.
God's his own interpreter. God does the interpretation the way he says he would do it.
தேவனே தம்முடைய சொந்த வியாக்கியானியாய் இருக்கிறார். தேவன் தாம் வியாக்கியானிப்பதாக கூறியுள்ள விதமாகவே வேதத்தை வியாக்கியானிக்கிறார்.
The Lord said in the beginning, let there be light, and there was light. That don't need any interpretation. That's what God did.
ஆதியிலே கர்த்தர் வெளிச்சம் உண்டாக்கினவர் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அதற்கு எந்த வியாக்கியானமும் தேவையில்லை. அதைத்தான் தேவன் செய்தார்.
He said a virgin shall conceive. She did. That don't need any interpretation.
அவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதியானாள் என்றார். அவள் கர்ப்பவதியானாள். அதற்கு எந்த வியாக்கியானமும் தேவையில்லை.
He said he would pour out his spirit upon all flesh. He did. It doesn't need any interpretation. God interprets his own word by vindicating it and manifesting it and proving it.
அவர் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்றார். அவர் ஊற்றினார். அதற்கு எந்த வியாக்கியானமும் தேவையில்லை. தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையை ரூபகாரப்படுத்தி வெளிப்படுத்தி நிரூபிப்பதன் மூலம் அதை வியாக்கியானிக்கிறார்.
That's how a prophet was proven to be of God. He said, if there be one among you, spiritual prophet, I, the Lord, will make myself known unto him in visions, speak to him through dreams. And what he says comes to pass, and fear him. But if it doesn't, don't do it.
அந்த விதமாகவே ஒரு தீர்க்கதரிசி தேவனை உடையவன் என்று நிரூபிக்கப்பட்டான். அவர் உங்களுக்குள்ளே ஒருவன் ஆவிக்குரியவனாய் அல்லது ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் அவனுக்கு என்னை தரிசனத்தில் வெளிப்படுத்தி சொப்பனங்களினூடாக அவனிடத்தில் பேசுவேன். அவன் கூறுகிறது நிறைவேறினால் அப்பொழுது அவனுக்கு பயந்திருங்கள். ஆனால் அது நிறைவேறவில்லை என்றால் அவனுக்கு பயப்பட வேண்டாம் என்றார்.
That's the same thing when God speaks his word and a man says the word is this and it happens that way, then it's God doing it.
தேவன் தம்முடைய வார்த்தையை உரைக்கும் பொழுது மனிதன் அந்த வார்த்தை இதுவே என்று கூற அது அந்த விதமாகவே சம்பவிக்கிற போது அது தேவனதை செய்கிறதாக உள்ளது.
But if he says it's this way and the days are gone, why it takes all the He reaches for a hungry bread in his hand to children and take it away from them starving.
ஆனால் அவன் இதுதான் வழி என்றும் நாட்கள் கடந்து விட்டன என்றும் கூறினால் அவன் தன் கையில் அப்பத்தை வைத்துக் கொண்டு பசியுள்ள பிள்ளைகளுக்கு முன்னால் நீட்டி அதை அவர்கள் வாங்க நீட்டும் போது அதை அவர்களிடமிருந்து இழுத்துக் கொண்டு அவர்களை பட்டினி போடுவதற்கு சமமாய் உள்ளது.
Why would you want to drink out of a cistern when this artesian well was there?
ஆர்டீசியன் ஊற்றாங்கே இருக்கும் போது நீங்கள் ஏன் ஒரு தொட்டியிலிருந்து தண்ணீர் குடிக்க வேண்டும்?
What is a fountain of life now? What is the fountain of life? Fountain of living waters, an artesian well we would liken it to.
இப்பொழுது ஜீவ ஊற்று என்றால் என்ன? ஜீவ ஊற்று, ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்று என்றால் என்ன? ஒரு ஆர்டீசியன் ஊற்றை நாம் அதை இதனோடு ஒப்பிடுவோம்.
Now, I want you to notice the difference between a cistern and a fountain of living water, artesian well. And an old broken cistern out there full of bugs, lizards, frogs, germs, what more.
இப்பொழுது ஒரு தொட்டிக்கும் ஒரு ஜீவ ஊற்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆர்டீசியன் ஊற்றுக்கும் பூச்சிகள், பல்லிகள், தவளைகள், கிருமிகள் மற்றும் இன்னும் என்னவெல்லாமோ நிறைந்துள்ள ஒரு பழைய தொட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தையே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்கள்.
And here's an artesian well. Now watch this. It's self-supporting. You don't have to get any big systems to bring a lot of money into it. You don't have to join a lot of members. It supports its members. Of the spirit of life in them. Function.
இங்கே ஒரு ஆர்டிசியன் ஊற்று உள்ளது. இப்பொழுது இதை கவனியுங்கள். அது தனக்குத்தானே உதவி செய்து கொள்வதாக உள்ளது. நீங்கள் அதற்கு எந்த பெரிய ஸ்தாபன உரிமைகளையும் சேர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் அதற்குள் அதிக பணத்தை கொண்டு வர வேண்டியதில்லை. நீங்கள் அதற்குள் அதிக அங்கத்தினர்களை சேர்க்க வேண்டியதில்லை. அதுவே அதனுடைய அங்கத்தினர்களை ஆதரிக்கிறது. ஜீவனுள்ள ஆவியே அவர்களுக்குள் கிரியை செய்கிறது.
Notice the water that comes from it, fresh, pure and clean. Not a cistern, something stagnated, it's been documented by 40, 50 different minds saying this is right and that's right and this conception, vote and call on and as they do and then make a denomination out of it.
அதிலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீர் புதியதாகவும் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருப்பதை கவனியுங்கள். ஒரு தொட்டியிலிருந்து வருகிறது அவ்வாறு இல்லாமல் 40-50 வித்தியாசமான கருத்துகளால் தேக்கமடைந்து நிறைக்கப்பட்டு இதுதான் சரி, அதுதான் சரி, இதுவே கருத்து என்று கூறி வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறார்கள். பின்னர் அவர்கள் அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றனர்.
It's pure and clean, unadulterated word of God coming from the hand of God. It's a real artesian well.
ஆனால் இதுவோ சுத்தமான, தெளிவான, கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையாய் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. இது ஒரு உண்மையான ஆர்டீசியன் ஊற்றாய் உள்ளது.
Notice, the secret of its power is within itself. Man cannot find it. Some kind of a pressure beneath it. that's making it push up.
கவனியுங்கள், அதன் வல்லமையின் ரகசியம் அதனுள் அடங்கியுள்ளது. மனிதனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு கீழே ஒரு விதமான அழுத்தம் அதை மேலே தள்ளுகிறது.
I remember when I was a state game warden of Indiana, I used to go by in Harrison County a certain well, a spring. It was always bubbling up.
இந்தியானாவில் நான் வேட்டை அதிகாரியாக இருந்ததை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்பொழுது நான் வழக்கமாக ஹாரிசன் மாகாணத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஊற்றுக்கு செல்வது வழக்கம். அது எப்பொழுதுமே கொப்பளித்துக் கொண்டே மேலே வரும்.
And this, oh, it looked like it was the most happiest thing where the snow was on the ground, ice was froze, how cold it was, it still bubbled.
Oh, அது எப்பொழுதுமே மிகவும் மகிழ்ச்சியான காரியமாக இருப்பது போன்றே காணப்பட்டது. அங்கே நிலத்தில் பனி பெய்திருந்தாலும் பனிக்கட்டி உறைந்திருந்தாலும் அது எவ்வளவு குளிராக இருந்தாலும் அது அப்படியே கொப்பளித்துக் கொண்டே இருந்தது.
For the old man-made ponds and tanks with frogs and everything was out there froze over solid.
ஆனால் அங்கே மனிதனால் உண்டாக்கப்பட்ட தவளைகள் கொண்ட குளங்களும் மற்ற எல்லாமுமே உறைந்து விட்டன.
That goes to show that any denomination through a little lack of spirit or a little change of atmosphere will freeze over, but God's artesian well is that he's the same yesterday, today and forever.
எந்த ஒரு ஸ்தாபனத்திலும் கொஞ்சம் ஆவியின் குறைவு ஏற்பட்டாலும் அல்லது கொஞ்சம் சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டாலும் அது உறைந்து போய்விடும் என்பதை அது காண்பிக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆர்டிசியன் ஊற்றோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாயிருக்கிறது.
It keeps all the things bubbled out of it, shoved out of it, and there's nothing there to begin with. The man that gets into it will push it out of the way.
ஆனால் அதிலுள்ள யாவும் தொடர்ந்து கொப்பளித்து அதிலிருந்து வெளியே தள்ளப்படுகின்றன. ஆனால் அங்கு முதலில் ஒன்றுமே இல்லாதிருக்கிறது. அது கொப்பளிக்க துவங்கும் ஒரு நிமிடத்தில் அது அவற்றை வெளியே தள்ளிவிடும்.
That thing was bubbling up like that. And I sat down there one day, I thought, I believe I'll talk to that spring just for a moment.
அது அந்த விதமாய் கொப்பளித்துக் கொண்டிருக்கையில் ஒரு நாள் நான் அங்கு அமர்ந்து அதை கவனித்தேன். மேலும் நான் அந்த ஊற்றிடம் ஒரு நிமிடம் பேசலாமே என்று நினைத்தேன்.
I took off my hat and I said, what are you so happy about? What are you bubbling so about?
நான் என்னுடைய தொப்பியை கழற்றிவிட்டு பின்னர் நான், நீ எதை குறித்து இவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறாய்? நீ என்னத்திற்காக கொப்பளித்துக் கொண்டிருக்கிறாய்?
Maybe it's because the deer's drink from you once in a while. If he could have spoke, he'd said no. I said, maybe it's because I drink from you. No, that isn't it.
ஒருகால் மான்கள் எப்பொழுதாயிலும் ஒருமுறை உள்ளத்திலிருந்து தண்ணீர் பருகுவதினாரா என்று கேட்டேன். அப்பொழுது அதனால் பேச முடிந்திருக்குமானால் அது இல்லை என்று பதில் உரைத்திருக்கும். மேலும் நான், ஒருகால் நான் உன்னிடத்திலிருந்து தண்ணீர் குடிக்கின்ற காரணத்தினால் இருக்கலாம் அல்லவா என்று கேட்டேன். அதற்கும் அதுவல்ல காரணம் என்று கூறியிருக்கும்.
I said, well, what's making you so pure, so clean, so what is this bubbling that makes you bubble full of joy all the time and nothing can freeze you over? You're spurting up in the air and there's nothing, clean water.
மேலும் நான், உன்னை சுத்தமாகவும் தெளிவாகவும் வைத்திருப்பது எது? உன்னை கொப்பளிக்க செய்வது எது? நீ எல்லா நேரத்திலும் சந்தோஷத்தால் நிறைந்திருப்பது ஏன்? உன்னை உரைய செய்யவே முடியவில்லையே. ஏன் நீ ஆகாயத்தை நோக்கிவாறு பீரிட்டு தெரிக்கிறாயே? தெளிவான தண்ணீரே அன்றி வேறென்றும் உன்னிடத்தில் இல்லையே என்றேன்.
If it could have spoke to me, you know what that well would have said? It said, Brother Branham, it isn't me a bubbling, it's something behind me bubbling me. And that's the way it is. That's a poor word, but you know what I mean.
அதனால் என்னிடம் பேச முடிந்திருந்தால் அது என்ன கூறியிருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்பொழுது அது, சகோதரன் பிரணாமே, கொப்பளித்துக் கொண்டிருப்பது நான் அல்ல, எனக்கு பின்னாக ஏதோ ஒன்று இருந்து கொண்டு கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கும். அந்த விதமாகத்தான் அது இருக்கிறது. அது ஒரு எளிமையான வார்த்தை. ஆனால் என்ன குறிப்பிட்டு கூறுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
That's the way it is with a born again experience. A well of water within you bubbling up into everlasting life. See, there's something about it that you have nothing to do with.
மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவமும் அதே விதமாகவே உள்ளது. உங்களால் அதை அடக்கி வைக்க முடியாது. அது உங்களுக்குள்ளே நித்திய ஜீவனுக்காக கொப்பளித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஊற்று தண்ணீராய் உள்ளது. பாருங்கள், அதை குறித்த ஏதோ ஒரு காரியம் உண்டு. எனவே நீங்கள் அதனோடு எதையும் செய்ய முடியாது.
The man-made tanks may freeze them, begging for revival and everything, but a man that's under that fountain, living in that fountain, it's day and night.
ஆனால் மனிதனால் உண்டாக்கப்பட்ட தொட்டிகள் உறைந்து போம். அவைகளை எழுப்புதலுக்காகவும் மற்ற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கெஞ்ச வேண்டும். ஆனால் ஊற்றின் கீழே உள்ள ஒரு மனிதன், அந்த ஊற்றில் ஜீவிக்கிறவனோ ஜீவனோடு இருக்கிறான். அது இரவும் பகலும் கொப்பளித்துக் கொண்டிருக்கிறதே.
No, you don't have to wait on local rains and local revivals. You are full of it. I'll give unto him a fountain of life. Any bubbling up.
எனவே நீங்கள் உள்ளூர் மடைக்கும், உள்ளூர் எழுப்புதலுக்கும், காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அதன் நிறைவாயிருக்கிறீர்கள். நான் அவருக்கு ஒரு ஜீவ ஊற்றை கொடுப்பேன். அது அவனுக்குள்ளே கொப்பளித்துக் கொண்டே மேலே வரும்.
Something in it that's fresh every day, pure and clean. It's unadulterated word of God in your heart and mouth, vindicating itself, speaking for itself.
அதற்குள் ஏதோ ஒன்று உண்டு. அதுவே ஒவ்வொரு நாளும் அதை புதியதாகவும் சுத்தமாகவும் தெளிவாகவும் ஆக்குகிறது. அது உங்களுடைய இதயத்திலும் வாயிலும் இருக்கிற கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதுவே தன்னை ரூபகாரப்படுத்தி தனக்காக பேசுகிறது.
I don't care where it's raining, where it's snowing, what kind of weather it is, you're still happy because the Holy Spirit is in there bubbling up. It's a hidden power.
மழை பெய்தாலும் பனி பெய்தாலும் சீதோஷண நிலை என்னவா இருந்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் இன்னமும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். காரணம், உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானது கொப்பளித்துக் கொண்டு மேலே வருகிறது. அது மறைமுக வல்லமையாய் உள்ளது.
Notice, oh, its secrets is in it. It gives of itself freely to whomsoever will drink. And use of its substance.
கவனியுங்கள், ஓ, அதற்குள்ளாக அதில் ரகசியம் உள்ளது. அது தண்ணீரை பருகவும் உபயோகிக்கவும் விரும்புகிற எவருக்கும் தன்னை இலவசமாக தருகிறது.
Now you don't pick out seven. I'm just have to go to the Methodist church because I'm a Methodist for a revival.
இப்பொழுது நீங்கள், நான் ஒரு எழுப்புதலுக்காக ஒரு மெத்தோடிஸ்ட் சபையை சேர வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் நான் ஒரு மெத்தோடிஸ்ட் என்று கூற வேண்டியதில்லை.
I'll have to go over here, but if I have to go to a Pentecostal because I'm a Pentecostal revivalist.
நான் இங்கே போக வேண்டியதாக இருக்கிறது. நான் பெந்தேகோஸ்துக்களை செல்ல வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு பெந்தேகோஸ்தை எழுப்புதல்காரனாக இருக்கிறேன் என்று கூற வேண்டியதில்லை.
I'm telling you, when you got that well of water springing up, that fountain when you're drinking over there, there's no difference you give to anything that comes by.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அங்கு சென்று பொங்கி வரும் அந்த ஊற்று தண்ணீரை பருகும் போது, நீங்கள் அதனண்டை பருகிக் கொண்டிருக்கும் போது எந்த வித்தியாசமும் இன்றி நீங்கள் அருகில் வருகிற எவருக்கும் அதை
அளிப்பீர்கள்.
அப்பொழுது நீங்கள் ஒரு கத்தோலிக்கனாய் இருந்தாலும், ஒரு புராட்டஸ்டன்டாய் இருந்தாலும், ஒரு யூதனாய் இருந்தாலும், ஒரு நாத்திகனாய் இருந்தாலும், அல்லது யாராய் இருந்தாலும், அவர்களுக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் ஜீவனின் நம்பிக்கையை அளிப்பீர்கள். நிச்சயமாகவே உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று உண்டு. அதுதான் அதை செய்கிறது.
You notice another thing about it. You don't have to pump it. You don't have to pull it. Pump it up.
அதை குறித்த மற்றொரு காரியத்தை நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் அதை விசைக்குழாயின் மூலம் அடித்தெடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் அதை மேலே கொண்டு வந்து விசைக்குழாயின் மூலம் அடித்தெடுக்க வேண்டியதில்லை.
I've seen so much of that that makes me sick. Pumping up something. Playing a bunch of music and jumping up and down.
நான் அவ்விதமான அநேக காரியத்தை கண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்தை தந்திரமாக பரப்புவது எனக்கு சுகவீனத்தை ஏற்படுத்துகிறது. அவர்கள் இசையை இசைத்து மேலும் கீழுமாக குதித்து
ஓடுகின்றனர்.
இல்லை என்றால் ஒரு பெரிய விளம்பர பிரதிகளை பட்டணங்களில் விநியோகித்து இந்த மணி நேரத்துக்குரிய மனிதரனும் பெரிய விளம்பரங்களை செய்கின்றனர். ஒரே ஒரு மனிதனே இந்த மணி நேரத்திற்குரியவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகும். தேவனிடத்திலிருந்து வந்த ஒரே ஒரு செய்தியாளர் மட்டுமே உண்டு. அது இயேசு கிறிஸ்துவாகும். ஆமையா,
you don't have to pump this up or pull it down or nothing. You don't have to join it. You just take it freely. Amen.
நீங்கள் அதை இந்த விதமாக எடுத்துக் கொண்டு வரவோ அல்லது அதை கீழே தள்ளவோ வேண்டியதில்லை. அல்லது நீங்கள் அதை எதனோடும் இணைக்க வேண்டியதில்லை. நீங்கள் அதை இலவசமாகவே எடுத்துக் கொள்கிறீர்கள். ஆமென்.
I am the fountain of living water. You left me to go and make yourself some tanks.
நானே ஜீவ தண்ணீர் ஊற்று. நீங்கள் என்னை விட்டு உங்களுக்கு தொட்டியை வெட்டிக் கொண்டீர்கள்.
Now you don't have to pump it, pull it, join it, dig it, nothing else. You just have to take of it freely.
இப்பொழுது நீங்கள் அதை விசைக்குழாயின் மூலம் அடித்தடித்தோ அதை மேலே எடுக்கவோ அதனை இணைக்கவோ அதை தோண்டவோ அல்லது வேறு விதமாக செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் அதிலிருந்து இலவசமாக எடுத்துக் கொள்ள
வேண்டியதுதான்.
உங்களுக்கு ஒரு வடிகட்டும் கந்தையாக எந்த ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்ட வேத சாஸ்திரமும் தேவையில்லை. அல்லது அதனூடாக எது சென்றது என்பதை உங்களுக்கு கூற அல்லது அதில் என்ன செய்யப்பட்டுள்ளது என்பதை கூற எதுவுமே வேண்டியதில்லை.
Some man-made theology, some educational system, self-righteous religion, some cistern of religious system. You don't need it. It don't have to be there.
ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்ட வேதசாஸ்திர கல்வி முறைமையோ இதில் சுயநீதி மார்க்கமோ, அதில் சுயநீதி மார்க்கமோ அல்லது ஒரு மார்க்க ரீதியான முறை தொட்டியோ உங்களுக்கு தேவையில்லை. அது அங்க இருக்க வேண்டியதில்லை.
You put a rag on that foot, come up in the air. It don't have nothing to do with it. It's self-supporting. It's the power of God springing up into life.
நீங்கள் வடிகட்டும் கந்தை ஒன்றை அந்த ஊற்றின் மீது போட்டு பாருங்கள். அது அதனை ஆகாயத்தில் தூக்கி எறிந்துவிடும். அதற்கு இதனோடு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. அது தனக்குத்தானே உதவி செய்து கொள்கிறது. அது தேவனுடைய வல்லமையே ஜீவனாக பொங்குகிறது.
Why would a man leave a thing like that to join into a system is more than what I could say. Don't need any string of rags. Don't need it.
ஒரு மனிதன் ஏன் அதை போன்ற ஒரு காரியத்தை விட்டுவிட்டு ஒரு முறைமைக்குள்ளாக சேர வேண்டும் என்பதை என்னால் அதை விவரிக்க முடியவே இல்லை. அதற்கு எந்த வடிகட்டி துணிகளும் தேவையில்லை. அதற்கு அது தேவையே இல்லை.
It does not need to be the does not need to depend on local rains for its filling. It's full all the time. Amen.
அது நிரம்பி வழிவதற்காக உள்ளூர் மழையை சார்ந்திருக்க வேண்டியதில்லை. அது எல்லா நேரத்திலுமே நிரம்பி இருக்கிறது. ஆமேன்.
Amen. I guess I'm just down in the dumps today. Oh my.
இன்று நான் சோர்வுற்றிருக்கிறேன் என்று மனிதர் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஓஹோ, என்ன?
Oh, I'm glad to be living in the presence of God. Whether things are going right or not right, He's my life. Amen. He's our life. He's the life, the abundant life. Yes, sir.
Oh, காரியங்கள் சரியாக நடந்து கொண்டிருந்தாலும் அல்லது சரியாக நடக்கவில்லை என்றாலும் நான் தேவனுடைய பிரசன்னத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் என்னுடைய ஜீவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய ஜீவனாய் இருக்கிறார். அவர் ஜீவனாய் சம்பூர்ண ஜீவனாய் இருக்கிறார். ஆமையா.
Look what it does for us. It's a power and purity. Is within itself. It needs no priming from the cistern or any other system.
அது நமக்காக என்ன செய்கிறது என்பதை பாருங்கள். அதனுடைய வல்லமையையும் சுத்தத்தையும் அது அதனுள்ளே கொண்டுள்ளது. அதற்கு தொட்டி அல்லது மற்றெந்த முறையிலிருந்தும் ஏற்றி இறைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
Somebody say, well, what's your fellowship card? Let's see if you're a good Baptist. I'll see if you got a card.
யாராவது உங்களுடைய ஐக்கிய அட்டை எங்கே? நீங்கள் ஒரு நல்ல பாப்டிஸ்டா என்று பார்க்கலாம். நீங்கள் ஒரு அட்டையை வைத்துள்ளீர்களா என்று நான் பார்க்க உள்ளேன் என்று கூறலாம்.
A good Pentecostal, if you're oneness, two-ness, three-ness, or whatever more. See, it doesn't need any priming. It's always a going. Yeah.
இல்லை என்றால் ஒரு நல்ல பெந்தேகோஸ்தே அல்லது நீங்கள் ஒருத்துவக்காரரா, இருத்துவக்காரரா, திருத்துவக்காரரா அல்லது இன்னும் வேற ஏதோவா என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் எனலாம். பாருங்கள், அதற்கு தண்ணீரை இறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்பொழுதுமே தண்ணீரை அழித்துக் கொண்டே இருக்கிறது. ஆம்.
You know, I used to have this old cistern. I had to pour water down there and prime and prime and prime this old sucker pump to get it out of there.
நான் இந்த விதமான பழைய தொட்டியை வைத்திருந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அதற்கு தண்ணீரை ஊற்றவும் இறைத்து இறைத்து எடுக்க வேண்டியதா இருந்தது. அந்த தண்ணீரை வெளியே எடுக்க பழைய மாதிரியான உறிஞ்சும் விசைக்குழாய் மூலமே அடித்து அங்கிருந்து வெளியே எடுக்க வேண்டியதா இருந்தது.
You know, pour some more water in, just pour a bunch of bugs and things in to pump out bugs and things. That's just about the way some of these systematic revivals is.
கொஞ்சம் தண்ணீரை அதற்குள் ஊற்ற ஒரு கூட்ட பூச்சிகளும் மற்ற காரியங்களும் உள்ளே விடுமானால் அந்த பூச்சிகளையும் மற்ற காரியங்களையும் குழாயின் மூலம் அடித்து அந்த தண்ணீரையே வெளியே எடுக்க வேண்டும் என்பதை அறிவீர்கள். அந்த விதமாகவே இந்த ஸ்தாபன முறைகளின் எழுப்புதல்களும் உள்ளன.
But thank God, there is a fountain filled with
blood.
Where sinners plunge beneath the flood. You don't make church members, you make Christians out of them when they come to that fountain.
ஆனால் ரத்தத்தால் நிறைந்த ஒரு ஊற்றுண்டு. அங்கே பாவிகள் அந்த ரத்த வெள்ளத்தில் மூழ்குகின்றனர் என்பதற்காக தேவனுக்கு நன்றி. நீங்கள் அவர்களை சபை அங்கத்தினர்களாக்குவதில்லை. ஆனால் அவர்கள் அந்த ஊற்றாண்டை வரும்போது நீங்கள் அவர்களை கிறிஸ்தவர்களாக்குகின்றீர்கள்.
Why would you leave the fountain of living waters to drink at such a cesspool as that?
நீங்கள் ஏன் ஜீவ ஊற்றை விட்டுவிட்டு அப்படிப்பட்ட சாக்கடை குடி தண்ணீரை குடிக்க வேண்டும்?
No pumping up. This power is within itself. It needs no priming. Yes, sir. For itself, its own life is in itself.
அதனை குழாயினால் அடித்து மேலே கொண்டு வர வேண்டியதில்லை. அதனுடைய சக்தியை அது அதற்குள்ளேயே பெற்றுள்ளது. எனவே அதிலிருந்து ஏற்றிறைக்க வேண்டிய அவசியம் இராது. ஆமையா. ஏனென்றால் அது தன்னுடைய சொந்த ஜீவனை அதற்குள்ளேயே உடையதாக இருக்கிறது.
That's why the seed of God is in a man's heart. The life of God is in the individual, not in the church, in you. It's in you. You're the one that has the germ of life in you.
அந்த விதமாகவே தான் தேவனுடைய வித்தானது ஒரு மனிதனுடைய இருதயத்தில் உள்ளது. தேவனுடைய ஜீவன் சபையில் அல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குள்ளும் இருக்கிறது. அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜீவ உயிரணுவை உங்களுக்குள் பெற்றிருப்பது நீங்களே தான்.
Just one taste of it is convincing to all kinds of clergymen. Ask the Catholic priest, ask the Baptist, whatever it is.
வெறுமென அதை ஒருமுறை ருசி பார்த்தால் போதும், அது எல்லா விதமான குருமார்களையும் உறுதியாக நம்ப செய்துவிடும். கத்தோலிக்க குருவை கேட்டு பாருங்கள், பாப்டிஸ்டை கேட்டு பாருங்கள், அது யாராக இருந்தாலும் சரி கேட்டு பாருங்கள்.
Just one taste of this great fresh artesian water, I'm telling you, it's convincing that it's the truth.
புதியதாய் வருகிற அந்த ஆர்டிசியன் ஊற்று தண்ணீரை ஒருமுறை ருசி பார்த்தால் போதும், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உண்மை என்பதை அது நம்ப செய்துவிடும்.
Your hungry soul, anyhow, it's convincing to the thirster, anyhow. Now, if you're not thirsting, this little Baptist, he wasn't thirsting to begin with. But when he got thirsty, the water tasted awful good.
உங்களுடைய பசியுள்ள ஆத்மா எப்படியாயினும் அது தாகமாக இருப்பவனை எப்படியாவது நம்ப செய்து விடுகிறது. இப்பொழுது நீங்கள் தாகமாக இருக்கவில்லை என்றால், இந்த சிறிய பேப்டிஸ்ட் அவன் துவக்கத்திலேயே தாகமாக இருக்கவில்லை, ஆனால் அவன் தாகமடைந்த போது அந்த தண்ணீர் மிகவும் ருசியாக இருந்தது.
That's right, but you've got the thirst, the blessed thirst that Jesus called out. Blessed are you when you do hunger and thirst after righteousness, for you shall be filled.
அது உண்மை, ஆனால் நீங்கள் தாகமடைய வேண்டும். தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு அழைத்தார். நீங்கள் நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்களாக ஆகும் போது பாக்கியவான்களாக இருக்கின்றீர்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள்.
Jesus said that friend. Yes sir, it's a blessed fountain to the thirsty.
நண்பரே, இயேசு அதை கூறினார், ஆமையா, தாகமுள்ளவர்களுக்கு அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊற்றாய் உள்ளது.
Why should anyone want to swap it for a swamp?
நீங்கள் ஏன் ஊற்று தண்ணீருக்கு பதிலாக சேற்று தண்ணீரை மாற்றிக்கொள்ள வேண்டும்?
How would you like to swap an artesian well for a swamp water full of bugs and contaminations of all kinds of man-made theories which God said that adding one to his word or taking one of his words away, his part would be taken off of the book of life?
நீங்கள் ஆர்டிசியன் ஊற்றுக்கு பதிலாக மூட்டை பூச்சிகளும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட எல்லா விதமான கோட்பாடுகளையும் கொண்டு அசுத்தமாக்கப்பட்ட சேற்றின் இடத்தை எப்படி விரும்புவீர்கள்? தேவனோ அவருடைய வார்த்தையிலிருந்து ஒன்றை கூட்டினாலும் அல்லது அவருடைய வார்த்தையிலிருந்து ஒன்றை எடுத்து போட்டாலும் அவருடைய பங்கை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்று கூறினாரே.
And when God promised that he would vindicate this word in every generation, for the promises to you and your children, to them, for as many as the Lord our God shall call.
தேவனதை வாக்களித்த போது அவர் இந்த வார்த்தையை ஒவ்வொரு சந்ததியிலும் ரூபகாரப்படுத்துவதாக கூறினாரே. வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் உறவடைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது.
Why would you pump on some systematic pump that's been contaminated for years from some old manna?
அப்படி இருக்க நீங்கள் ஏன் பழைய மண்ணாவை அநேக வருடங்களாக கெட்டுப்போய் இருக்கின்ற ஏதோ ஒரு ஸ்தாபன முறவையின் விசைக்குழாயிலிருந்து அடித்து எடுக்க வேண்டும்?
Maybe the manna was all right. Nothing against it in the days of Martin Luther, in the days of this, the days of that, and the other reformers. Nothing about it. But that's manna that fell a long time ago.
அந்த மண்ணா அப்பொழுது சரியானதா இருந்திருக்கலாம். அதற்கு எதிராக ஒன்றையுமே கூறவில்லை. மார்ட்டின் லூத்தரின் காலத்தில் அது சரியானதாக இருந்திருக்கலாம். அந்த நாட்களில் மற்ற சீர்திருத்தக்காரர்களின் நாட்களில் அது சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மன்னா நீண்ட காலத்துக்கு முன் விழுந்ததாயிற்றே.
If we notice in the Bible, they had to pick it up every day. They had to get new.
நாம் வேதாகமத்தில் கவனிப்போமேயானால் அதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் பொறுக்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் அதை புதியதாய் பெற்றுக் கொள்ள
வேண்டியதாக இருந்தது. It cannot rot without breaking down. It has to have bacteria in it or something to make it rot. We know that so.
அது சற்று பழையதாகி விட்டாலும் அது புழுப்புடுத்து போய்விடும். அது பிடாமலேயே அழுகி போகக்கூடும். அதில் கிருமியே அல்லது அதை அழுகும்படி செய்ய ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். அது அவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம்.
And so is the system. After it lays there from one great revival to another, it gets contaminated. It gets full of bugs, like a cistern full of wiggle tails, as we used to call it. Little old bugs that wiggle in there.
ஸ்தாபன முறைகளும் அவ்வாறே உள்ளன. அது ஒரு பெரிய எழுப்புதலிலிருந்து மற்றொரு பெரிய எழுப்புதலுக்கு இடையே இருக்கும் போது அது கெட்டுப்போய் முழுவதும் பூச்சிகளால் நிறைந்து ஒரு தொட்டி முழுவதும் வால் கொண்டு நிலையும் பூச்சிகளை கொண்டதாக இருக்கும். நாம் வழக்கமாக கூறுவது போல அங்கே அந்த பழைய வால் கொண்ட பூச்சிகள் இருக்கும். இன்றைக்கு உள்ள அநேக கிறிஸ்தவர்களின் அனுபவமும் அந்த விதமாகத்தான் உள்ளது. அவைகள் முழுவதும் வால் கொண்ட பூச்சிகளால் நிறைந்து ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு நெளிந்து ஒன்று மற்றொன்றிற்கு உண்மையே இல்லாத கட்டுக்கதைகளை கூறி வருகின்றன.
That's right, wiggling out of one into another. I was a Methodist, I joined a Baptist, I was a Catholic, I went to be this, I went to be that. It's just wiggle tails. Oh, forget the whole thing and come to the fountain. Hey, amen. The artesian well, the ever-living presence of Christ.
அது உண்மை. ஒன்று மற்றொன்றை நெளிந்து செல்கிறது. நான் ஒரு மெத்தடிஸ்டாக இருந்தேன், நான் ஒரு பேப்டிஸ்டில் சேர்ந்து விட்டேன், நான் ஒரு கத்தோலிக்கராக இருந்தேன், நான் இதில் இருக்க சென்று விட்டேன், நான் அதில் இருக்க சென்று விட்டேன் என்றே கூறிக்கொள்கின்றன. அது வெறுமன வாழுள்ள பூச்சிகளே. ஓ, அந்த முழு காரியத்தையும் மறந்துவிடுங்கள். ஆர்டிசியின் ஊற்றன்றை என்னென்றைக்கும் ஜீவனுள்ள கிறிஸ்துவின் பிரசனத்திற்கு வாருங்கள்.
I believe him to be the inexhaustible fountain of life. More you get from him, the fresher it gets, and the colder it gets, and the better it gets, and the sweeter it tastes.
அவர் என்றைக்கும் பற்றாத ஜீவ ஊற்று என்றே நான் விசுவாசிக்கிறேன். அவரிடம் எவ்வளவு அதிகமாக பெறுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அது புதியதாகவும், அது குளிர்ந்ததாகவும், நல்லதாகவும், இனிமையாகவும், ருசியுள்ளதாகவும் இருக்கிறது.
I've been serving you now for 33 years and each day grows still sweeter than it was the day before. You would never thirst if you drank in this water. Notice how great it is.
நான் 33 ஆண்டுகளாக அவரை சேவித்துக் கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு நாளும் அது முந்தின நாளை காட்டிலும் இனிதாகவே இன்னமும் இருந்து வருகிறது. நாம் இந்த தண்ணீரை குடித்தால் ஒருபோதும் தாகமடையோம் என்று அவர் கூறினார். அது எவ்வளவு மகத்தானதாக இருக்கிறது என்று கவனியுங்கள்.
Oh, Israel did as many do the day. They left the fountain of living waters to go dig themselves cisterns.
இன்றைக்கு அநேக செய்கிறது போல இஸ்ரவேலர் ஜீவ தண்ணீர் ஊற்றை விட்டுவிட்டு தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
Now, speaking of grace just for a moment, what the grace of God.
இப்பொழுது ஒரு நிமிடம் கிருபையை, தேவனுடைய கிருபையை குறித்து பேசுவோம்.
We got laws and bylaws, and if you don't measure up to this standard, I got a religious measuring stick. If you don't measure just up to that, you can't come in, and so forth.
நாம் சட்டங்களும் விதிமுறைகளையும் கொண்டுள்ளோம். நீங்கள் இந்த நிர்ணயத்துக்கு வர முடியாமற் போனால் நான் ஒரு மார்க்க சம்பந்தமான அளவுகோலை வைத்திருக்கிறேன், நீ அதனால் அளவிடப்படவில்லை என்றால் முடியாது, நீ அதனால் அளவிடப்பட வேண்டியதாக இருக்கிறது, இல்லை என்றால் நீ உள்ளே வர முடியாது எனலாம்.
But God saves us by grace, not by a measuring stick thing.
ஆனால் தேவன் நம்மை கிருபையினால் ரட்சிக்கிறாரே என்று ஒரு அளவுகோலினால் அல்ல. புரிகின்றதா?
But God, speaking of grace, now just how this happened to take place, drinking from him, from this measuring stick.
ஆனால் இப்பொழுது தேவனுடைய கிருபை குறித்தும் அது எவ்வாறு சம்பவித்தது என்பதை குறித்தும் அவரிடமிருந்து பருகுவதை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த அளவுகோலிலிருந்து
murmuring Israel, what he said, and I will visit you again. Notice in the scripture, he's going to try them to visit them again.
இஸ்ரவேலர் முறுமுறுத்தனர். கவனியுங்கள், அவர் நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன் என்றார். வேதத்தில் கவனியுங்கள், அவர் அவர்களை சோதித்து மீண்டும் அவர்களை சந்திக்க போகிறார்.
Murmuring Israel at the Red Sea was invited to follow him through the stagnated Egyptian's water to be a free people.
சிவந்த சமுத்திரத்தண்டை முறுமுறுத்த இஸ்ரவேலர் தேக்கப்பட்டிருந்த எகிப்தியருடைய தண்ணீரினூடாக அவரை பின்பற்றி சுயாதீனமுள்ள ஜனங்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டனர்.
They was a slave. They was invited to come over to be a free people with him. Come out through the Dead Sea. The Red Sea, rather. Come out through that to go into a wilderness to bring a separation between them and the impersonators, trying to impersonate it without circumcision.
அவரோடு சுவாதீனமுள்ள ஜனங்களாக இருக்கும்படிக்கே அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். உப்புக்கடலினூடாக வெளிவந்து, உப்புக்கடலினூடாக, சரியாக கூறினால் சிவந்த சமுத்திரத்தினூடாக வெளிவந்து, அவர்களுக்கும் விருத்தச்சேதனம் இல்லாமல் அவர்களை பாவனை செய்பவர்களுக்கும் இடையே ஒரு பிரிவினையை கொண்டு வரும்படிக்கே வனாந்தரத்திற்குள்ளாக பிரவேசித்தனர்.
Oh, that's what caused the trouble. Every one of them perished right in the sea. Pharaoh and his army.
Oh, அதுவே தொல்லையை விளைவித்தது. அவர்கள் எல்லோருமே, பார்வோனும் அவனுடைய சேனையும் வனாந்தரத்திலே, இல்லை சமுத்திரத்திலேயே அழிந்து போயினர்.
They seen human beings walking by supernatural power. So they come back around and tried to impersonate that without being included in the blessing. And when they did, they perished. It's carnal comparison.
இயற்கைக்கு மேம்பட்ட வல்லமையின் மூலம் மானுட வர்க்கம் நடந்து செல்வதை அவர்கள் கண்டபோது அவர்கள் விருத்தச்சேதனம் இல்லாமலேயே சமுத்திரத்தில் இவர்களைப் போல கடந்து செல்ல பாவனை செய்தனர். அவர்கள் பாவனை செய்த போது அழிந்து போயினர். அது மாம்ச பிரகாரமான ஒப்பிடுதலாயிருக்கிறது.
A man that tries to do that, try to impersonate something, then he is making a carnal comparison of a real Christian.
ஏதோ ஒரு காரியத்தை பாவனை செய்ய முயற்சிக்கும் ஒரு மனிதன் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய மாம்ச பிரகாரமான ஒப்பிடுதலை ஏற்படுத்திக் கொள்ள முயல்கிறான்.
My Indian brother there knows that come up around Bombay and you see the people there, the Hindus and so forth, laying on spikes and upon walking on glass and walking in fire to show what they can do and things like that.
என்னுடைய இந்திய சகோதரன் அதை அறிந்திருக்கிறார். நீங்கள் பம்பாய்க்கு சென்றால் அங்குள்ள இந்துக்கள் கூர்மையான ஆணிகளின் மீது படுப்பதையும், நொறுங்கிற கண்ணாடி துண்டுகளின் மேல் நடப்பதையும், தீயில் நடப்பதையும், இன்னும் அவர்களால் செய்ய முடிந்ததையெல்லாம் செய்து காட்டுவதையும் நீங்கள் காணலாம்.
That's carnal impersonations of some man back in the jungle there is doing that to a sacrifice for his god.
காட்டிலுள்ள ஒரு மனிதன் தன் தெய்வத்துக்காக செய்து கொண்டிருக்கிற மாம்ச பிரகாரமான பாவனையாய் உள்ளது.
We find that amongst all religious life, carnal impersonations, somebody trying to be like the other.
எல்லா மார்க்க சம்பந்தமான ஜீவியங்களிலும் மற்றவர்களைப் போல மாம்ச பிரகாரமான பாவனைகளை யாராவது செய்ய முயற்சித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்டறிகிறோம்.
There's only one example you're to be like, that's like Jesus Christ, who was the word. And then when the word of God comes to you, it'll be the same way.
ஆனால் ஒரே ஒரு மாதிரி மட்டுமே உண்டு. அது வார்த்தையான இயேசு கிறிஸ்துவைப் போல நீங்கள் இருக்க வேண்டும் என்பதே ஆகும். அப்பொழுது அந்த தேவனுடைய வார்த்தை உங்களிடத்திற்கு வரும்போது அது அதே விதமாகவே இருக்கும்.
But God led them right on to the promised land anyhow.
ஆயினும் எப்படியோ தேவன் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக வழிநடத்தினார்.
They found also every tank when they started through the wilderness in their journey. Now after they had separated, they found out that every tank was dry to them.
அவர்கள் கண்டறிந்த ஒவ்வொரு தொட்டியும் கூட, அதாவது அவர்கள் வனாந்தரத்தினூடாக தங்களுடைய பயணத்தை துவக்கின போது, அவர்கள் பிரிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் ஒவ்வொரு குளமும் வற்றியிருந்ததை கண்டனர்.
And you'll find the same thing, brother, when you start this journey to the promised land. You'll find doors closed.
சகோதரனே, நீயும் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு பிரயாணம் செய்ய துவங்கும் போது அதே காரியத்தை கண்டறிவாய். வாசல்கள் அடைக்கப்படுவதை நீ கண்டறிவாய்.
Like that little preacher said, an Anglican or whatever he was, and the first thing you know, his church turned him out. Since as soon as he had so many received the Holy Ghost, that was the end of it.
அந்த வாலிப ஆங்கிலிக்கன் சபையை சேர்ந்த பிரசங்கியார் கூறினது போல, அல்லது அவர் யாராய் இருந்தாரோ, முதல் காரியம் என்னவென்று தெரியுமா? அதாவது அவருடைய சபை அவரை புறம்பாக்கியதாம். பாருங்கள், அவர் இருந்த வரையில் அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றனர். அதுவே அது முடிவாயிருந்தது.
And Israel found the same thing as examples in their journey to the promised land. The tanks were all dry.
இஸ்ரவேலர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு சென்ற தங்களுடைய பிரயாணத்தில் அதே காரியத்தை கண்டது திருஷ்டாந்தங்களாகவே உள்ளது. குளங்கள் யாவும் வற்றி போயிருந்தன.
Yeah, their journey in obedience to his promised word, their journey in the tanks they found dry.
ஆம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்கள் பிரயாணத்தை மேற்கொண்ட போது அவர்கள் குளங்கள் வற்றியிருக்க கண்டனர்.
Now they found the tanks could not be depended on for the journey.
இப்பொழுது அவர்கள் பிரயாணத்தில் குளங்களை சார்ந்திருக்க முடியாததை கண்டனர்.
And if you're going to journey in obedience to the word of God and try to join this and join that, you're going to find out the end a tank in the world that will support it. Not at all.
நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் இதை சேர அதை சேர முயற்சித்தால் அதற்கு உதவி செய்ய உலகத்தில் எந்த ஒரு குளமும் இருக்கப் போவதில்லை என்பதை நீங்கள் கண்டறிய போகின்றீர்கள். இல்லவே இல்லை.
You are an individual. God leads you just the way he wants to lead you. Then we have found the same thing today and all tanks are dried up.
நீங்கள் தனிப்பட்ட நபராக இருக்கின்றீர்கள். தேவன் உங்களை வழிநடத்த விரும்புகிற விதமாகவே அவர் உங்களை வழிநடத்துகிறார். ஆகையால் எல்லா குளங்களும் வறண்டு போயிருக்கின்ற அதே காரியத்தையே இன்றைக்கும் நாம் கண்டறிந்திருக்கிறோம்.
But the promises are always true to God who will keep his promise to his people. He promised to supply all they had need of, so he did that.
ஆனால் வாக்குத்தத்தங்களோ எப்பொழுதும் உண்மையானவைகளாகவே இருக்கின்றன. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை தம்முடைய ஜனங்களிடத்தில் நிறைவேற்றுவார். அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவதாக வாக்களித்தார். அவர் அதை நிறைவேற்றினார்.
In the midst of the empty dry tanks, just think of it, and complaining Israel in the desert in their journey.
வெறுமையான வறண்ட குளங்களுக்கு மத்தியில் வனாந்திரத்தில் அவர்களுடைய பிரயாணத்தில் இஸ்ரவேலர் முறுமுறுத்தனரே, அதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள்.
He called his servant leader, the prophet Moses, out to one side and opened up a fountain of living water by a smitten rock. So his believing children would not perish.
அப்பொழுது அவர் தம்முடைய ஊழியக்கார தலைவனாகிய தீர்க்கதரிசி மோசேயை ஒருபுறம் அழைத்து தம்முடைய பிள்ளைகள் அழிந்து போகாமல் இருக்க கண்மலையை அடிப்பதன் மூலம் ஜீவ தண்ணீர் ஊற்றை திறந்தார்.
In this day, that speaks of grace to me. We are undeserving. The way that we've done, the way that we've lived, we're undeserving.
இந்த நாளில் அது எனக்கு கிருபையை எடுத்துரைக்கிறது. நாம் தகுதியற்றவர்களாயிருக்கிறோம். நாம் பணிபுரிந்திருக்கிற விதத்திலும் நாம் ஜீவித்திருக்கிற விதத்திலும் நாம் தகுதியற்றவர்களாகவே இருக்கிறோம்.
But God, in this day, like right here this morning, look, to Methodist, Baptist, Presbyterian, Catholic and all, He has opened up a fount.
ஆனால் தேவனோ இந்நாளில் இக்காலையில் இங்கே உள்ள மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிட்டேரியன், கத்தோலிக்கர் மற்றும் உங்கள் யாவரையும் பார்த்து அவர் ஒரு ஊற்றை திறந்திருக்கிறார்.
Hebrews 13 proves this, that he is the same yesterday, today and forever.
எபிரேயர் 13 இதை நிரூபிக்கிறது. அதாவது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார்.
So it makes true John 3:16. For God so loved the world that he gave his only begotten son that whosoever believeth on him should not perish but have everlasting life.
எனவே அது யோவான் 3:16 ஐ உறுதிப்படுத்துகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
And it was lifted up for a compound reason because the people were murmuring and sinning and they were snake bitten and they were dying and for their forgiveness of their sins and the healing of their sickness.
அது இரண்டு காரணங்களுக்காக உயர்த்தப்பட்டது. ஏனென்றால் ஜனங்கள் முறுமுறுத்துக் கொண்டும் பாவம் செய்து கொண்டும் இருந்தபடியால் அவர்கள் பாம்புகளால் கடிக்கப்பட்டு மரித்துக் கொண்டிருந்தனர். எனவே அவர்களுடைய பாவங்களுக்காகவும் அவர்களுடைய சுகவீனத்தின் சுகத்துக்காகவுமே அது உயர்த்தப்பட்டது.
And that's the same fountain that's open to us today for our salvation and for our healing, physical healing. For he's the same yesterday, today, forever.
இன்றைக்கும் நம்முடைய இரட்சிப்பிற்காகவும் நம்முடைய சுகத்திற்காகவும் சரீர பிரகாரமான சுகத்திற்காகவும் அதே ஊற்று நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார்.
And when the rock that was smitten by the promised word of God had commanded, it was given forth gushers of pure, clean water, not stagnated, not contaminated, but God's own presence, pure water, and saved all that drank.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த தேவனுடைய வார்த்தையின் கட்டளையின்படியே கண்மலை அடிக்கப்பட்ட போது அது சுத்தமான தெளிவான தண்ணீரை பீரிட்டு கொடுத்துக் கொண்டிருந்தது. தேங்கியிருந்த மாசுள்ள தண்ணீரை அல்லாமல் தேவனுடைய சொந்த பிரசன்னத்தையே அளித்துக் கொண்டிருந்தது. சுத்தமான தண்ணீரையே அளித்தது. அதை குடித்த அனைவரையும் ரட்சித்தது.
Now we know that's true because we read it in the Old Testament as a type.
இப்பொழுது அது உண்மை என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் நாம் அதை பழைய ஏற்பாட்டில் ஒரு மாதிரியாக வாசிக்கிறோம்.
Now you did not have to pull it, pump it, join it, go into the seminary to learn how to use it.
இப்பொழுது நீங்கள் அதில் தண்ணீர் இறைக்கவோ விசைக்குழாய் மூலம் அடித்தெடுக்கவோ அல்லது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேத பாடசாலையில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு அதை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். பாருங்கள், ஓ நல்லது, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் நலமா இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம், எனவே நீங்கள் இதை இந்த விதமாக செய்ய வேண்டும்.
But you see, there's no control of it. You don't use the Holy Spirit uses you. See, you're not to use the Holy Spirit. The Holy Spirit got you.
ஆனால் நீங்கள் பாருங்கள், அதற்கு கட்டுப்பாடே கிடையாது. நீங்கள் பரிசுத்த ஆவியை உபயோகிக்கிறதில்லை, பரிசுத்த ஆவியானவரே உங்களை உபயோகிக்கிறார். பாருங்கள் பாருங்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியை உபயோகிக்கிறதில்லை, நீங்கள் பரிசுத்த ஆவியை உபயோகிக்க வேண்டியதில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவரே உங்களை ஆட்கொண்டுள்ளார்.
A gift is not something you take like a knife and sharpen a pencil with it. It's yielding yourself to God and getting yourself out of the way so the Holy Spirit can use you.
ஒரு வரம் என்பது ஒரு கத்தியை கொண்டு ஒரு எழுதுகோலை சீவுவது போன்றோ அல்லது ஏதோ ஒன்றை வெட்டி எடுத்துக் கொள்வதோ அல்ல. அது நீங்கள் உங்களையே தேவனிடத்தில் ஒப்புவிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயன்படுத்தும்படி உங்களை வழியிலிருந்து விலக்கிக் கொள்வதேயாகும்.
They never had to pump it or pull it, or they never had to ask, now, how do we use this water? Because they know how to use it, they were thirsty. They know what to do with it.
கவனியுங்கள், அவர்கள் அதை ஒருபோதும் விசைக்குழாயின் மூலம் அடித்தெடுக்கவோ அல்லது அதை இறைக்கவோ அல்லது அவர்கள் இப்பொழுது இந்த தண்ணீரை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஒருபோதும் கேட்க வேண்டியதே இல்லை. ஏனென்றால் அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் தாகமாயிருந்தனர். அதனை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர்.
And so is a man or a woman, regardless of what creed or denomination he belongs to.
ஆகவே ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரியோ அவர்கள் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது எந்த கோட்பாட்டை உடையவர்களாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல.
If he's thirsting for God, he don't have to run back to seminary like this Anglican brother did or British brother last night. Have to go back and consult how to the Anglican church how I must use this great gift he's got speaking in tongues and how I must do this. They kick him out to begin with. See?
அவன் தேவனுக்காக தாகமுடையவனாக இருந்தால் அவன் இந்த இங்கிலாந்து நாட்டுக்கார சகோதரன் செய்தது போன்றோ அல்லது கடந்த இரவு பிரிட்டன் நாட்டு சகோதரன் ஆங்கிலிக்கன் சபைக்கு திரும்பிச் சென்று தான் பெற்றுள்ள இந்த மகத்தான வரத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்றோ அல்லது அந்நிய பாஷைகள் பேசும் வரத்தை அவன் எப்படி உபயோகிக்க வேண்டும் என்றோ கலந்து ஆலோசிக்க வேத பாடசாலைக்கு திரும்பி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் துவக்கத்திலேயே அவனை உதைத்து தள்ளிவிடுவார்கள். புரிகின்றதா?
He was thirsty, so God just filled him. That's all there is to it. Thirsting and then he just filled.
அவன் தாகமாய் இருந்தான், எனவே தேவன் அவனை நிரப்பினார். அவ்வளவுதான், தாகமாய் இருக்கிறபடியால் அவர் நிரப்புகிறார்.
You don't have to have any control. Somebody tell you what to do with it. God leads each individual in the way he wants you to do.
அதனை கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யாரோ ஒருவர் உங்களுக்கு கூறும்படியான எந்த கட்டுப்பாட்டையும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டியதில்லை. தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் அவர் நடத்த வேண்டும் என்று விரும்புகிற விதமாகவே நடத்த விரும்புகிறார்.
You are an individual yourself. You are a part of God. Nobody can take your place.
நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கின்றீர்கள். நீங்கள் தேவனின் ஒரு பாகமாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஸ்தானத்தை எவருமே எடுக்க இயலாது.
And there's no way I have to go to somebody and say, to, I have to do this with it or I have to do that with it. No, sir. God uses it the way that he wants to. When you're thirsty, you know enough to drink.
நீங்கள் யாரிடத்திலாவது சென்று, நான் அதனைக் கொண்டு இது செய்யலாமா அல்லது நான் அதனைக் கொண்டு இது செய்ய வேண்டுமா என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லையா? தேவன் விரும்புகிற விதமாகவே அதை உபயோகிக்கிறார். நீங்கள் தாகமாக இருக்கும்போது குடிப்பதற்கு போதுமானது இருப்பதை நீங்கள் அறிவீர்கள்.
If you're thirsty this morning, drink from it. That's all you have to do.
இந்த காலையில் நீங்கள் தாகமாக இருந்து கொண்டிருந்தால் அதிலிருந்து குடியுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான்.
God had provided a way for their thirst. The thirsty children to partake freely of himself.
தேவன் தாகமாய் உள்ள தம்முடைய பிள்ளைகள் தம்மிடத்தில் இலவசமாய் பெற்றுக்கொள்ள அவர்களுடைய தாகத்திற்காக தேவன் அவர்களுக்கு ஒரு வழியை வகுத்திருந்தார்.
And God's provided a way for every man and woman this morning who's hungering and thirst.
தேவன் இந்த காலையில் பசியாயும் தாகமாயும் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்காகவும் ஸ்திரீக்காகவும் ஒரு வழியை அருளியுள்ளார்.
Perhaps there's people sitting here who's never been saved. There's people sitting here who's on the verge of being saved.
ஒருகால் ரட்சிக்கப்படாதவர்கள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கலாம். ரட்சிக்கப்படும் தருணத்தில் உள்ள ஜனங்களும் இங்கு அமர்ந்து
கொண்டிருக்கின்றனர்.
ஜனங்கள் சபை அங்கத்தினராக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் சரியானதை செய்ய விரும்புகின்றீர்கள். ஆனாலும் நீங்கள் ஒரு தொட்டியிலிருந்தே குடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் ஒருபோதும் உங்களுக்கு இந்த சத்தியங்களை உங்களுக்கு கூறவே
மாட்டார்கள். Then he'll quench the thirst. He that drinks from this fountain shall never thirst again.
நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஊற்றண்டை பாருங்கள். அப்பொழுது அவர் தாகத்தை தணிப்பார். இந்த ஊற்றிலிருந்து குடிக்கிறவனுக்கோ ஒருபோதும் தாகம் உண்டாகாது.
Notice now how he liberated is one to receive this water by grace and not by a system or cistern of education. He vindicates his word is a life-giving resource.
ஒரு ஸ்தாபன முறைமையினால் அல்ல அல்லது ஒரு கல்வி தொட்டியினால் அல்ல, கிருபையினால் இந்த தண்ணீரை ஏற்றுக்கொண்ட தம்முடையவர்களை அவர் எப்படி விடுவித்தார் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். அவர் தம்முடைய வார்த்தையை நிரூபிப்பது ஒரு ஜீவனை கொடுக்கும் மூல ஆதாரமாக இருக்கிறது.
How many in your nose that you receive life when you've taken that word in his water? Just you know that you receive life.
நீங்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட போது, அவருடைய தண்ணீரை ஏற்றுக்கொண்ட போது நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதை இங்குள்ள எத்தனை பேர் அறிந்திருக்கின்றீர்கள்?
Let's take just another example or two, and then we'll close just in a moment. I must have that button somewhere, but notice, I just keep talking, but I don't mean to do it.
நாம் இன்னும் மற்றொரு உதாரணத்தை அல்லது இரண்டை எடுத்துக்கொள்வோம். அதன் பின்னர் இன்னும் சற்று நேரத்தில் நான் முடிக்கப் போகிறேன். நான் அந்த பொத்தானை எங்காவது வைத்திருக்க வேண்டும். ஆனால் கவனியுங்கள், நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நான் அப்படி செய்ய வேண்டும் என்று கருதவில்லை.
Look, let's take for an example just a couple of people. Let's take the woman at Jacob's cistern, a dug well.
பாருங்கள், நாம் உதாரணத்திற்காக வெறுமனே இரண்டு பேரை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபின் தொட்டியண்டை ஒரு தோண்டப்பட்ட கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரியை எடுத்துக்கொள்வோம்.
There she was sitting there. That's all the woman knows. Was this cistern where she come to get water.
அவள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அந்த ஸ்திரீ அறிந்திருந்ததெல்லாம் அந்த தொட்டி அண்டை வந்து தண்ணீரை மொண்டு செல்வதே.
And over against the well, she found in the little panoramic there, a man sitting there, a Jew. And she was a Samaritan. It's the city of Sychar.
அந்த கிணற்றுக்கு எதிரே இருந்த ஒரு சிறிய இயற்கை காட்சியின் மத்தியில் அங்கே ஒரு மனிதன், ஒரு யூதன் அமர்ந்திருப்பதை அவள் கண்டாள். அவளோ ஒரு சமாரிய ஸ்திரீயாயிருந்தாள். அது சீகார் பட்டணமாயிருந்தது.
And we find out that this man, this Jew, spoke an unusual word to this woman, said, bring me a drink.
இந்த மனிதன், இந்த யூதன், இந்த ஸ்திரீயினிடத்தில் வழக்கத்திற்கு மாறான வார்த்தையை பேசினார் என்பதை நாம் கண்டறிகிறோம். அதாவது அவர் தாகத்துக்கு தாய் என்றார்.
She said, now we have segregation. It's not right for you to ask me a question like that, you being a Jew and me a Samaritan.
அவளோ, நம்மிடையே ஒதுக்கப்படுதல் உண்டாயிற்று. எனவே யூதனாயிருக்கிற நீர் சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடம் அதை போன்று ஒரு கேள்வியை கேட்பது உமக்கு சரியல்லவே என்றாள்.
He said, but if you knew who you were talking to, you'd ask me for a drink. And I'd give you waters that you don't have to come to this cistern to drink it. Be a well of water, bubbling up in it.
அதற்கு அவர், நீ யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே என்னிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய். நீ இங்கு இந்த கிணற்றண்டை வந்து இதை குடிக்க வேண்டி இராத தண்ணீரை நான் உனக்கு கொடுத்திருப்பேன். அது உனக்குள்ளே பொங்கி வரும் நீரூற்றாயிருக்கும் என்றார்.
No, when she found that this proved to be the truth. Now, first, any man could have said that. But she said, you say worship in the Jerusalem and we worship in this mountain.
கவனியுங்கள், அவள் அதை கண்டபோது அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டதே. இப்பொழுது முதலாவது எந்த மனிதனும் அதை கூறியிருக்கக்கூடும். ஆனால் அவள், நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்ள வேண்டும் என்கின்றீர்கள், நாங்கள் இந்த மலையில் தொழுது கொள்கிறோம் என்றாள்.
He said, salvation is of the Jews. We know what we believe. But said, let me tell you one thing, in words like this.
அவர், ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம், ஆனால் உன்னிடம் ஒரு காரியத்தை நான் கூறட்டும் என்று இதை போன்று கூறினார்.
Neither in this mountain or at Jerusalem, for times coming when the man shall worship God in spirit and in truth, for the Father seeketh such.
இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, மனிதன் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களையே பிதாவானவர் தேடுகிறார் என்றார்.
He said, go get your husband and come here. Watch, here proved it. Here show what mountain she was at.
மேலும் அவர், போய் உன்னுடைய புருஷரை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். கவனியுங்கள், இதோ அது நிரூபிக்கப்பட்டது. அது அவள் எந்த நீரூற்றண்டை இருந்தாள் என்பதை அது காண்பிக்கிறது.
Said, go get your husband. Come here. She said, I don't have any husband. He said, you said the truth.
ஏனெனில் அவர், போய் உன்னுடைய புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அவள், எனக்கு புருஷன் இல்லையே என்றாள். அவர், நீ உண்மையை சொன்னாய் என்றார்.
She looked like it's a plain contradiction to what he had asked her and said, go get your husband.
பாருங்கள், போய் உன்னுடைய புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்று அவர் அவரிடத்தில் கேட்டிருந்ததற்கு அது முரண்பாடான பதில் போன்று காணப்பட்டது.
Said, I have no husband. Said, you've said the truth. Said, because you've had five and the one you're living with now is not yours.
அதற்கு அவள், எனக்கு புருஷன் இல்லையே என்றாள். அதற்கு அவர், நீ உண்மையை சொன்னாய், ஏனென்றால் உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உன்னோடு ஜீவித்துக் கொண்டிருப்பவனும் உனக்கு புருஷன் அல்ல என்றார்.
What's that woman? How different from the priest of that day?
அந்த ஸ்திரீ அந்நாளில் இருந்த ஆசாரியர்களை காட்டிலும் எவ்வளவு வித்தியாசமாக இருந்தால் என்பதை கவனியுங்கள்.
The priest of that day seen the same thing happen and said, that's a devil. Telepathy or a Beelzebub. See, they failed to see the word promising that.
அந்நாளின் ஆசாரியர்கள் அதே காரியம் சம்பவிக்கிறதை கண்டு அது ஒரு பிசாசு, ஒரு மனோதத்துவம், இல்லை பெயர்ச்சபோல் என்றனர். பாருங்கள், வார்த்தையானது அதை வாக்குத்தத்தம் செய்திருந்ததை அவர்கள் காண தவறினர்.
But that little woman was better versed in the scripture than the priest.
ஆனால் அந்த ஸ்திரீயோ மற்ற ஆசாரியர்களை காட்டிலும் வேதத்தை நன்கு அறிந்திருந்தாள்.
She said, sir, I perceive that you're a prophet. We haven't had one for 400 years. That's a Malachi.
எனவே அவள், ஐயா, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், மல்கியாவிற்கு பிறகு 400 ஆண்டு காலமாக எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியும் இருந்ததில்லை என்றாள்.
But said, we have looked for one and we know there's one coming, the Messiah. And when he comes, this will be what he'll do. Jesus said, I'm he. Hallelujah. Amen.
ஆனாலும் நாங்கள் ஒருவருக்காக எதிரோக்கி இருக்கிறோம். மேசியா என்ற ஒருவர் வரப்போகிறார் என்பதை நாங்கள் அறிவோம். அவர் வரும்போது இதுவே அவர் செய்யப்போவதாக இருக்கும் என்றாள். அதற்கு இயேசு, நானே அவர் என்றார். ஆமென்.
Did you notice? She left her bucket at Jacob's cistern run down into the city full of an artesian well. She had seen it perfectly vindicated, and he was that fountain. Let me introduce him to you.
அவள் தன்னுடைய வாளியை யாக்கோபினுடைய தொட்டி அண்டையை விட்டுவிட்டு ஊருக்குள்ளே ஓடினதை நீங்கள் கவனித்தீர்களா? அவள் ஆர்டிசியன் ஊற்றினால் நிறைந்திருந்தாளே, அது பரிபூர்ணமாக ரூபகாரப்படுத்தப்பட்டிருந்ததை அவள் கண்டிருந்தாள். அவரே அந்த ஜீவ ஊற்றாயிருந்தார். நான் அதை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கட்டும்.
She left that when it was proved to be the word of life. She left it and had discovered that the same rock that was smitten in the wilderness was proven to be present then.
அவள் அதை விட்டுவிட்டாள். அவர் ஜீவ வார்த்தை என்று நிரூபிக்கப்பட்ட போது அவள் அதை விட்டுவிட்டாள். அவள் வனாந்தரத்தில் அடிக்கப்பட்டு அப்பொழுது அங்கிருந்ததாக நிரூபிக்கப்பட்ட அந்த அதே கண்மலையை அவள் கண்டுகொண்டாள்.
Let me say that same God that was in the days gone by that we speak so much of, he's present here now.
நான் இதை கூறட்டும், முன்காலங்களில் இருந்த அதே தேவன், நான் அதிகமாக பேசின அதே தேவன் எப்பொழுது இங்கே இருக்கிறார்?
Not by some theological understanding, but by a personal knowledge of his vindication that he had poured out in this last days the Holy Spirit upon his church.
ஏதோ ஒரு வேதசாஸ்திர அறிவினால் அல்ல, ஆனால் இந்த கடைசி நாட்களில் அவர் பரிசுத்த ஆவியை தம்முடைய சபையின் மேல் ஊற்றுவார் என்ற அவருடைய ரூபகாரப்படுத்தலை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்வதன் மூலமே அறிந்து கொள்கிறோம்.
He is not a I was. He is still the I am. Present tense, always.
அவர் நான் இருந்தேன் என்றவராயிராமல் அவர் இன்னமும் நான் இருக்கிறேன் நிகழ்காலம் எப்பொழுதும் இருப்பவராகவே இருக்கிறார்.
Then the cistern lost its taste. And so does every man who ever falls into the power of God by the baptism of the Holy Ghost, the denominational systems lose their taste.
அப்பொழுது அந்த தொட்டி அதனுடைய சுவையை இழந்துவிட்டது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் தேவனுடைய வல்லமைக்குள்ளாக விடும் எந்த மனிதனுக்கும் அவ்வாறே ஸ்தாபன முறைமைகள் தங்களுடைய சுவையை இழந்து விடுகின்றன.
You don't want no more of that stagnated frogs and lizards and bugs and so forth. You're drinking from a fountain that's fresh and pure. The word of God fresh every hour in your soul.
உங்களுக்கு இனிமேல் தேங்கி கிடக்கும் தவளைகளோ பல்லிகளோ பூச்சிகளோ ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் உங்கள் ஆத்மாவில் ஒவ்வொரு மணி நேரமும் புதிதான தேவனுடைய வார்த்தையை சுத்தமான புதிதான ஒரு ஊற்றிலிருந்து குடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்.
The same is now when the word has been proven to be the truth. Taste and see if it's not right.
இப்பொழுதும் அதே விதமாகவே தேவனுடைய வார்த்தை உண்மை என இக்காலத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ள போது அதை ருசி பார்த்து அது சரிதானா என்பதை பாருங்கள்.
Though the cistern had served its well, served its time well, but you see, the fountain of life is there, not Jacob's well no more for spiritual drinking.
தொட்டியானது நன்கு உபயோகமாயிருந்த போதிலும் அந்நேரம் வரை உபயோகமாயிருந்தாலும் நீங்கள் பாருங்கள், ஜீவ ஊற்று அங்கிருந்தது. எனவே ஆவிக்குரிய பருகுதலுக்கு இனிமேல் யாக்கோபினுடைய கிணறு அவசியமில்லாமற் போயிற்று.
What they thought they drank from that well, well, it would be all right. But now the fountain of life itself was setting there.
அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் பருகினால் சரியே என்று அவர்கள் எண்ணியிருந்தனர். ஆனால் ஜீவ ஊற்றோ அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார்.
Now we don't need systems and organizations that we have. We're at the end time.
இப்பொழுது நாம் இதுவரை பெற்றிருந்த ஸ்தாபன முறைமைகளோ ஸ்தாபனங்களோ நமக்கு தேவையில்லை. நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம்.
And God promised in this end time the things that he would do and we sit fulfilled to the word.
இந்த கடைசி காலத்தில் தேவன் செய்யப்போகும் காரியங்களை வாக்களித்திருந்தார். அது வார்த்தையின்படி நிறைவேறினதை நாம் காண்கிறோம்.
We hear the man of military might stand up and shivering and saying that something sticks to happen. We feel the Holy Spirit warning us that something sticks to happen.
ராணுவ பலம் கொண்ட அந்த மனிதன் எழுந்து நின்று நடுக்கத்தோடு ஏதோ ஒன்று சம்பவிக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது என்று கூறினதை நாம் கேட்டோம். ஏதோ ஒன்று சம்பவிக்க ஆயத்தமாகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரிப்பதை நாம் உணர்கின்றோம்.
We see everything set in order. Then leave that system and come to the fountain. Yes, sir, serve his purpose. But now she was face to face with the fountain itself.
எல்லா காரியமும் அதற்கு சரியாய் அமைந்திருப்பதை நாம் காண்கிறோம். ஆகையால் அந்த ஸ்தாபன முறைமையை விட்டுவிட்டு ஊற்றண்டை வாருங்கள். ஆமையா, அந்த கிணறு தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றினது. ஆனால் இப்பொழுதோ அவள் ஜீவ ஊற்றையே முகமுகமாய் சந்தித்தாள்.
John 7:37-38, Jesus said in the last days of the feast of the tabernacle, what did he say? If any man thirst, let him come to me and drink. Right in a bunch of theologians.
யோவான் 7:37-38 கூடார பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு கூறினார். அவர் என்ன கூறினார்? ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத சாஸ்திரிகளின் மத்தியில் அதை கூறினாரே,
If any man thirst, let him come to me and drink. For the scriptures have said, out of his innermost being shall flow rivers of living water.
ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்.
There's the living fountain. That's the fountain that the people forsaken today. For the creed they have forsaken the fountain of living water.
ஜீவ ஊற்று உண்டு. அந்த ஊற்றைத்தான் ஜனங்கள் இன்றைக்கு புறக்கணித்து விட்டிருக்கின்றனர். கோட்பாட்டிற்காக அவர்கள் அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றை புறக்கணித்து விட்டிருக்கிறார்கள்.
Let me introduce you to him. He to me, and I'm closing, he to me is that fountain that saved Hagar's life and the child when they were dying in the wilderness.
நான் அதை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கட்டும். நான் முடிக்கப் போகிறேன். என்னை பொறுத்தவரை ஆகாரும் அவளுடைய குழந்தையும் மனாந்தரத்தில் மறித்துக் கொண்டிருந்த போது அவர்களை காப்பாற்றினது அந்த ஊற்றே.
I believe he is that rock. In Isaiah 32, he's that rock in a weary land. He's the shelter in a time of storm.
அவரே ஏசாயா 32 கூறப்பட்டுள்ள அந்த கண்மலை என்று நான் விசுவாசிக்கிறேன். அவரே விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலை. அவரே புயல் காற்றின் போது ஒதுக்காக இருக்கிறார்.
Zechariah 13, he is the fountain that's opened in the house of David for sin. I believe him to be that, don't you?
சகரியா 13 கூறப்பட்டுள்ள பாவத்தை போக்க தாவீதின் குடும்பத்தாருக்கு திறக்கப்பட்ட ஊற்று அவரே. அது அவரே என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பவில்லையா?
In Psalms 36:9, he is David's fountain of life. He is the still waters of David in the green pastures. He is the water by the brookside before David.
சங்கீதம் 36:9 அவர் தாவீதின் ஜீவ ஊற்றாயிருக்கிறார். அவர் தாவீதின் அமர்ந்த தண்ணீர்களும் பசுமையான புல்லுள்ள இடங்களாயிருக்கிறார். அவர் தாவீதுக்கான ஓடை அருகே உள்ள ஓடை தண்ணீர் ஆயிருக்கிறார்.
In Genesis 17, he's Abraham's nursing breast, El Shaddai.
ஆதியாகமம் 17, அவர் ஆபிரகாமினுடைய பால் அருந்தும் மார்பகமாய் எல் சடாயாக இருக்கிறார்.
Now when his life is gone from him, still he, God said, a man of 100 years old, how will this thing be? I'm old. My wife is old. How can these things be? He said, I am El Shaddai.
ஆனால் அவனுடைய சரீர பலன் அவனிடத்திலிருந்து போய்விட்ட பின்பும் அவன் விசுவாசத்தில் பலமுள்ளவனாய் இருந்தான் என்று தேவன் கூறினார். 100 வயதான ஒரு மனிதனுக்கு இந்த காரியம் எப்படியாகும்? நான் வயோதிபனாயிருக்கிறேன். என்னுடைய மனைவியும் வயோதிபமாயிருக்க இந்த காரியங்கள் எப்படி சம்பவிக்க கூடும்? அப்பொழுது அவர் நான் எல் ஷடா என்றார். இப்பொழுது எல் என்றால் அந்த என்றும் ஷடா என்றால் மார்பகம் என்றும் பொருள். ஷடா என்பது பன்மை சொல். அதன் பொருள் நான் மார்பகம் கொண்ட தேவன் என்பதாகும்.
Like a baby that's fretting and is sick and strength is gone from it, lean upon the mother's bosom and nurse its strength back.
ஒரு குழந்தை சுகவீனம் அடைந்து தொந்தரவு கொடுக்கும் போது அதனுடைய பலன் அதனிடமிருந்து போய்விட்ட பின்பு அது தாயினுடைய மார்பகத்தில் பாலுண்டு அதனுடைய பலனை திரும்ப பெறுவது போலாகும்.
Sure, not only when it's nursing, it's sitting fretting no more. At the mother's breast, it's satisfied why it is getting its strength.
நிச்சயமாகவே, அது மட்டுமின்றி, அது பால் உண்ணும் போது, அது தொந்தரவு செய்கிறதில்லை. அது தாயினுடைய மார்பகத்திலே, அது பலனை பெற்றுக் கொண்டிருக்கிற போது, அது திருப்தி அடைகிறது.
And any man that will take God's promise in his heart, that the promises to you and your children, them as far off as many as the Lord our God shall call, and lay right against that, and nurse your strength back, fretting child, believe it. It's for the believers.
வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்ற தேவனுடைய வாக்குத்தத்தை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் எந்த மனிதனும் சார்ந்திருந்து பாலுண்டு பலனை திரும்ப பெறுகிறான். தொந்தரவு செய்யும் குழந்தையே அதை விசுவாசி. இது விசுவாசிகளுக்கானதாய் உள்ளது.
To the believer poet, I can think of many songs that the poet
விசுவாசிக்கு புலவன், அதாவது புலவர்கள் நமக்கு எழுதியுள்ள அநேக பாடல்களை குறித்து என்னால் கண்டறிந்து சிந்தித்து பார்க்க முடிகிறது. அவர்களில் ஒருவன் ஒருமுறை இவ்வாறு எழுதினான்.
There is a fountain filled with blood drawn from Emmanuel's veins. When sinners plunge beneath the flood, lose all their guilty stain.
இம்மானுவேலின் ரத்த குழாயிலிருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தினால் நிறைந்த ஊற்று ஒன்று உண்டு. அங்கே பாவிகள் அவ்வளத்தில் மூழ்கி தங்களுடைய எல்லா குற்றமுள்ள கரையையும் போக்குகின்றனர்.
That dying thief rejoiced to see that fountain in his day. There may I, though vile as he, wash all my sins away.
Marikkum tharvaiyilirundha akkallan thannalil andha oothrai kandu kaligoorndaan. Naan avarai pole ilivanavanai irundhalum ennudaiya paavangal yaavaiyum kaluvikolven.
Ever since by faith I saw that stream thy flowing wounds supply, redeeming love has been my theme and shall be till I die.
உம்முடைய காயங்களிலிருந்து பெருக்கெடுத்து வரும் அந்த போடையை விசுவாசத்தால் நான் கண்டது முதற்கொண்டு மீட்பின் அன்பே என்னுடைய கருப்பொருளாயிருந்து வருகிறது. நான் மறிக்கும் அளவும் அதுவே என் பொருளாயிருக்கும்.
To me, he's the waters of the word of separation. It separates you from everything that's contrary to his word. That's the fountain I believe him to be. Yes, sir.
எனக்கோ அவர் தம்முடைய வார்த்தைக்கு முரணாயிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் பிரித்தெடுக்கிற வேறு பிரிதலின் தண்ணீராகிய வார்த்தையாயிருக்கிறார். அந்த ஊற்றாய் இருப்பது அவரே என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமையா,
it's the waters that separated me from man-made cisterns to the fountain of living water.
மனிதனால் உண்டாக்கப்பட்ட தொட்டிகளில் இருந்து என்னை பிரித்தெடுத்து ஜீவ தண்ணீர் ஊற்றண்டை என்னை கொண்டு சென்றது அந்த தண்ணீரே.
Oh, friend, you can just go on and on with the things that he is to us.
ஓ நண்பனே, அவர் நமக்கு என்னவா இருக்கிறார் என்ற காரியங்கள் என்னாலும் உங்களாலும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போக முடியும்.
He's Alpha, Omega, he's the beginning, he's the end, he's he that was, which is, and shall come, he's the root and offspring of David, he's the morning star, he's my all in all.
அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார், அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார், அவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிறார், அவர் தாவீதின் வேரும் சந்ததியுமாயிருக்கிறார், அவர் விடிவெளி நட்சத்திரமாயிருக்கிறார், அவரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாயிருக்கிறார்.
And brother, sister, if you haven't had a just been drinking from this little man-made tank all your life, why not this morning forsake that tank and come to this fountain?
சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் நீங்கள் இந்த அற்பமான மனிதனால் உண்டாக்கப்பட்ட தொட்டியிலிருந்து பருகி கொண்டு வந்திருந்தால் நீங்கள் ஏன் இந்த காலையில் அந்த தொட்டியை புறக்கணித்துவிட்டு இந்த ஊற்றண்டை வரக்கூடாது?
Let's bow our heads just a moment.
நாம் சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
With your head bowed. To my opinion, the altar call. How many now?
உங்களுடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு என்னுடைய கருத்தின்படி பீட அழைப்பை விடுக்க விரும்புகிறேன். இப்பொழுது எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்?
I was all nervous. I keep me too long. Made me chop my message to pieces. But I believe the Holy Spirit wants you to get what I mean.
எனக்கு பயமா இருந்தது. நான் உங்களை நீண்ட நேரமாக பிடித்து வைத்துக் கொண்டிருந்து விட்டேன். நான் என்னுடைய செய்தியை கோர்வையில்லாமல் துண்டு துண்டாக கொடுத்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நான் என்ன கூறுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி விரும்புகிறார் என்று நான் நம்புகிறேன்.
Look, there's nothing more important in this day than getting right with God. See, our dinners, whatever it is, whatever the Lord is here. Now, I've only heard that about once in my life since this time.
பார்த்தீர்களா? புரிகின்றதா? பாருங்கள், இந்நாளில் தேவனோடு சரிபடுத்திக் கொள்வதை காட்டிலும் முக்கியமானது வேறொன்றுமே இல்லை. பாருங்கள், நம்முடைய பகல் உணவு என்னவா இருந்தாலும் சரி, கர்த்தர் இங்கிருக்கிறார். நான் என்னுடைய ஜீவியத்தில் ஒரு முறைதான் அதை குறித்து கேட்டிருக்கிறேன்.
Now, all of you here, not how many, all of you here that wants to drink from that. Just stand up just a minute, just for prayer. God bless you. The Lord bless you.
இப்பொழுது இங்குள்ள அனைவருமே, எத்தனை பேர் என்பதில்லை, அதிலிருந்து பருக விரும்புகிறவர்கள் யாவரும் இங்கே ஒரு நிமிடம் அப்படியே ஜபத்திற்காக எழுமி நில்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Now, how many in here that's standing present now would say that by uplifted hand like his, God, move on me, just fill me, let me drink from this fountain?
இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருப்பவர்களில் எத்தனை பேர் இந்த விதமாய் கரங்களை உயர்த்தி, தேவனே, என் மீது அசைபாடி, என்னை நிரப்பும், நான் இந்த ஊற்றிலிருந்து பருகுவேனாக.
And I haven't done just what's right, but I want you to forgive me for it. I want you to wash away my sins and let me from this day just
நான் சரியானதை செய்யவில்லை, ஆனால் அதற்காக நீர் என்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறேன். நீர் என்னுடைய பாவங்களை கழுவியருள வேண்டுகிறேன். இந்நாள் முதற்கொண்டே என்னை நோக்கி பாருமே என்று கூற விரும்புகின்றீர்கள் என்னே? ரத்த குழாய்களிலிருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தால் நிறைந்த ஓர் ஊற்று உண்டு. அங்கே பாவிகள் அவ்வளத்தில் மூழ்கி தங்களுடைய எல்லா பாவக்கரைகளையும் போக்குகின்றனர். பாவிகள் அவ்வளத்தில் மூழ்கி தங்களுடைய எல்லா பாவக்கரைகளையும்
போக்குகின்றனர். But you have not as yet. Now, if you haven't, that's the fountain. The only one I know about is that fountain from Emmanuel's veins.
இப்பொழுது கிறிஸ்தவ விசுவாசியாகிய நீ கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால், அல்லது நீ இன்னமும் ஏற்றுக்கொள்ளாதிருந்தால், நீ இப்பொழுது இந்த ஊற்றண்டை இன்னமும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், எனக்கு தெரிந்த ஒரே ஒரு ஊற்று இம்மானுவேலினுடைய இரத்த குழாயிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஊற்று மட்டுமே.
And if many of you here, it's just like I was speaking the other night about this little eagle walking in the barnyard with the chickens. And he never knew nothing else but the chickens, but he knew there's something about him was different from the chickens.
இப்பொழுது இங்குள்ள அநேகர் இது அன்றொரு இரவு தானிய களஞ்சிய முற்றத்தில் கோழி குஞ்சுகளோடு நடந்து கொண்டிருந்த கழுகு குஞ்சை பற்றி நான் பேசிக் கொண்டிருந்தது போலவே இருக்கிறது. அது கோழி குஞ்சுகளை தவிர வேறொன்றையுமே அறியாதிருந்தது. ஆனால் அது கோழி குஞ்சுகளை விட வித்தியாசமான ஏதோ ஒன்று தன்னிடம் இருப்பதை அறிந்திருந்தது.
And then his mother come hunting him and she screamed from above. It was an eagle's call.
அப்பொழுது அதனுடைய தாய் அதனை தேடிக்கொண்டு வந்து மேலிருந்து சத்தமிட்டது. அது ஒரு கழுகின் அழைப்பாயிருந்தது.
He had to be an eagle to begin with or he'd never recognize that call.
பாருங்கள், அது துவக்கத்திலேயே ஒரு கழுகாய் இருந்திருக்க வேண்டியதாக இருந்தது. இல்லை என்றால் அது அந்த அழைப்பை ஒருபோதும் அடையாளம் கண்டுகொண்டிருந்திருக்க முடியாது.
There has to be something there germatized or can never produce life.
பாருங்கள், அங்கே வளர்வதற்கு ஏதோ ஒன்று இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அது ஒருபோதும் ஜீவனை உற்பத்தி செய்திருக்க முடியாது.
And if the seed, the word of God is in you, the Holy Spirit should now to germatize that and bring it to a reality to you.
தேவனுடைய வார்த்தை என்னும் வித்து உங்களுக்குள் இருக்குமானால் அது முளைவிட்டு வளர செய்து அதை உங்களுக்கு தத்ரூபமாக்க பரிசுத்த ஆவியானவர் இங்கு இருக்கிறார்.
How many in your has not received the baptism of the Holy Ghost? Would you raise up your hands all around everywhere, just real honest, if you haven't received the Holy Ghost and you'd like to raise up your hand wherever you are, just keep your hand up just a moment.
இங்குள்ள எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கின்றீர்கள்? நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? சுற்றிலும் எல்லாவிடத்திலும் உண்மையிலேயே நேர்மையாக இருக்கின்றீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்து அதை பெற்றுக்கொள்ள விரும்பினால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் வெறுமன உங்களுடைய கரத்தை சற்று நேரம் அப்படியே உயர்த்தியிருங்கள்.
Now, I want you standing around and looking at him. I want somebody to lay your hands over on them. I believe right now the Holy Spirit will fill every one of you.
இப்பொழுது சுற்றிலும் நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் உங்களுடைய கரங்களை அவர்கள் மேல் வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தம்மை பெற்றுக்கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவரையும் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
Now, don't think about the food out there in the cafeteria. Let's think about this food here. This is one. This is life. See? This is life.
இப்பொழுது அங்கே உணவு சாலையில் வைக்கப்பட்டுள்ள உணவை குறித்து சிந்திக்காதீர்கள். நாம் இங்குள்ள இந்த ஆகாரத்தை குறித்து சிந்திப்போமாக. இந்த ஒன்றை குறித்தே, இதுவே ஜீவன். பாருங்கள், இது ஜீவனாயிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் திரும்பி மற்ற ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வையுங்கள். அவர்கள் தங்களுடைய கைகளை அவர்கள் மேல் வைத்தார்கள் என்று உள்ளதே.
Now, I want you to pray for that person. You got your hand. Now, don't think about going out. Don't think about nothing else. Just think right now, the Holy Spirit's here to fill each individual.
நீங்கள் கை வைத்திருக்கிற அந்த நபருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது வெளியே செல்வதை குறித்து சிந்திக்க வேண்டாம், வேற எதையும் குறித்து சிந்திக்க வேண்டாம். இங்குள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் நிரப்பவே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இங்கு இருக்கிறார் என்பதை சிந்தியுங்கள்.
Open up your heart, dump all the cistern water out, and say, O fountain of life, come into me. Fill me, O Lord God, with thy goodness and mercy.
உங்களுடைய இருதயத்தை திறந்து எல்லா தொட்டி தண்ணீரையும் வெளியே தள்ளிவிட்டு, ஓ ஜீவ ஊற்றே எனக்குள்ளே வாரும், ஓ தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நன்மையினாலும் இரக்கத்தினாலும் என்னை நிரப்பும் என்று கூறுங்கள்.
Lord Jesus, that inexhaustible fountain, I pray God that you will fill each one of them. May the Holy Ghost fall here.
என்றென்றும் பற்றாத ஊற்றாகிய கர்த்தராகிய இயேசுவே, தேவனே, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இங்கே விழுவாராக.
I'd pray God that we'd forget all about anything else, that the Holy Spirit fall into the midst of us just now and will give to us that waters of life freely from everywhere.
தேவனே, நாங்கள் எல்லாவற்றையும் குறித்து மறந்துவிடவும், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே எங்கள் மத்தியில் விழுந்து ஜீவ தண்ணீரை இலவசமாக எல்லாவிடத்திலும் நின்று கொண்டிருப்பவர்களுக்கு தந்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன்.
Granted, O God, while the continuity of prayer and song blending together, Lord, knowing it's your presence, your divine presence, we want to come to the fountain. We want the real, genuine baptism with the Holy Ghost.
Oh, தேவனே, அதை அருளும். ஜபமும் பாடலும் ஒன்றாக இணைந்து நடந்து கொண்டிருக்கையில், கர்த்தாவே, அது உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தெய்வீக பிரசனம் என்பதை அறிந்து நாங்கள் அந்த ஊற்றண்டை வர விரும்புகிறோம். எங்களுக்கு உண்மையான அசலான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும்.
Lord, these people are praying for it. I pray that this right moment now that they will be filled with this goodness of God. Grant it, O God. Hear the prayer of your children.
கர்த்தாவே, அதற்காக இந்த ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுதே இந்நேரமே தேவனுடைய நன்மையினால் நிரப்பப்பட வேண்டும். ஓ தேவரே, அதை அருளும். உம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டருளும்.
May you come upon their being. May the power of God and the Holy Ghost sweep over them. Grant it, God.
நீர் அவர்கள் மேல் வருவீராக. தேவனுடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியும் அவர்களை நிரப்புவதாக. தேவனே, இதை அருளும்.
We thank you for the refreshing, for the presence of the mighty God of heaven standing in our midst.
எங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிற பரலோகத்தின் வல்லமையான தேவனுடைய பிரசன்னத்திற்காகவும் புத்துணர்ச்சிக்காகவும், ஓ, நாங்கள் உமக்கு எவ்வளவாய் நன்றி கூறுகிறோம்.
Right at this noon hour, Lord, feed us. Lord, we want food from your table. Feed us, Lord, just now. Feed us with the Holy Spirit in our lives.
கர்த்தாவே, இந்த பிற்பகலில் எங்களை போஷியும். உம்முடைய மேஜையிலிருந்து வரும் ஆகாரமே எங்களுக்கு வேண்டும். இப்பொழுதே எங்களை போஷியும். பரிசுத்த ஆவியினால் எங்களை போஷியும்.
Our hungry, parching souls are thirsty. As you said in the interpretation of the song, it would pour forth water upon parched ground.
எங்கள் ஜீவியங்களில் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை போஷியும். பசியாய் வறண்டு போயிருக்கின்ற எங்களுடைய ஆத்துமாக்கள் தாகமாயிருக்கின்றன. அந்த பாடலுக்கு நீர் வியாக்கியானம் அளித்தது போல வறண்ட நிலத்தின் மேல் அதை ஊற்றுமே.
Let it happen, Lord. Let thy words be made manifested in the hearts of thy children. Waters upon dry, parched ground.
அது சம்பவிக்கட்டும் கர்த்தாவே. வறண்ட உலர்ந்த நிலத்தின் மேல் தண்ணீர் ஊற்றப்படுவதாக என்ற உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளின் இதயங்களில் வெளிப்படுத்தப்படுவதாக.
Eternal God, hear the prayer of your servant and give unto us that blessing.
நித்திய தேவனே, உம்முடைய ஊழியக்காரர்களின் ஜெபத்தை கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளும்.
ஆமென்.
ஓ, நான் இயேசுவை எவ்வளவாய் நேசிக்கிறேன்.
Just keep praising now. Find out the Holy Spirit here. If you don't receive it, it's your fault.
இப்பொழுது தொடர்ந்து அவரை துதித்துக் கொண்டே இருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இருப்பதை கண்டறியுங்கள். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது உங்களுடைய தவறு. நான் இயேசுவை எவ்வளவாக நேசிக்கிறேன்.
Lovest thou me more than these?
இவர்களை காட்டிலும் என அதிகமாக நேசிக்கிறாயா? இயேசுவை நேசிக்கிறேன், ஏனென்றால் அவர் என்னை முதலில் நேசித்தார். ஓ, நான் இயேசுவை எவ்வளவாய் நேசிக்கிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓ, நான் இயேசுவை எவ்வளவாய் நேசிக்கிறேன். அவர் இந்த நிமிடத்தில் வருவாரானால் என்னவாகும்? ஓ, நான் இயேசுவை எவ்வளவாய் நேசிக்கிறேன், ஏனென்றால் அவர் என்னை முதலில் நேசித்தார்.
Never forsake. Never forsake. Never forsake. Because he loves me.
நான் அவரை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன். நான் அவரை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன். நான் அவரை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன், ஏனென்றால் அவர் என்னை முதலில் நேசித்தார்.
Wonderful, wonderful Jesus is to me, the counselor, prince of peace, mighty God in me. Oh, saving me, keeping me from all sin and shame. Wonderful is my redeemer.
அற்புதம், அற்புதம் இயேசு எனக்கு. அவர் ஆலோசகராம், சமாதான பிரபுவாம், வல்லமையுள்ள தேவனாம். ஓ, என்னை ரட்சித்து எல்லா பாப வெட்கத்திலிருந்தும் என்னை காக்கிறார். என் மீட்பர் அற்புதமானவராயிருக்கிறார். அவருடைய நாமத்திற்கே மகிமை. இப்பொழுதே இதை அவரிடத்தில் பாடுவோமாக.
Prince of peace, mighty God, hey, oh, saving me, keeping me from sin and shame. Wonderful is my Redeemer, praise His name.
அற்புதம், அற்புதம் இயேசு எனக்கு. அவர் ஆலோசகராயும் சமாதான பிரபுவாயும் வல்லமையுள்ள தேவனுமாயிருக்கிறார். ஓ, என்னை ரட்சித்து எல்லா பாபத்திலிருந்தும் அவமானத்திலிருந்தும் என்னை காக்கிறார். என் மீட்பர் அற்புதமானவர். அவருடைய நாமத்திற்கே மகிமை.
All of you, let's say amen. Oh, hallelujah. I see some people coming through now with the Holy Spirit.
அதை உணர்கிற யாவரும் ஆமென் என்று கூறுங்கள். ஓ, அல்லேலூயா. இப்பொழுது சில ஜனங்கள் பரிசுத்த ஆவியோடு வருகிறதை நான் காண்கிறேன்.
I once was lost. Now I'm found. Free from condemnation, Jesus gives liberty and a full salvation, saving me, keeping me from sin and shame. Oh, wonderful is my Redeemer, praise.
ஒரு சமயம் நான் இழக்கப்பட்டேன். இப்பொழுது நான் கண்டுபிடிக்கப்பட்டு ஆக்கிரை தீர்ப்பிலிருந்து விடுதலையானேன். இயேசு விடுதலையையும் முழு ரட்சிப்பையும் அளிக்கிறார். என்னை ரட்சித்து எல்லா பாப வெட்கத்திலிருந்தும் என்னை காக்கிறார். என்னுடைய மீட்பர் அற்புதமானவர். ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை உண்மையாகவே உயர்த்துவோமாக. ஓ, அற்புதம், அற்புதம் இயேசு எனக்கு. அவர் ஒரு ஆலோசகராகவும் சமாதான பிரபுவாகவும் இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனாகவும் இருக்கிறார். ஓ, என்னை ரட்சித்து எல்லா பாவ அவமானத்திலிருந்தும் என்னை காத்துக் கொள்கிறார். என்னுடைய மீட்பர் அற்புதமானவர். அவருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம்.
Oh, wonderful! Praise the a fountain filled with blood where sinners lose all fear of man, all condemnation. Just free in him. Hallelujah. Oh, my. That's really wonderful.
நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? ஓ அற்புதம்! இரத்தத்தால் நிறைந்த ஊற்றிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே பாவிகள் எல்லா மனித பயமும் எல்லா ஆக்கிரமிப்பும் நீங்கி விடுதலையாகின்றனர். அல்லேலூயா! ஓ என்ன, அது உண்மையிலேயே அற்புதமாகிற்று.
Now, while we sing that again, let's let all the Methodists, Baptists, Catholic, Presbyterian, whatever, while we sing this wonderful Jesus is to me, let's just turn around and shake hands with each other. Just have a good old mix-up.
இப்பொழுது நாம் அதை மீண்டும் பாடுகையில், எல்லா மெத்தோடிஸ்டுகளும், பாப்டிஸ்டுகளும், கத்தோலிக்கர்களும், பிரஸ்பிடேரியன்களும் யாராயிருந்தாலும் நாம் அற்புதம் அற்புதம் இயேசு எனக்கு என்ற பாடலை பாடுகையில் அப்படியே திரும்பி ஒருவரோடு ஒருவர் கரங்களை குலுக்குவோமாக. ஒரு நல்ல பண்டைய கலப்பிற்குள்ளாக வருவோம்.
You know, that's what I like. Come on, let's sing it now as we do it.
அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வாருங்கள், நாம் இது செய்கையில் நாம் அதை பாடுவோமாக.
Oh, wonderful, wonderful. Wonderful Jesus. That's right. Oh, counselor. It's a big one. Keeping me from all sin and shame. Wonderful is my Redeemer. There's sound through. It makes the lame to walk and the blind to see. It opens prison doors, sets the captives free. Well, there's a river of life flowing down through me. The Bible said, pray for those that are in authority.
Oh, அற்புதம் அற்புதம் இயேசு எனக்கு, அற்புதம் இயேசு எனக்கு, அது உண்மை. ஓ ஆலோசகர், சமாதான பிரபு, வேதமோ அதிகாரத்தில் உள்ள யாவருக்கும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று உரைத்துள்ளது.
Our heavenly Father, we are standing in a desperate need for the leader of our nation, our president. He may never know this, Lord, but you know it.
எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் தேசத்தின் தலைவராகிய எங்கள் ஜனாதிபதிக்கு ஏற்பட்டுள்ள மிக மோசமான அவசர தேவைக்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, அவர் இதை ஒருபோதும் அறியாதிருக்கலாம், ஆனால் நீர் இதை அறிவீர்.
I pray for Brother Johnson as he professes to be a believer in you. Father, a heart attack, we understand, has struck him.
சகோதரன் ஜான்சன், உம்மில் ஒரு விசுவாசி என்று அவர் கூறுகின்றபடியால் நான் அவருக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே, ஒரு மாரடைப்பு அவரை தாக்கியிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
I pray God spare his life. We're in a national crisis right now anyway. Let thy spirit come upon him, Lord.
தேவனே, அவருடைய ஜீவனை காத்துக்கொள்ளும் என்றே நான் ஜெபிக்கிறேன். எப்படியாயினும் நாங்கள் இப்பொழுது தேசிய இக்கட்டில் இருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆவி அவர் மேல் இறங்குவதாக.
And right now in the hospital or wherever he may be, let your spirit come down to that Walter Reed hospital and touch his body, sparing his life.
இப்பொழுது மருத்துவமனையிலோ அல்லது அவர் எங்கிருந்தாலும் உம்முடைய ஆவியானது அந்த வால்டர் ரீட் மருத்துவமனை என்ற இறங்கி அவருடைய சரீரத்தை தொட்டு அவருடைய ஜீவனை காப்பதாக. கர்த்தாவே, அந்த மனிதன் இக்கட்டில், நாங்கள் அறிந்துள்ளதை காட்டிலும் அதிகமான இக்கட்டில் இருக்கிறார்.
So we pray God, as believers and as a part of this nation, we pray for our leader that you will grant him an extension of life in this great hour, in the name of Jesus Christ. Amen.
தேவனே, விசுவாசிகள் என்ற காரணத்தினாலும் இந்த தேசத்தின் ஒரு பாகமாக இருப்பதினாலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மகத்தான நேரத்தில் நீர் எங்களுடைய தலைவருக்கு வாழ்வை நீடித்துக் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன்.